were so happy tonight, Brother Branham was just asking me if I had a message. He hadn't gotten a hold of me, but he don't have to get a hold of me. Hey, man, I'm glad tonight. For I said I esteemed it very highly that he's even here. And I'm thrilled more than anything I've got for Christmas to know that he's here. And so may the Lord bless him as he comes tonight. If he just stood here, it'd be all right. Praise God. But I'm glad he's here. May the Lord bless him as he comes.
Thank you. சகோதரன் நேவில் உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி.
Good evening, friends.
மாலை வணக்கம் நண்பர்களே. நான் இன்று பிற்பகல் சகோதரன் நெவில் அவருடைய வீட்டிலே அவரை அழைக்க முயன்றேன் என்று நான் அவரிடத்தில் கூறிக்கொண்டிருந்தேன். ஜார்ஜியாவிலும் சுற்றிலும் இருந்து வந்துள்ள ஜனங்களிடத்தில் நான் இன்று இங்கு இருப்பேன் என்று கடந்த வாரம் எண்ணவே இல்லை என்று கூறினேன். ஏனென்றால் அநேக ஜனங்கள் வந்துள்ளனர். அதே சமயத்தில் கிறிஸ்துமஸ் நேரத்திலே உங்களுக்கு தெரியும், சிறு பிள்ளைகளுக்கு உங்களால் அவர்களுக்கு எந்த வித்தியாசத்தையுமே கூற முடியாது. அவர்களுக்கு அப்படியே இது அவர்களுக்கான கிறிஸ்துமஸ் நேரமாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்களை நிரப்பும் சிறு உரையை மேலே வெறுமையாய் தொங்க வைக்க மாட்டார்கள். அதில் ஏதாவது இருக்கும். அது நம்முடைய தேசத்திலும் கூட ஒரு பாரம்பரியமாய் உள்ளது. அதாவது அவர்கள் பரிசு பொருள் நிரப்பும் முறையை தொங்கவிட்டு மற்ற ஏதோ ஒன்றை வைத்திருப்பர். ஏன், நான் ஒரு சிறு பிள்ளையா இருந்தபோது நானும் செய்துள்ளேன். அது வேதத்திற்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும் கூட அது பழகி போனதா இருக்கிறது. அதே சமயத்தில் பிள்ளைகளிடத்தில் அவர்களிடத்தில் மற்ற பிள்ளைகள் நல்லது, நான் கிறிஸ்துமஸிற்காக இதை பெற்றுள்ளேன், நான் இதை பெற்றுக் கொண்டேன் என்று கூறுவதை கேட்கிறார்கள். சிறு நபர்கள் நின்று சுற்றுமுற்று நோக்கி பார்ப்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களால் அவர்களை புரிந்து கொள்ளும்படி செய்ய முடியாது, புரிகிறதா? ஆகையால் கிறிஸ்துமஸ் அப்படியே இங்கேயே இருந்த இடத்திலேயே இருக்க போகிறது. ஆம், இது நம்முடைய கர்த்தருடைய பிறந்தநாள் அல்ல, அவர் பிறந்த நேரமும் அல்ல. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பூகோள அமைப்பின்படி நோக்கி பார்ப்பீர்களேயானால் யூதேயா ஏறக்குறைய பூமத்திய ரேகைக்கு மேலாக இது உள்ளது. ஆகையால் யூதேயாவில் அங்கே மலைகள் இருக்கும் என்றும் அங்கே பனி இருக்கும் என்றும் நாம் கண்டறிகிறோம். என்ன, இங்குள்ளதை காட்டிலும் அங்கே பனி அதிகமாக இருக்கும். எனவே மேய்ப்பர்களால் அந்த நேரத்தில் மலையின் மேல் தங்களுடைய ஆடுகளை மேய்த்து காத்துக் கொண்டிருந்திருக்க முடியாது. மற்றொரு காரியம், அவர் அது எல்லா இயற்கைக்கும் மாறுபட்டதாக இருக்கும், புரிகிறதா? ஆட்டுக்குட்டிகள் வசந்த காலத்திலேயே பிறக்கிறதே இல்லாமல் வருடத்தின் இந்த நேரத்தில் அல்ல. ஆட்டுக்குட்டிகள் இப்பொழுது பிறப்பதில்லை. பெண் செமறி ஆடுகள் இப்பொழுது குட்டிகளை ஈனுகிறதில்லை. அவர் தேவாட்டுக்குட்டியா இருந்தா நீங்கள் பாருங்கள். ஆகையால் அவர்கள் ஏப்ரல் மாதத்தின் மத்தியில் ஏப்ரலில் ஏதோ ஒரு நேரத்தில் அதை போன்ற ஒரு நேரத்தில் அவர் பிறந்தார் என்று அவர்கள் உரிமை கோருகின்றனர். ஆனால் இந்த டிசம்பர் 25 நாள் ஏன் இது பிறந்த நாளாக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது? இதுவோ சூரிய தேவனுடைய பிறந்த நாளாகும், புரிகின்றதா? ரோம பாகால் சூரிய தேவன் பார்த்தீர்களா? சூரியன் இப்பொழுது சரியாக சுற்றுவது குறுகிய பொழுதேயாகும். 20 தேதியிலிருந்து 25 தேதி வரை சூரிய தேவனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ரோம வட்ட அரங்கு கூடத்தில் நடைபெறும் வேடிக்கையான விளையாட்டு காட்சிகள் நடைபெற்று வந்தன. ஆகையால் அவர்கள் நல்லது, இப்பொழுது நாம் சூரிய தேவன் என்பதற்கு பதிலாக தேவகுமாரனையும் சூரிய தேவனையும் ஒன்றுபடுத்தி கிறிஸ்தவர்களையும் அஞ்ஞானிகளையும் ஒன்றுபடுத்துவது பிரீதியாயிருக்கும். எனவே நாம் அதை ஒன்று சேர்த்து அதை ஒரே பிறந்த நாளாக்கி அதை 25 தேதியிலே ஏற்படுத்தி விடுவோம் என்றனர். ஆகையால் அது அப்பொழுது முதலாம் ரோம சபையில் இருந்த அஞ்ஞானிகளுக்கும் பெயரளவிலான சபைக்கும் பிரீதியா இருப்பது போன்றே தென்பட்டது. அப்படியே இருந்து அது அவர்களுக்கு சரியா இருந்தது. ஆகையால் அவர்கள் கவலை கொள்ளவில்லை. எனவே அவர்கள் சூரிய தேவனுடைய பிறந்த நாளையும் தேவகுமாரனுடைய பிறந்த நாளையும் இரண்டையும் ஒன்றாக்கினர். இப்பொழுது வருடத்தில் நீண்ட பொழுது கொண்ட நாள் கிட்டத்தட்ட 21 தேதி அல்லது 22 தேதியாகும். நான் பொருட்படுத்தி கூறுவது வருடத்தில் நீண்ட இரவு என்பது கிட்டத்தட்ட 21 தேதி அல்லது 22 தேதி. சூரிய மண்டலத்தில் சூரியனானது திரும்பும் போது அவ்வாறு இருக்கிறது. இப்பொழுது அவைகள் ஒரு சில வினாடிகள் இல்லை, நிமிடங்கள் நீண்டதாய் கடன் செல்ல துவங்கும். அப்பொழுது அது சில நேரத்தில் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் நாம் வருடத்தில் மிக நீண்ட பகல் பொழுதினை உடையவர்களாயிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துமஸ் இங்கேயே இருக்கிற இடத்திலேயே இருக்க போகிறது. எனவே நம்மால் அதற்கு உதவி செய்ய முடியாது. காற்று குழாயில்லா வாகன ரப்பர் சக்கரங்கள் இங்கே இருக்கின்ற இடத்திலேயே இருக்க போகின்றன. நான் அவைகளை வெறுக்கிறேன், ஆனால் அவைகளோ இங்கு இருக்கின்ற இடத்திலேயே இங்கேயே இருக்க போகின்றன. அது உண்மை. ஆடைகளை களைந்துவிட்ட ஸ்திரீகள் அவர்கள் இங்கேயே இருக்கிற இடத்திலேயே இருக்க போகிறார்கள். குட்டைக்கால் சட்டையை அணிந்துள்ளவர்கள் அவர்களும் இங்கேயே இருந்த இடத்திலேயே இருக்க போகிறார்கள். அவ்வளவுதான், அவர்கள் எல்லா நேரத்திலும் ஆடைகளை தொடர்ந்து குறைத்துக் கொண்டே போகிறார்கள். ஆகையால் என்னால் அதை குறித்து ஒன்றுமே செய்ய முடியாது. அது தவறு என்று மட்டுமே நான் கூறுகிறேன், அதனோடு தரித்திருக்கிறேன். அது உண்மை. பாவம், அது இங்கே இருக்கிற இடத்திலேயே இருக்க போகிறது. அது இங்கேயே இருக்க போகிறது. நாம் அதை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க போகிறோம். எனவே அது அப்படியே இயேசுவானவர் வரும் வரையில் இங்கேயே தரித்திருக்க போகிறது. இந்த எல்லா காரியங்களுமே இங்கேயே தரித்திருக்க போகிறது. இப்பொழுது நான் நம்புகிறதில்லை. நான் இதை தெளிவுபடுத்தட்டும். இயேசுவானவர் அவருடைய பிறந்த நாளை நீங்கள் எந்த நாளில், அதை 25ஆம் தேதியா, 26ஆம் தேதியா, அல்லது அதை ஏப்ரல் மாதத்திலா, மே மாதத்திலா, ஜூன் மாதத்திலா, ஜூலை மாதத்திலா, அது எப்பொழுதா இருந்தாலும் நீங்கள் எந்த நாளில் ஆராதித்தீர்கள் என்று கவலைப்படுவதில்லை என்று நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் ஆராதிப்பது, நீங்கள் அவரை எந்த நாளின் பேரிலும் ஆராதிக்கலாம். ஆனால் இதுவோ இந்த விதமாய் உள்ளது, அவர்கள் கிறிஸ்துமஸ் என்பதிலிருந்த புனிதத்தன்மையை எடுத்துவிட்டு ஒரு கிறிஸ்துமஸாக, ஒரு ஆராதனை தினமாக்காமல் ஒரு கொண்டாட்டமாக்கி இருக்கிறார்கள். புரிகின்றதா? நாம் இல்லை, நீங்களோ நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாட போகிறோம் என்று ஜனங்கள் கூறுவதை கேட்கிறீர்கள். அது தவறு. நாம் ஒருபோதும் கிறிஸ்துமஸை கொண்டாடவே கூடாது. கிறிஸ்துமஸ் ஒரு கொண்டாட்டமாயிராமல் ஒரு ஆராதனை தினமாயிருக்கிறது. நாம் லிங்கன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நாம் வாஷிங்டன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நீங்கள் தென்பகுதியின் மையப்பகுதியில் இருந்திருப்பீர்களேயாயின் அப்பொழுது நீங்கள் லீ அவர்களின் பிறந்த நாளை அல்லது இந்த ஜாக்சன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடியிருப்பீர்கள். அவர்களுடைய பிறந்த நாள் ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் பிறந்த நாளோ ஒரு அர்ப்பணிப்பின் நாளாய், ஆராதனையின் நாளாய் இருக்க வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். இன்றிரவு இந்நாள் இவ்வாறு இருப்பதற்கு பதிலாக மேற்கூறியவாறு அர்ப்பணிப்பாய் ஆராதனை நாளாய் இருக்க வேண்டும். ஜனங்களோ சபையில் தங்களுடைய முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டும் உண்மையான கிறிஸ்துமஸ் வெகுமதிக்காக தேவனுக்கு நன்றி கூறிக் கொண்டும் இருக்க வேண்டும். உயரமான குதிங்கால் அமைப்பு கொண்ட காலணிகள், வண்ணம் தீட்டப்பட்ட முகங்கள், நீண்ட மேற்சட்டையில் வால்பகுதி போன்று வெட்டப்பட்டுள்ள ஆடைகள் மற்றும் பிடியற்ற மதுபான கிண்ணங்கள் ஒருவருக்கொருவர் இனாமாக வழங்கப்படும். லட்சக்கணக்கான டாலர்கள் மதிப்பு கொண்ட மதுபானங்கள், சூட்டுகள், சிகரெட்டுகள் இன்றிரவு விநியோகிக்கப்படும். ஆயிரக்கணக்கான ஏழைகள், சிறுவர்கள், பசியுற்ற பிள்ளைகள் சாப்பிட ஒருவாய் ஆகாரமின்றி படுத்திருக்கும் போது அல்லது தங்களுடைய தலைசாய்க்க ஒரு ஸ்தலம் இல்லாதிருக்கின்றனர். நமக்கு தேவை என்னவென்றால் ஆராதனை. நாம் பெற்றுள்ளதோ கொண்டாட்டமாய் உள்ளது. ஓ, அதெல்லாம் சரிதான், இதுவோ சரியல்லவே. ஆனால் நம்மால் அதை நிறுத்த முடியாது, அது இங்கேயே இருக்க போகிறது. நாம் சரியாக அதே விதமாகவே கிறிஸ்துமஸை கடைபிடித்துக் கொண்டிருக்க போகிறோம். கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை, கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்துவிற்காக வழிபாட்டு பூசை என்ற வார்த்தையிலிருந்தே வருகிறது. கிறிஸ்துவினுடைய வழிபாட்டு பூசை, கிறிஸ்துமஸ், புரிகின்றதா? கிறிஸ்துவினுடைய வழிபாட்டு பூசை, அது ஒரு கத்தோலிக்க பாரம்பரியமாக இருக்கிறது. என்னுடைய சிறுமி, என்னுடைய குமாரத்திகளை ஒருத்தி, என்னால் இனிமேல் இங்கு அவளை பெயரிட்டு அழைக்க முடியாது, பெக்கி. அந்த ஒரு நாள் கற்பனை கதையின் பேரிலான மறைஞானியை பற்றிய ஒரு கதை எழுத வேண்டியவளாயிருந்தாள். அப்பொழுது நானோ இரவோடு இரவாக குழந்தைகளின் கால்வர்களில் கிறிஸ்துமஸ் பரிசுகளை நிரப்புவதாக நம்பப்படும் குழந்தை நட்பு தெய்வமான சாந்தா கிளாஸ் என்பதை குறித்து எழுதுகின்றேன். அதுதான் இது. சாந்தா கிளாஸ் கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டுள்ளது. சாந்தா கிளாஸ் அப்படிப்பட்டதான ஒரு நபர் ஒருபோதும் இருந்ததே இல்லை, புரிகிறதா? அது முற்றிலும் ஒரு கத்தோலிக்க பாரம்பரியமாக இருக்கிறது. புராட்டஸ்டன்ட்களோடு அதற்கு எந்த காரியமும் இல்லை, அல்லது அதை குறித்து எதுவுமே இல்லை. பாருங்கள், அல்லது கிறிஸ்துமஸ் அல்லது இது கிறிஸ்துவின் பிறப்பு என்பதோ கிடையவே கிடையாது. ஆனால் சாந்தா கிளாஸ் என்பதோ இங்கே இருக்க போகிறது. ஆனால் என்றோ ஒரு நாள் இயேசு தரித்திருக்கும்படி வருவார். அந்த ஒருவருக்காகவே நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சகோதரன் நெவில் இன்றிரவு இந்த பிரசங்க பீடத்தை எடுத்துக் கொள்ளும்படி முன்னுரிமை அளிக்க நான் நிச்சயம் விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இன்றைக்கு வெளியே தரித்திருப்பேன் என்றே நான் ஜனங்களிடம் கூறினேன். நான் வந்து எந்த காரியத்தையாவது கூறினால் அப்பொழுது நான் அதை ஒரு ஒலிநாடாவில் பதிவு செய்வேன். நீங்கள் ஒரு ஒலிப்பதிவு கருவியை வைத்து பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பதிவு செய்கிறீர்களா? ஒரு ஒலிநாடாவில் பதிவு செய்யுங்கள். கூட்டத்தின் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தையாகிலும் பேசியிருந்தால் அப்பொழுது அவர்கள் அதை கேட்கலாம், அவர்கள் அதை கேட்க முடியும். புரிகிறதா? நான் இங்கு ஒரு சிறு பாடப்பொருளுக்காக சில வேத வாக்கியங்களையும் இன்னும் சிலவற்றையும் எழுதி வைத்துள்ளேன். எனக்கு தெரியாது கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் வழக்கமாகவே அதை குறித்த காரியம் இந்த ஞாயிறு இரவுகளை பற்றியதாய் உள்ளது. சபையோர் ஏறத்தாழ 9 அல்லது 9:10 இங்கே வெளியே இருக்கிறார்கள். எனவே நீங்கள் மணி 1 முன்பாகவே வெளியே செல்வது நல்லதாயிருக்கும். ஆயினும் ஒரு இரவு காத்திருப்பு கூட்டம் உள்ளது என்றே நான் நினைக்கிறேன். என்ன நள்ளிரவு ஆராதனை குறித்த ஏதோ ஒன்றா? இல்லை, இன்றிரவு அல்ல, இல்லை என்றே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். அதை நான் அதை மனதில் கலந்து குழப்பிக் கொண்டிருக்கலாம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். இதுவோ புதிய வருடத்தினுடைய இரவாய் உள்ளது. நல்லது, நாம் ஒரு மகத்தான நேரத்தை, புதிய வருடத்தினுடைய இரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் நாம் ஒவ்வொருவரும், எல்லா சகோதரர்களுமே உள்ளே வந்து நாம் புதிய வருடத்தினுடைய இரவில் ஒருவரோடு ஒருவர் மகத்தான ஐக்கியம் கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது நான் அதை குறித்து உங்களை அப்படியே நையாண்டி செய்து கொண்டிருந்தேன். அது ஒலிநாடாவில் பதிவாகவில்லை என்று நான் நம்புகிறேன். உதாரணமாக அன்றொரு நாள் ஒரு ஒலிநாடா பதிவில் நான் இந்த மேஜையை ஏறக்குறைய பலமுறை தட்டினபடியால் கிறிஸ்தவ மார்க்கமும் அதற்கெதிரான அஞ்ஞான கொள்கையும் என்பதன் பேரிலான நான் வைத்திருந்தது ஒளிநாடாவே பாழடைந்து விட்டது. ஒளிநாடாக்கள் பாழடைந்து விட்டன. ஆகையால் ஒளிநாடாக்களை உள்ளே வந்து பதிவு செய்யப்போவதாயிருந்தால் அவைகளை பதிவு செய்பவர்கள் எப்பொழுதுமே வாசலண்டை வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கதவை திறவுங்கள், அப்பொழுது அது இப்பொழுது பதிவாகிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். அது எந்த விதமாக மாற்றி போடப்படுகிறது என்றும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்றும் நான் காண்பேன். சரி சரி, அது அருமையாயிருக்கும். நான் இந்த மற்றொரு பக்கத்திற்கு வரும்படி நான் அதையும் பதிவு செய்யும்படி நிரப்பப் போகிறேன். நான் வழக்கமாகவே அவ்வாறு செய்ததில்லை. நல்லது. நீங்கள் எனக்கு கிறிஸ்துமஸுக்காக அளித்த அருமையான வஸ்துக்களுக்காக நான் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இந்த சபைக்கும் இதனுடைய அங்கத்தினருக்கும் நன்றி கூற விரும்புகிறேன். சற்று நேரத்துக்கு முன்னர் என் மகன் உள்ளே வந்து எனக்கு ஒரு பெட்டியை கொடுத்தார். அப்பொழுது நான் என்னுடைய படிக்கும் அறையில் உள்ளே படித்துக் கொண்டிருந்தேன். நான் அதை திறந்தபோது இந்த கூடாரத்திலிருந்து எனக்கு அளித்திருந்த ஒரு புதிய ஒரே நிறமான சூட் ஆடைகளை கண்டேன். ஜனங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் பொருட்களை அங்கிருந்து அனுப்பியிருக்கின்றனர். இன்றிரவு ஜோயி உள்ளே வந்து அவனுடையதை பிரித்து பார்க்கும் வரையில் நான் அதை பிரிக்காதிருந்தேன். ஆகையால் நான் அதை நிச்சயமாகவே பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை அளிக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது. அது எப்படி என்று நீங்கள் அறிவீர்கள். உங்களாலும் அதை செய்ய முடியாது. அவ்வளவுதான். நீங்கள் ஒன்றை அளித்தால் அது அந்த விதமான மரியாதையை காண்பிக்கிறது. உங்களால் அந்த விதமாக செய்ய முடியாது. ஒரு ஊழியக்காரன் அதை செய்ய முடியாது. இந்த காலை சகோதரன் நெவில் அவர்களுக்கு ஒரு புதிய சட்டை மேல் அணிந்து கொள்ளும் கோட் அளிக்கப்பட்டது என்று நான் அறிந்து கொண்டேன். என் சகோதரருக்காக உங்கள் யாவருக்கும் மிகுந்த நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அதற்கு ஒரு சிறு ரகசியம் உண்டு. அதை பில்லிப்பாலும் நானும் அறிந்துள்ளோம். நான் எந்த காரியத்தை குறித்தும் எப்படியும் எந்த காரியத்தை குறித்தும் புரிந்து கொள்ள மிகவும் மந்தமுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பில்லி அன்று நாள் இல்லத்தில் கூறினான். அவன், அப்பா, நான் சிறப்பு வணிக விற்பனை கூடத்தில் இருந்தேன் என்றும் நான் யாரை அங்கு சந்தித்தேன் என்றும் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அவன் தன்னுடைய குரலில் சற்று நடுக்கம் கொண்டவனாக இருந்தான். மேலும் அவன் சகோதரன் நெவிலை என்று கூறி அவர் சட்டைக்கு மேலே அணிந்து கொள்ளும் ஒரு கோட்டை வைத்திருந்தார். அது பயங்கரமான மட்டுமீறின அளவு கொண்டதாய் காணப்பட்டது என்றும் கூறினான். அப்பொழுது நானோ, என்னுடையது அவருக்கு பொருந்துமா என்று கேட்டேன். புரிகின்றதா? அதற்கு அவனோ, இல்லை, அவர் உங்களை காட்டிலும் மிகவும் பெரிய உருவம் கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறார் என்று கூறினான். எனவே நான் போய் அவருக்கு ஒன்றை வாங்கப் போகிறேன் என்று கூறினேன். ஆகவே அப்பொழுது நான் இங்கே சபையிலிருந்து வந்த என்னுடைய காசோலையை எடுத்து அவர் செய்கிறது போலவே செய்ய முற்பட்டேன். அந்த நேரத்தில் பில்லி ஒரு மகத்தான பெரிய பயனுள்ள சொல்லோடும் அவனுடைய முகத்தில் புன்முறுவலோடும் ஓடி வந்து, அப்பா, சபையானது அவருக்கு ஒன்றை அளிக்கப் போகிறது என்று கூறினார். நல்லது. அப்பொழுது சபையானது நிச்சயமாகவே என்னை காட்டிலும் சற்று மேலான ஒன்றையே அநேகமாக அவருக்கு அளிக்கக்கூடும் என்று நான் அறிந்து கொண்டேன். ஆகையால் நான் அது அற்புதமாய் உள்ளது. ஆகையால் நாம் யாவருமே பெற்றுக்கொள்ள முடிந்ததே என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் நெவில் அவர்களுக்கு தேவைப்படுகிறதாய் உள்ள அந்த கோட்டோ ஒரு உண்மையான அருமையான இடத்திற்கே வருகிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நான் அதை குறித்து ஏதோ ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அதை சரித்திரத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். கடந்த சில வாரங்களாக, மாதங்களாக, இல்லை 2 மாதங்களாக வேதாகம சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு வாசித்து வருகிறேன். நான் ஒருமுறை வாசித்தேன். என்னுடைய முதல் புத்தகம் பழைய ஏற்பாடாய் இருந்தது. அது பழைய ஏற்பாட்டில் தேவன் என்னவா இருந்தார் என்பதாகும். அதன் பின்னர் நான் புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு தேவன் என்னவா இருந்தார் என்றும் அதை இன்றைக்கு ஒப்பிடும்படி பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் மாறாதவராய் தரித்திருக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். புரிகிறதா? அதன் பின்னர் நான் படிக்காமல் விட்டுவிட்ட சபையின் ஒரு பாகம் உண்டு. அது கடைசி அப்போஸ்தலனின் மரண நேரத்திற்கும் இருளின் காலத்திற்குள் வருவதற்கும் இடையேயான பகுதியாய் கத்தோலிக்க சபை ஸ்தாபிக்கப்படும் போதான பாகமாயிருந்தது. அப்பொழுது அவர்கள் சபையிலிருந்து எல்லாவற்றையுமே, அற்புதங்களையும், எல்லா தெய்வீகத்தையுமே இழந்துவிட்டிருந்தனர். எனவே அந்த நேரத்தில் என்ன சம்பவித்தது என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்பி நான் மிக பண்டைய சரித்திரங்கள் சிலவற்றை எடுத்து வைத்துக் கொண்டு படித்துள்ளேன். அவை இஸ்லாப் என்பவருடைய இரு பாபிலோன்கள், பிராட்பர்ன் என்பவருடைய யாத்திரீக சபை, பாக்ஸ் அவர்களின் இரத்த சாட்சிகளின் புத்தகம், நிசாயா பிதாக்களுக்கு பின்னர் நிசாயா ஆலோசனை, நிசாயா ஆலோசனைக்கு முன்னர் மற்றும் அந்த நேரங்களில் மற்ற மகத்தான சரித்திரக்காரர்கள் எழுதியுள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த விலையேறப்பட்ட மனிதர்களின் எல்லா ஜீவியங்களையும் குறித்து படித்துள்ளேன். நான் அவைகளை வாசிக்கும் போது என்னால் லாங்ஃபெலோ என்பவருடைய வாழ்க்கையின் ஒரு சங்கீதத்தை கேட்க முடிந்தது போன்றே தென்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைகளை நாம் விழுமியலாக்க முடியும். மேலும் மாழ்வுற்று நமது அடிச்சுவடுகளை பின்னே கால மணல்களின் மேல் விட்டுச் செல்கிறோம் என்பதை மாமனிதர்களின் வாழ்க்கைகள் அனைத்தும் நமக்கு நினைவூட்டுகின்றன. இந்த மாறாத சுவிசேஷத்தை அங்கே முன்பிருந்த அந்த புருஷரும் ஸ்திரீகளும் பராமரிக்கும்படிக்கு முழுமையாக அதனோடு சென்றதை நான் கண்டேன். அவர்கள் இந்த மாறாத சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பழைய ஏற்பாட்டில் சம்பவித்த அதே காரியம் புதிய ஏற்பாட்டிலும் அப்பொழுது சரியாக அதே விதமாகவே இருந்தது. ஆகையால் அதுவே இதற்கு ஒன்று இரண்டு மூன்று சாட்சிகளை அளிக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் உறுதிப்படுத்தப்படுகிறது. பண்டைய தீர்க்கதரிசிகளோடு தொடர்பு கொண்ட மாறாத தேவனே அப்போஸ்தலர்களோடு தொடர்பு கொண்டார், நிசாயாவிற்கு முன்பிருந்த சகோதரர்களோடும் தொடர்பு கொண்டார். இன்றைக்கு அவர் இங்கிருந்து கொண்டு தம்முடைய ஜனங்களோடு அதே விதமாக, அதே அடையாளங்களோடு, அதே அதிசயங்களோடு, அதே சுவிசேஷத்தோடு, அதே வல்லமையோடு, அதே தேவனாய் ஒவ்வொரு காரியத்தோடும் தொடர்பு கொள்கிறார். இது சத்தியமாய் இருக்கிறது என்பதற்கு மூன்று என்பது நமக்கு ஒரு சாட்சியாய் உள்ளது. இது சத்தியமாய் இருக்கிறது. தேவன் மூன்று ஏற்பாடுகளில் இதை அழித்து விட்டார். புரிகிறதா? அந்த சரித்திரம் வேதாகமும் தேவன் என்னவா இருந்தார் என்பதை குறித்த சரித்திரமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் சரித்திரம் அவ்வண்ணமேயாகும். புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் சரித்திரமாயிருக்கிறது. நிசாய ஆலோசனை மற்றும் பிதாக்கள், நிசாய ஆலோசனைக்கு பின்னர் என்பது அதன் பின்னரான சபையின் சரித்திரமாயிருக்கிறது. அது இருந்த விதமாகவே இப்பொழுது சரித்திரம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சரித்திரம் ஒருபோதும் எழுதப்பட மாட்டாது. இல்லை, இதுவோ இப்பொழுது வருகைக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது. தேவனே, இந்நாட்களில் உள்ள ஒரு மனிதனுக்கு உதவி புரியும். ஜனங்கள் மானிட கனத்தை தேட முயற்சிக்கிறார்கள். மனிதர் தங்களையே புகழ் வாய்ந்தவர்களாக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றனர், அல்லது மானிட வர்க்கங்களுக்கு மத்தியில் புகழ் வாய்ந்தவர்களாக்கிக் கொள்ளவே முயற்சிக்கிறார்கள். அந்த மானிட வர்க்கமானது அது அழிகிற போது அதனோடு யாவுமே அழிகிறது என்று நீங்கள் அறியவில்லையா? ஆனால் பரலோக பொக்கிஷங்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு தேடுங்கள், அவைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது. தேவனுடைய ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லோரும் மேலும் தங்கியிருப்பதாக. என்னால் கூடுமானவரை ஞாயிற்றுக்கிழமை எங்காவது சபைக்கு செல்வது வழக்கமாக என்னுடைய பழக்கமாக இருந்து வருகிறது என்று இன்றிரவு நான் அவர்களிடம் கூறினேன். நான் இன்று இக்காலையில் சகோதரர் நெவில் அவருடைய செய்தியை உண்மையாகவே மிக அவசியமாய் வந்து கேட்க விரும்பினேன். ஆனால் அந்த வாக்குறுதி செய்த பிறகு அதன் பின்னர் நான் அதை முறிக்க விரும்பவில்லை. எனவே அதன் பின்னர் நான் வானொலிகளில் கேட்க முயன்றேன். என்னால் கேட்க முடிந்ததெல்லாம் உடனடியாக இந்த ஆராதனைக்கு பிறகு நாம் வெளியே மதிய உணவு அருந்தும் அறையில் யாவருமாய் சந்தித்து ஒன்று சேர்ந்து காப்பியை அருந்துவோம் நாம் எல்லோருமாக என்பதாயிருந்தது. சபை என்னத்திற்காக வந்துள்ளது? அது ஒரு விடுதியாயிருக்கிறது. நீங்கள் ஏன் அதை சபை என்பதற்கு பதிலாக விடுதி என்று கூறக்கூடாது? சபையானது அதை செய்யக்கூடியதா இருக்க கூடாது? சபை ஒரு காப்பி அருந்தும் சந்திப்போ அல்லது மதிய விருந்துகளோ அல்லது இரவு விருந்துகளோ அதை போன்ற காரியங்களை கொண்டதல்ல. நாம் கர்த்தரோடு கலந்து உரையாடுகிறோம். சபை அங்குதான் நாம் அவரோடு உரையாடுகிறோம். நான் மனைவியிடத்தில், தேனே, நான் மிகவும் குற்றம் காண்கிறவனாய்க்கொண்டே போகிறேன், நான் கூடாரத்திற்கு செல்லவோ அல்லது பிரசங்க பீடத்தில் பிரசங்கிக்கவோ வெறுக்கிறேன் என்றேன். ஓ, எனக்கு வயது ஆக நான் மோசமாக இருப்பது போல காணப்படுகிறது. நான் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, நான் விரும்பவில்லை. ஆனால் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு உட்புறத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று என்னை இயக்குவிக்கிறது. அப்பொழுது நான் என்னுடைய சிந்தையை இழந்து கொண்டிருக்கிறேனா? ஏனென்றால் ஏனைய கூட்டத்தினரோடு செல்ல முடியவில்லை, ஏனென்றால் மற்ற சகோதரர்களை போல செல்ல முடியவில்லை, ஏனென்றால் ஒரு ஸ்தாபனத்தை நாடி சென்று அவர்கள் செய்கிறது போல அதை கட்டி எழுப்ப முடியவில்லை. இல்லை என்றால் ஏன் என்னால் வெளியே போய் அதை போன்ற காரியங்களில் ஜனங்களிடத்திலே தவறென்று அடித்துரைக்காமல் விட்டுவிட முடியவில்லை? ஏன் என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று கேட்டேன். அப்பொழுது நானே என்னுடைய சிந்தையை நான் இழந்து விட்டேனா என்று எண்ணி பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டேன். அதன் பின்னர் நான் வார்த்தைக்கு திரும்பி வருகிறேன். அதோ அது உள்ளது. நான் அந்த வார்த்தையோடு தரித்திருக்க வேண்டும். நானோ, எனக்கு இது தேவனுடைய வார்த்தைக்கானதா இல்லாமல் இருந்திருந்தால் தேவன் ஒருவர் இருந்தார் என்பதை நான் அறிந்திருந்தேன். எனவே நான் தொலைவில் உள்ள கனடாவில், தூரத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வருடத்தில் ஒருமுறை கூட மானிட வர்க்கத்தை காணக்கூடாத மலைகளில் நான் ஒரு சிறு குடில் அமைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது நான் சிற்றலை ஓடையில் தேவனுடைய சத்தத்தை கேட்பேன். ஓராயிருக்கும் மலையின் உச்சியில் அவர் கூக்குரலிடும் போது அவருக்கு செவி கொடுப்பேன். அவர் மகத்தான பெரிய பசுமை மாறா ஊசிகளை மரங்களினூடாக மெல்ல பேசும் போது நான் அவருக்கு செவி கொடுப்பேன். ஆற்று கண்ணாடியில் அவருடைய அழகான முகத்தை காண்பேன். அது பனிமூடிய முகத்தினுடைய மலைகளில் பிரதிபலிக்கும். ஏன், அங்கே தூரத்தில் நான் என் ஜீவியத்தின் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிப்பேன். நான் காப்பி விருந்துகளையும் தேநீர் விருந்துகளையும் இன்றைக்கு நான் பெற்றுள்ள எல்லா விதமான காரியத்தையும், சபை என்று பெயரளவில் அழைக்கப்படுவதையும், கோட்பாடுகளையும், கற்பனை கதைகளையும், பழங்கட்டு கதைகளையும், சுவிசேஷத்தின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்க முடிந்ததை காட்டிலும் அங்கே தொலைவிலே தேவனை குறித்த உண்மையை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வேன் என்பதை அறிவேன் என்று கூறிக்கொண்டேன். நான் இன்னும் துவங்காதிருப்பதால் நான் சில வேத வாக்கியங்களை வாசிப்பது மேலானதாயிருக்கும். இப்பொழுது நாம் வாசிப்பதற்கு முன்பு நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் அதை எழுதினவரிடத்தில் நாம் பேசுவோமாக. இன்றிரவு ஒரு வேண்டுகோளை உடைய யாவரும், இந்த கிறிஸ்துமஸ் தின முந்தின இரவில் இதை போன்ற ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று இருப்பவர்கள், அதாவது ஓ கர்த்தாவே, நான் கிறிஸ்துவுக்காக என்னுடைய இருதயத்தில் நன்றியுள்ளவராக இருக்கிறேன். நான் இதற்கு முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது இன்னும் சற்று நெருங்கி வர விரும்புகிறேன். நான் ஒரு தொழுவத்தில் உள்ள ஒரு முன்னணிக்கு திரும்பிச் செல்ல விரும்பவில்லை, ஆனால் நான் என்னுடைய இருதயத்தை குழந்தை கிறிஸ்துவுக்கான ஒரு முன்னணியில் அல்ல, ஆனால் தேவனாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு, இம்மானுவேலுக்கு ஏறெடுத்து படைக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். உங்களுடைய உயர்த்தப்பட்ட கரத்தினால் கிறிஸ்துவண்டை அதை தெரியப்படுத்த விரும்புகிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய வேண்டுகோளை அருளுவார். பரலோக பிதாவே, நாங்கள் இப்பொழுது ஜெபவீடு என்று அழைக்கப்படுகின்ற வீட்டில் கூட்டப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் மகத்தான எல்லா கிரியைகளுக்காகவும், அவருடைய வார்த்தையை போதிப்பதற்காகவும், அவர் வார்த்தையாய் இருக்கிறார் என்று விசுவாசித்து அவரை ஆராதிக்கவுமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் இன்றிரவு ஜீவனுள்ள ஜனங்களுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு, விசேஷமாக புதுப்பிக்கப்பட்டு புதிதாய் பிறந்திருக்கிற புதிய சிருஷ்டிகளாய் மாறி கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாய் இராமல் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உண்மைகளை அளிக்கும்படி பெற்றுள்ள இத்தருணத்தில், அதாவது அவர்கள் இன்றிரவே கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாவார்களாக, இந்த ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை தந்தருளும். அவர்கள் இதற்கு முன்பு இந்த மகத்தான அண்ட சராசர கத்தோலிக்க சபைக்குள்ளாக வந்திராவிடில், இந்த கத்தோலிக்கம், இது உலகளாவிய அப்போஸ்தல மீண்டும் பிறந்த ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்தவான்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் இன்றிரவே வருவார்களாக. இதை அருளும் கர்த்தாவே, ஒவ்வொரு நபரும் அதனுடைய அங்கத்தினராவார்களாக, ஏனென்றால் அது ஒரு சரீரமாய் இருக்கிறதே அல்லாமல் ஒரு கட்டிடமாய் இருக்கவில்லை, ஆனால் சரீரமாய், கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. நாங்கள் இந்த சரீரத்தின் அங்கத்தினர்களாய் இருக்கிறோம். இதை அருளும் கர்த்தாவே,
from the Christ be poured out upon the people tonight.
Amen.
That belongs in the
இந்த இரவு கிறிஸ்துவனிடத்திலிருந்து மகத்தான வரங்கள் இந்த ஜனங்கள் மீது பொழியப்படுவதாக, அது இந்த சரீரத்துக்கு சொந்தமானதாக இருக்கிறது. பூலோகவாசிகளாகிய நாங்கள் எங்களுடைய அன்பின் மதிப்புயர்வில் ஒருவருக்கு ஒருவர் அளித்துக் கொள்ளக்கூடியது போன்ற கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை உள்ளே வைத்திருப்பதோடு கூடிய முத்திரையிடப்பட்டுள்ள ஒரு பொட்டலம் அல்லாது, ஆனால் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க மானுட ஆத்மாவுக்குள் வருகிற அந்த பரிசுத்த ஆவியாய் அது இருப்பதாக. பிதாவே, அவர்கள் எல்லோரையும் ஒருமித்து ஆசீர்வதியும். இன்றிரவு எங்களுக்கு தெரிந்த மட்டில் ஆரோக்கியமாயும் மகிழ்ச்சியாயும், எங்களுடைய தலைக்கு மேலே உள்ள ஒரு கூரையில் நல்ல இதமான உஷ்ணம் இருக்கையில், உலகத்தை சுற்றிலும் உள்ள ஆயிரக்கணக்கானோர் செல்வதற்கு இடமில்லாது இருக்கிறதை குறித்து நினைத்து பார்க்கிறோம். பரலோக பிதாவே, எங்களண்ட இரக்கமாயிரும் இந்த விண்ணப்பத்தை அருளும். இப்பொழுது வார்த்தையானது புறப்பட்டு செல்லுகையில் நீர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றிரவு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய போதகரை ஆசீர்வதியும், தர்மகர்த்தாக்களையும், சபையின் கண்காணிகளையும், மீண்டும் பிறந்து சரீரத்தின் அங்கத்தில் அவதியுறுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். நான் பேச துவங்கின ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் பரிசுத்தவான்களை குறித்து வாசித்ததை கூறினேன். அதாவது பரிசுத்த மார்ட்டின் ஒரு குளிரான இரவில் வந்தபோது அவர் ஒரு ஏழையான வயோதிக மனிதன் வாசலண்டையிலே விரைத்து போய் படுத்து கிடந்ததை கண்டார். அப்பொழுது அந்த வயோதிக மனிதனுக்கு ஏதோ ஒரு விதமான மேலங்கியை அளிக்க முடிந்த ஜனங்கள் அங்கு கடந்து செல்வதையும் கண்டார். ஆனால் அவர்களோ அதை செய்யவில்லை. எனவே அதை செய்வது தன்னுடைய கடமையா இருந்தது என்பதை அப்பொழுது அவர் அறிந்து கொண்டார். அதே சமயத்தில் அவருடைய தகப்பனும் தாயும் இருவருமே அஞ்ஞானிகளாய் இருந்தனர். ஆனால் இவரோ ஒரு ராணுவ வீரராய் இருந்தார். எனவே அவர் தன்னுடைய மேலங்கியை எடுத்து அதை தன்னுடைய பட்டயத்தால் இரண்டாக துண்டித்து அதை அந்த வயோதிக நபரின் மீது சுற்றிவிட்டு பின்னர் போய்விட்டாரா? ஜனங்களோ அவரை பார்த்து பரிகசித்தனர். அவரை கேவலமாக இழித்துரைத்தனர். மேலும் ஒரு விந்தையாய் காணப்படும் ராணுவ வீரரே, என்ன ஒரு மதவெறியர் என்றெல்லாம் கூறினார்களாம். ஆனால் அன்றிரவு அவர் தங்கியிருந்த போர் வீரர்களின் குடியிருப்பு இடத்திலிருந்து எழுப்பப்பட்டு அவர் ஒரு தரிசனத்துக்குள்ளானார். அப்பொழுது அவர் இருந்த ஒரு அறையில் அங்கே இயேசுவானவரையும் ஒரு கூட்ட தூதர்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருப்பதையும் அவர் கண்டாராம். அப்பொழுது இயேசு இந்த மேலங்கியை, இந்த துண்டு வஸ்திரத்தினால் அவரை சுற்றி இருந்தாராம். அவர் தூதர்களிடத்தில், நான் இதை எங்கே பெற்றுக் கொண்டேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாராம். அதற்கு அவர்களோ, என் ஆண்டவரே, தெரியாதே என்றார்களாம். அப்பொழுது அவர், மாற்றின் இதை எனக்கு சுற்றினான் என்றாராம். ஆகையால் சகோதரன் மார்ட்டின் அப்பொழுது அது ஊழியத்திற்கான அவருடைய அழைப்பாய் இருந்தது என்பதை அறிந்து கொண்டார். ஏனென்றால் அவர் அந்த வயோதிக மனிதனை அந்த வஸ்திரத்தில் சுற்றிய போது இயேசு அந்த வயோதிக மனிதனுக்குள் இருந்தார். ஆகையால் அவர் அந்த வயோதிக மனிதனுக்குள் இருந்தாரேயானால் நாம் வீதியில் கிடக்கிற ஒரு பிச்சைக்காரனை அல்லது பிறரை சார்ந்து வாழ்ந்து திரிபவரை நாம் கூப்பிடும் போது இயேசுவானவர் நம் இவரிடத்திலேயும் வருவார். அப்பொழுது அவரோ, மிகவும் சிறியவராகிய சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பதை அறிந்திருந்தார். தேவனே, அதை நினைவு கூற எங்களுக்கு உதவி புரியும். இப்பொழுது உங்களுடைய வேதாகமங்களை வைத்துள்ள நீங்கள் வேத பாட பகுதியை குறித்துக் கொள்ள விரும்பினால் நான் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து இரண்டு பகுதிகளை, ஒன்றை ஏசாயாவில் இருந்தும் ஒன்றை பரிசுத்த யோவானிலிருந்தும் வாசிக்க விரும்புகிறேன். நான் ஏசாயாவில் இருந்து 42 அதிகாரத்தையும் பரிசுத்த யோவானிலிருந்து 12 அதிகாரத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். நான் வேத வாக்கியங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 42 அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து 1 வசனத்திலிருந்து துவங்கி 7 வசனம் வரையிலும் உட்செல்கிறது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கப்படவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலகடிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவர்களையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது,
I, the Lord, have called thee in righteousness and will hold thine hand and will keep thee and give thee for a covenant of a people for a light of the Gentiles.
நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்.
Now in the 12th chapter of St. John and let's begin with the 17th verse.
இப்பொழுது பரிசுத்த யோவான் 12 அதிகாரத்தில் நாம் 17 வசனத்திலிருந்து துவங்கி கிட்டத்தட்ட 28 வசனம் வரை வாசிப்போமாக.
The people therefore was with him when he called Lazarus out of his grave and raised him from the dead, bear record.
அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள்.
And there were certain Greeks among them that came up
பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக் கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது.
Verily, verily, I say unto you, except a corn of wheat fall into the ground and die, it abideth alone.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிதைக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்
கொள்வான்.
ஒருவர் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இப்பொழுது கவனியுங்கள், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
Now is my soul troubled. What shall I say? Father, save me from this hour. But for the cause,
இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சிக்கும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்கு வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று.
Now, I draw from this a text that I have used.
இப்பொழுது நான் மற்றொரு வழியில் உபயோகித்திருக்கிற ஒரு வேத பாடத்தை நான் இதிலிருந்து அணுகுகிறேன். அயன்மீர், நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். இதற்கு முன்னர் சில சூழ்நிலைகளில் நான் இந்த பொருளை அணுகியிருக்கிறேன். ஆனால் இன்றிரவு சற்று வித்தியாசமாக அணுக நான் எண்ணம் கொண்டிருக்கிறேன்.
Now, this is an unusual setting of the scene for a Christmas message.
இப்பொழுது இது ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு கிறிஸ்துமஸ் செய்திக்கான பின்னணி காட்சி அமைப்பாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் வானொலியில் கிழக்கத்திய தேசத்தின் மூன்று மனிதர்கள், சிறு பெத்லகேம் பட்டணம் மற்றும் அமைதியான இரவு என்பதன் பேரில் ஊழியர்கள் அவருடைய பிறப்பை குறித்தும் இன்னும் பலவற்றை குறித்தும் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள். அதை குறித்து இந்த பிற்பகலில் நீங்கள் மிக அதிகப்படியானதை கேட்டுவிட்ட பிறகு நான் என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியை அளிக்கிறேன். நான் கடந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களாகவே நான் இதை அவருடைய பிறப்பிலிருந்து எடுக்காமல் ஒரு வித்தியாசமான கருத்திலிருந்து எடுத்து இதை மற்றொரு விதத்தில் பேசலாம் என்று எண்ணியிருந்தேன். இது மிகவும் வழக்கத்துக்கு மாறான பின்னணி அமைப்பு. ஆனால் இதுவோ வழக்கத்துக்கு மாறான காரியங்களில் நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை காண்கிறதாய் உள்ளது. இது வழக்கத்துக்கு மாறான காரியங்களில் உள்ளது. இது பரிசேயரும் சதுசேயரும் வந்து அவர்களிடம் கூறின வழக்கமான பின்னணி அமைப்பாயிராமல் ஜனங்கள் மேசியா என்று அவரை அடையாளம் கண்டுகொண்ட வழக்கத்திற்கு மாறான தேவனுடைய வார்த்தையாயிருந்தது. மேசியா பரலோகத்தின் தாழ்வாரங்களிலிருந்து இறங்கி வருவார் என்று அவர்கள் எண்ணியிருந்ததற்கு பதிலாக, அல்லது அவர் அவ்வாறு வருவார் என்று அவர்கள் கூறியிருந்ததற்கு பதிலாக, ஒரு தொழுவத்தில் அவர் பிறந்திருந்ததை காண்பது வழக்கத்துக்கு மாறானதாயிருந்தது. அது வழக்கத்துக்கு மாறான காரியமாயிருந்தது. யோர்தான் நதியிலே மலைகள் ஆட்டுக்கடாக்களை போல துள்ளின. தூதனோ அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டிருந்தார். ஒரு அருமையான மேம்பட்ட கல்வியறிவு கொண்ட ஆசாரியன் வந்து அவருடைய வருகையை அறிவிப்பதற்கு பதிலாக தன்னுடைய முகத்தின் கன்னத்தில் கிருதா முடியோடும் ரோம மிகுந்தவனாய் ஒரு மேற்சட்டைக்காக ஒரு துண்டு மிருகத்தின் தோளினால் தன்னை சுற்றிக் கொண்டிருந்த ஒரு மனிதனையே கண்டனர்.
And walk out in mud up above his ankles perhaps and preach such a stirring message and tell the Pharisees.
அவன் தன்னுடைய முழங்கால்கள் வரையிலும் உள்ள சேற்றில் நடந்து சென்று ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியூட்டும் செய்தியை பிரசங்கித்திருப்பான். அவன் பரிசேயரையும் சதுசேயரையும் மற்றும் அந்த பண்டிதர்களையும் அழைத்து, நீங்கள் பாம்பின் குட்டிகள் என்றான். ஒரு மனிதன் அதை செய்வது வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கிறது. ஆனால் அதுவோ சத்தியத்தை கண்டறியும் வழியாய் ஜீவனாய் வழக்கத்துக்கு மாறானதாயும் கூட இருந்தது. திட்டமிடப்பட்ட வழக்கமான விதத்தில் அல்லாமல் வழக்கத்துக்கு மாறான விதத்தில் இருந்தது. இந்த வழக்கத்துக்கு மாறான வேத பகுதியில் கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தத்தையும் கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன பொருட்படுத்துகிறது என்பதையும் இப்பொழுது நாம் அதை செய்ய வேண்டிய விதத்தையும் அல்லது என்ன எப்படி நாம் கிறிஸ்துமஸை அணுக வேண்டும் என்பதை நாம் கண்டறிய வேண்டும் என்பது இன்றிரவு என்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையாயிருக்கிறது.
No doubt that they, like you and I, had heard of him.
இப்பொழுது இந்த கிரேக்கர்கள் அவரை காண விரும்பினர் என்று நாம் வாசிக்கும் போது இங்கே கண்டறிகிறோம், அவர்கள் இயேசுவை கண்டறியவே வந்தனர். உங்களையும் என்னையும் போன்றே அவர்கள் அவரை குறித்தும், அவர் செய்திருந்த மகத்தான கிரியைகளை குறித்தும், அவர் பிரசங்கித்திருந்த மகத்தான பிரசங்கத்தை குறித்தும், வழக்கத்துக்கு மாறான அவருடைய ஜீவிய காரியங்களை குறித்தும் கேட்டிருந்தனர் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே அவர் ஒரு வழக்கத்திற்கு மாறாதவரானார்.
Always, when you find God
நான் இங்கே இதை போதிய அளவிற்கு கூறும்படியாகவே நிறுத்த விரும்புகிறேன். அதாவது பெரும்பாலும் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு நபரில் தேவனை கண்டடையும் போது மிகவும் வழக்கத்திற்கு மாறான நபர் மிகவும் வழக்கத்திற்கு மாறான விதத்தில் உபயோகிக்கப்படுகின்றதை நீங்கள் கண்டறிகிறீர்கள். எனவே இயேசு இந்த மாதிரியான நபராயிருந்தார். அவர் என்னவாயிருந்தார் என்றும் யாராயிருந்தார் என்றும் கண்டறியும்படியாய் ஜனங்களை கவர்ந்தார். உண்மையாகவே இந்த கிரேக்கர் புறசமைத்தவராய் அஞ்ஞானிகளாயிருந்தனர். ஏனென்றால் கிரேக்கர் விக்கிரங்களை வழிபட்டு வந்தனர். அவர்கள் மகத்தான சிற்பிகளாய் உடற்பயிற்சி போட்டியாளர்களாய் இருந்தனர் என்றே நான் கூறுவேன். அவர்கள் ஏராளமான கலைகளை உடையவர்களாய் இருந்தனர். கிரேக்கர் புரிந்த மகத்தான கிரேக்க கலையை அவர்களுடைய கலைகளுக்கு இந்த நாளிலும் கூட ஒருபோதும் போட்டியிடப்பட முடிவதில்லை. அவர்கள் மகத்தான உடற்பயிற்சி போட்டியில் வல்லமை படைத்த ஜனங்களாய் இருந்தனர். அவர்கள் எங்கோ ஒரு தேவன் இருந்தார் என்பதை அறிந்தவர்களாய் இருந்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை உடையவர்களாய் இருந்தும் அவைகளை வழிபட்டு வந்தனர். அவர்கள் எபிரேயர்களுக்கு மத்தியிலே ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் மகத்தான அற்புதங்களை செய்திருந்தார் என்பதை குறித்து கேள்விப்பட்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் இந்த தேவனை குறித்தும் கூட, அதாவது வழக்கமாக அற்புதத்தை நிகழ்த்தும் எபிரேய தேவன் அங்கே அவர்களுடைய தேசத்தில் அவர்களோடு மீண்டும் இருப்பதை கேள்விப்பட்டிருந்தனர். எனவே அது அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தது. ஆகையால் அவர்கள் இயேசுவை காண வந்தனர். கவனியுங்கள், வழக்கமாகவே ஜனங்கள் இயேசுவை கண்டறியும்படி விரும்புகிற விதமாவது அவரன்றை அவர்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற யாரையாவது கண்டறிவதேயாகும். ஒரு தலைவன் அல்லது அவருடைய ஊழியக்காரர்களில் ஒருவனே அவர்கள் அவரை கண்டறியும் அந்த வழியாயிருக்கிறான். ஆகையால் இயேசு அவர் ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொள்வாரே ஆனால் அவர் எப்பொழுதுமே அவரண்டை ஜனங்களை கொண்டு வரும்படியான யாரோ ஒருவரை தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் அதுவே ஜனங்களுக்கு சேவை செய்யும்படியான அவருடைய தீர்மானமாயிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது இந்த கிரேக்கர்கள் பிலிப்புவை கலந்தாலோசித்தனர். அப்பொழுது பிலிப்புவோ, இப்பொழுது இங்குள்ள யாரோ ஒருவர் நம்முடைய ஆண்டவரை காண விரும்புகிறார், ஆகையால் இந்த கிரேக்கரை என்னுடைய ஆண்டவரிடத்தில் அறிமுகப்படுத்துவது எனக்கு அவ்வளவு மதிப்புடையதா இருக்காது, எனவே நான் என்னோடு வரும்படி அந்திரேயாவை அழைத்துச் செல்வேன் என்றான். ஆகையால் அவர்கள் சென்று அந்திரேயாவை அழைத்து வந்தனர். அந்திரேயா பிலிப்பு இருவரும் இந்த கிரேக்கரை இயேசுவினிடத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தினர்.
Now, here is a great thing, and a text that's unusual. Just as soon as these Greeks was pointed to Jesus,
இப்பொழுது ஒரு மகத்தான காரியம் இங்கு உள்ளது. வழக்கத்துக்கு மாறான ஒரு வேத பாடமாய் உள்ளது. இந்த கிரேக்கர் இயேசுவினிடத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட உடனே இயேசுவானவர் தம்மை சுட்டி காண்பிக்கவில்லை, அல்லது அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தவும் இல்லை. காரணம், உங்களால் இயேசுவை அந்த வழியில் அறிந்து கொள்ள முடியாது. இயேசுவானவர் அந்த விதத்தில் அறியப்படுகிறதில்லை.
But as soon as we see here in the scripture that when these Greeks was brought up to Jesus and was in
ஆனால் உடனே நாம் இங்கே வேத வாக்கியத்தில் காண்கிறோம், அதாவது இந்த கிரேக்கர் கொண்டு வரப்பட்ட போது, இயேசுவண்டை கொண்டு வரப்பட்ட போது, அவருடைய சமூகத்தில் இருந்த போது, இயேசுவோ நல்லது இது அல்லவா, நூற்றாண்டுகளின் ஊடாக ஆவியின் ஏவுதலினால் தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னுரைக்கப்பட்டிருக்கிற யூத இனத்தின் மேசியா நான் தான். இப்பொழுது நான் தான் இங்கு இருக்கிறேன். நான் நாசரேத்தில் பிறந்தவனாயிருக்கிறேன். நான் யூத தாயாரை உடையவனாயிருக்கிறேன். என்னுடைய பிதா தேவனாயிருக்கிறார். நான் கிரேக்கர்களாகிய உங்களுக்கு என்னை வெளிப்படுத்தும்படியாகவே இப்பொழுது இங்கே இருக்கிறேன் என்று கூறியிருக்க வேண்டும் என்பது போன்று காணப்படுகிறது. அப்படியானால் இப்பொழுது அதுவோ 1961 ஆண்டின் மொழிபெயர்ப்பு காட்சி விளக்கமாக இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், அவர்கள் அவருடைய பிரசனத்தில் கொண்டு வரப்பட்ட உடனே அவருடைய பிரசனத்தில் ஜனங்களை கொண்டு வருவது முக்கியமான காரியமாக இருக்கிறது. அவருடைய பிரசனத்தில் வந்தவுடனே இயேசு கோதுமை மடியார் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தரித்திருக்கும் என்றார்.
What an unusual thing, instead of accepting their introduction, the thing he done was,
என்ன ஒரு வழக்கத்துக்கு மாறான காரியம், அவர்களுடைய அறிமுகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர் செய்த காரியமோ அவர்கள் அவரை கண்டறியும்படியான ஒரு இடம் அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. கோதுமை மணியார் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தரித்திருக்கும்.
What did he do here? He pointed them.
அவர் இங்க என்ன செய்தார்? அவரை எப்படி கண்டறிய வேண்டும் என்ற அந்த மகத்தான சத்தியத்தை அவர்களுக்கு அவர் சுட்டிக்காண்பித்தார். அவர்களால் அவரை நித்திய ஜீவ வழியில் அவர் அங்கே நின்று கொண்டிருந்த விதத்தில் காண முடியவில்லை. அவர் ஒரு மனிதராயிருந்தார்.
A few mornings ago, I had a vision.
ஒரு சில காலை வேளைகளுக்கு முன்னர் சுமார் 9 or 10 அளவில் நான் ஒரு தரிசனம் கண்டிருந்தேன். நான் கத்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது உலகம் முழுவதிலும் உள்ள அயல் நாடுகளுக்கு இந்த வருடத்தில் உடனே புறப்பட்டு செல்லும்படியான ஒரு அழைப்பு தொடர்ந்து எனக்குள்ளாக ஏவப்படுகின்ற உணர்வினை
பெற்றிருந்தேன்.
நான் நார்வேவுக்கு செல்ல விரும்புகிறேன். கத்தருக்கு சித்தமானால் இந்த வருடத்தில் ஜெர்மனிக்கும் ஆப்பிரிக்காவிற்கும் அநேக தேசங்களுக்கும் செல்ல விரும்புகிறேன். போக வேண்டும் என்ற ஒரு அழைப்பு என்னுடைய இதயத்தில் உள்ளது.
And I was praying to the Lord.
நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு தரிசனம் தோன்றிற்று. அப்பொழுது நான் நின்று கொண்டிருந்தேன். பின்னர் தரையிலே நடப்பது போன்று நடந்து ஒரு அறைக்குள்ளாக பிரவேசித்தேன். அங்கே விசேஷமாக 2 பெண்மணிகள் இருந்தனர். ஒருவள் பணம் செலுத்தும் ஒரு விற்பனை கூட அறையிலும், மற்றொருவள் அதே விதமான மற்றொரு அறையிலும் இருந்தாள். அவர்கள் வித்தியாசமான பொருட்களை விற்றுக் கொண்டிருந்தனர். நல்லது, நான் ஒரு வினாடி நின்று அது என்னவா இருந்தது என்பதை பற்றி வியப்புற்றேன். அதன் பின்னர் நான் ஒரு மனிதன் உள்ளே வருவதை கண்டேன். அவன் இந்த பணம் வசூலிக்கும் அறையில் இருந்த பெண்மணியின் இடத்திலிருந்து ஒன்றை வாங்கினான். அது ஒருவேளை தன்னுடைய மனைவிக்கு கொண்டு செல்லும் ஒரு சிறு வாசனை திரவிய சிறு புட்டியா இருந்திருக்கலாம். அதன் பின்னர் நான் நடந்து சென்று, அந்த வாசனை திரவியம் எவ்வளவு விலை, நானும் என்னுடைய மனைவிக்காக அதை போன்ற ஒன்றை வாங்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு இளஞ்சிவப்பு நிற நறுமண திரவியம் வேண்டும், எனக்கு இளஞ்சிவப்பு நிற நறுமண திரவியம் பிடிக்கும் என்று கூறினேன். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை, சரியாக கூறினாள் அந்த ஸ்திரீயோ, அந்த மனிதன் தன்னுடைய மனைவிக்காக வாங்கின இந்த சிறு புட்டி 40 சென்ட்கள் விலை கொண்டதாகும், ஆனால் இதுவோ இளஞ்சிவப்பு நிற நறுமண திரவியம் அல்ல, இது மற்றொரு புட்டி. இந்த இளஞ்சிவப்பு நிற நறுமண திரவியமோ $1.98 விலை கொண்டது என்றாள். அப்பொழுது நான் அதை எடுத்துக் கொள்கிறேன் என்று, எனவே நான் என்னுடைய சிறு பாக்கெட் பணப்பையில் இருந்து பணத்தை எடுத்தேன். நான் அவளுக்கு $2 கொடுத்ததாகவே எண்ணிக்கொண்டேன். அவளோ அதை திருப்பி கொடுத்து விட்டு, நான் இந்த பணத்தை அறியேன் என்று கூறிவிட்டாள். அவள் அதை இரண்டுமே திருப்பி கொடுத்து விட்டாள். அது ஒரு கனடா நாட்டு $5 இருந்தது. அப்பொழுது நானோ, என்னை மன்னித்து விடுங்கள், நான் அது $1 என்று எண்ணினேன் என்றேன். அதன் பின்னர் நான் ஒரு மிஷினரி, நான் உலகத்தின் பல்வேறு பாகங்களிலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்கிறேன், எனவே இதில் நான் ஒரு தவறினை செய்துவிட்டேன் என்று கூறினேன். எனவே அவள் அந்த $5 திருப்பி கொடுத்து விட்டாள். அப்பொழுது நான் அவளுக்கு அமெரிக்க $1 கொடுத்தேன். அவள் என்னிடம் அதற்குரிய கிரயம் போக மீதியை என்னிடம் கொடுத்தாள். பின்னர் அவள், மிஷினரியா என்று கேட்டாள். அதற்கு நானோ, ஆம் அம்மணி என்றேன். நான் பேசிக் கொண்டிருந்த போது, இல்லை, அவளை பார்த்துக் கொண்டிருந்த போது அவள் அங்கே தனக்கு அடுத்திருந்த பெண்ணை பார்த்தாள். அப்பொழுது அவளும் அதற்கு ஒரு விதமாக அவளுடைய தலையை அசைத்தாள். அப்பொழுது அவள், அன்பே, நம்முடைய தலைமுடியை கத்தரித்தல், நம்முடைய ஆடைகளை அணிந்து கொள்ளுதல் மற்றும் அதை போன்ற காரியங்களில் சகோதரன் பிரணாமன் நமக்கு கூறியுள்ள விதமாகவே ஸ்திரீகளாகிய நாம் இன்றைக்கு வாழ வேண்டும் என்றும், அவர் சரியாக கூறினார் என்றும் நீ நினைக்கிறாயா என்று கேட்டாள். மேலும் அவர் அதில் தவறாயிருக்கிறார் என்று நீ கருதவில்லையா என்றும் கேட்டாள். அதற்கு இவ்வளவு ஆம் என்றாள். தொடர்ந்து அவள், தேனே, நீ தொடர்ந்து கூறு. ரூத், நீ இல்லை, அவள் பெயர் என்னவோ, அவள், நீ ஆவியின் ஏவுதலை பெற்றிருக்கிறாய், அதை கூறு என்றாள். நல்லது, அப்பொழுது உடனே நான் தரிசனத்தில் இருந்தேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே அவர்கள் இருவருமே ஸ்திரீகளாய் இருந்தனர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். புரிகிறதா? அவர்கள் இருவரும் ஒருத்துவம் மற்றும் திரித்துவ சபையாயிருந்தனர். அவர்கள் அங்கே நின்றிருந்தனர். மேலும் இவள் ஆம் என்று கூறினாள். அவள், நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று நான் கருதவில்லை, ஏனென்றால் நாம் அவருடைய கண்களை ஒருபோதும் கண்டதே இல்லை, நாம் அவருடைய அலங்காரத்தை ஒருபோதும் கண்டதே இல்லை, அவர் எவ்விதமாய் காணப்பட்டார் என்பதை நாம் அறியோம், ஆகவே நாம் ஏன் அதை செய்யக்கூடாது என்று கூறினாள். நான் ரோந்து சுற்றி வரும்போது அணியும் பழைய கோட்டினை அணிந்திருந்தேன். நான் அந்த ஸ்திரீயிடம் கூறினேன், நான், என்னுடைய சகோதரிகளே, ஒரு நிமிடம் சற்று பொறுங்கள், பாருங்கள், நீங்கள் வேதாகமத்தின்படி ஜீவிக்க வேண்டும், அது எப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று. அதற்கு அவளோ, ஆனால் நாங்கள் முன்பிருந்த காலங்களில் ஒருபோதும் வாழ்ந்து வந்ததில்லை, நாங்கள் அவரை ஒருபோதும் கண்டதில்லை என்றாள். அப்பொழுது நான் அவரை பார்த்திருக்கிறேன் என்றேன். அப்பொழுது நானோ, அதை குறித்த காரியமாவது என்று கூற தொடங்கி, பின்னர் நான், கர்த்தாவே, இப்பொழுது நான் இரண்டு பெரிய அறிவுத்திறன் கொண்ட சபைகளுக்கு முன்பாக இருக்கிறேன், இப்பொழுது நீரே எனக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். ஆகவே அப்பொழுது நான் எனக்குள்ளே பேசிக் கொண்டதை கேட்டேன், நான் உங்களை இதில் சோதித்தறிய விரும்புகிறேன், என் ஜீவியத்தில் அதை குறித்து எப்பொழுதும் நினைத்ததே இல்லை. மேலும் நான் ஒரு மனிதன் அப்பொழுது அவன் இருந்த விதமாகவே இன்றைக்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அதே மாதிரியான மனிதனாக இருக்கிறான். அவன் ஐம்புலன்களை கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் நின்று அவனுடைய முகத்தை பார்த்திருந்தால் அவர் எந்த விதமாக காணப்பட்டார் என்று கவலைப்படாமல் அவரை விசுவாசிக்கும்படியான விசுவாசமாகிய ஆறாம் புலனை இன்னமும் உடையவனாக இருந்திருப்பான். அவன் எப்படியாயினும் அவர் விசுவாசிக்க வேண்டும் என்றேன். அப்பொழுது அவர்களோ தங்களுடைய மூங்களை வெட்டத்தால் மறைத்துக் கொண்டு, ஐயா, நாங்கள் அதை ஒருபோதும் அந்த விதமாக கண்டதே இல்லை என்று கூறிவிட்டு புறப்பட்டு செல்ல துவங்கினர். அப்பொழுது நானோ திரும்பி ஊழிய களத்திற்கு செல்ல துவங்கினேன். அது ஊழியத்திற்கு திரும்பவும் வருவதற்கான ஒரு அழைப்பா இருந்ததை நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது பாருங்கள், அவர் தம்முடைய பிரசன்னத்தில் அங்கே அவர்களுக்கு சுட்டி காண்பித்தார். கிறிஸ்து அவர்களுக்கு சத்தியத்தை சுட்டி காண்பித்தார். சிலுவைக்கு செல்லவிருந்து அவரை எப்படி காண வேண்டும் என்று அவர் கூறினார். அங்கேதான் அது சிலுவை அண்டையிலே இருக்கிறது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அவர் மறிக்காதிருந்திருந்தால், அவர் மறித்திராவிட்டால் அவர்தாமே தனித்து நிலைத்திருந்திருப்பார். ஆனால் அவர் கோதுமை மணியாய் இருந்து நிலத்திற்குள் விழுந்தார். அப்பொழுது அது நிலத்திற்குள் விழுந்தால் அவர் அது நிலத்தில் விழுந்து செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்றார். முதலாவது, அது ஒரு துளிர் விடப்பட்ட தானியமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது ஒன்றையுமே உழைப்பிக்காது. ஆனால் அது நிலத்திற்குள் விழுவதற்கு முன்னர் அது அதனுள் ஜீவனை உடையதாக இருக்க வேண்டும். அவர் தனக்குள்ளே நித்திய ஜீவனை உடையவராக இருந்தார். ஏனென்றால் அவர் இம்மானுவேலாய் இருந்தார். அவர் மீண்டும் ஜீவனை கொண்டு வர தம்முடைய சொந்த ஜீவனையே அளிக்க வேண்டியதாக இருந்தது. கோதுமையை மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி ஒரு கோதுமை மணியாக இருக்க முடியும் என்று கூறலாம். இங்கே அதுதான் சம்பவிக்கிறது. ஒரு கோதுமை மணி உள்ளே விழுந்து அதுவே 100 கோதுமை மணிகளை பிறப்பிக்கிறது. 100 கோதுமை மணிகள் உள்ளே விழுந்து 1000 கோதுமை மணிகளை பிறப்பிக்கிறது. 1000 கோதுமை மணிகள் உள்ளே விழுந்து 1,000,000 கோதுமை மணிகளை பிறப்பிக்கிறது. 1,000,000 கோதுமை மணிகள் உள்ளே விழுந்து ஒரு பெரிய விசைப்படகு சரக்களவிற்கு கோதுமை மணிகளை பிறப்பிக்கிறது. அது முழு உலகத்தையும் போஷிக்கும் அளவிற்கு பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறது. அதைத்தான் அவர் பொருட்படுத்தினார். நான் என்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் வாழ்ந்து இந்த விதமாய் மரித்தால், நான் வெறுமனை என்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் வாழ்ந்திருந்தால், பின்னர் எனக்கு பின் பலனை உண்டாகிறாது. ஆனால் நான் தேவ சித்தத்தின் கீழ் நிலத்தில் விழுவேனே ஆனால் அப்பொழுது நான் ஒரு புதிய பிறப்பை கொண்டு வருவேன். அந்த புதிய பிறப்பில் அது மற்றொரு புதிய பிறப்பை கொண்டு வரும். முழு உலகமும் ஊழியமயமாக்கப்பட்டு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் வரையில் மற்றொரு புதிய பிறப்பை கொண்டு வரும். இந்த சுவிசேஷம் எனக்கு ஒரு சாட்சியாக உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். ஆகையால் நாம் தானே நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய ஜீவியத்தில் நாம் இருக்கிற விதமாகவே நாம் தரித்திருப்போமேயானால் நாம் எந்த நன்மையுமே செய்ய முடியாது. நாமும் கூட பிடத்தண்டையிலே மறிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் மட்டுமே தனியாக வாழ்வோம். நாம் ஏதோ ஒரு ஸ்தாபனத்திற்கு அல்லது ஏதோ ஒரு கோட்பாட்டுக்கு வாழ்வோம். நாம் ஏதோ ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட அமைப்பிற்கு வாழ்வோம். ஆனால் நாம் நமக்கு மறிப்போமேயானால் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உதடுகளின் மூலம் எங்கும் பிரசங்கிக்கப்படுவார். நாம் மறிக்கத்தான் வேண்டும்.
So it is like now that if we must realize that we've got to die and
இன்றைக்கு அநேகர் இப்பொழுது அவனமே இருக்கிறார்கள். அதாவது நாம் புதிய ஜீவனை பிறப்பிக்கும்படிக்கு நாம் மறிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இதில் நீங்கள் என்னை காண வேண்டும் என்றால் நீங்கள் மறிக்க வேண்டும், உங்களுக்கே மறிக்க வேண்டும், அப்பொழுதே நீங்கள் ஒரு புதிய பிறப்பை கொண்டு வர முடியும் என்ற அளவில் கூறினார்.
Now if we want to see him, if you ever expect to see him,
இப்பொழுது நீங்கள் அவரை காண வேண்டும் என்றால், நீங்கள் அவரை காணும்படி எப்போதாவது எதிர்பார்த்தால், நீங்கள் ஒரு சபையை சேர்ந்து கொள்வதன் மூலம், நீங்கள் கைக்கொள்ளுகிற சில புத்தகத்தின் சட்டத்திட்டங்கள் மூலம், நீங்கள் சேவிக்கிற சில கோட்பாடுகளின் மூலம் நீங்கள் அவரை ஒருபோதும் காண மாட்டீர்கள். நீங்கள் மறிக்கும் போது நீங்கள் அவரை காண்பீர்கள். நீங்கள் கல்வாரிகளை வந்து உங்களையே சிலுவையில் அறையும்படிக்கு செய்யும் போது அதன் பின்னரே நீங்கள் இயேசுவை காண்பீர்கள். நாம் அவரை காண்போம். முதலாவது, அவர் எந்த காரியத்தையாவது கூறினதற்கு முன்னர் அவர் தம்மை கண்டறியும்படியான இடத்திற்கு அவர்களை சுட்டி காண்பித்தார். எல்லா புறஜாதிகளையும் போல அல்லது எல்லா ஜனங்களையும் போல நீங்கள் அவரோடு சிலுவையில் அறையப்படும் போது நீங்கள் சிலுவையிலே இயேசுவை கண்டடைகிறீர்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொரு காரியத்திலும் அவரை கண்டறிய முயற்சிக்கிறோம். நாம் ஒரு சபை கட்டடத்தில் அவரை கண்டறிய முயற்சிக்கிறோம். நாம் ஒரு ஸ்தாபனத்தில் அவரை கண்டறிய முயற்சிக்கிறோம். நாம் கூறுகின்ற ஏதோ ஒரு கோட்பாட்டில் அவரை கண்டறிய முயற்சிக்கிறோம். நாம் அவரை குறிப்பிட்ட நாட்களை கைக்கொள்வதன் மூலம், குறிப்பிட்ட சடங்கு முறைகளுக்கு கீழ்ப்படுவதன் மூலம் கண்டறிய முயற்சிக்கிறோம். ஆனால் நாம் கல்வாரி கடைக்கு வரும் வரையில் நம்மால் கண்டறிய முடியாது. நாம் சிலுவையில் அறையப்பட்டு பூமியின் தூள்களுக்குள்ளே விழுந்து நம்முடையதற்கு மறித்து அதன் பின்னரே மீண்டும் பிறக்கின்றோம். அப்பொழுதே நாம் இயேசுவை கண்டடைகிறோம். ஓ, இன்றைக்கு அநேகர் தங்களுடையதை பற்றிக் கொள்ளும்படி தங்களுடைய சொந்த கருத்தினை பராமரிக்க முயற்சிக்கிறார்கள். நான் இதை குறித்து என்னுடைய வழியை பெற்றுள்ளேன், நான் இதை விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுடையதற்கு மறித்து அவரை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் வரை உங்களால் கிறிஸ்துவை கண்டறிய முடியாது. அதன் பின்னரே நீங்கள் ஜீவனை கண்டடைகிறீர்கள். நாம் பார்ப்போம் இன்றைக்கு எவ்வளவு வித்தியாசமாய் உள்ளது. இன்றைக்கு சபைகளோடு அல்லது இன்றைய சீஷர்களோடு உள்ள காரியம் இன்றைக்கு எவ்வளவு வித்தியாசமாய் உள்ளது. இன்றைக்கு சீஷர்களிடத்திற்கு நீங்கள் வருவீர்களேயானால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த சீஷர்கள் அவர்கள் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்னர் அவர்கள் இந்த கிரேக்கரை நேராக இயேசுவின் பிரசன்னத்திற்குள்ளாக அழைத்துச் சென்றார்கள். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பாரே. ஆனால் நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தால் அவர் இன்றைக்கும் அதே விதமாகவே செயல்பட வேண்டியவராய் இருப்பார். இன்றைய சீஷர்கள் இன்றைக்கோ அவ்வளவு வித்தியாசமாய் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு பதிலாக உங்களை ஒரு தொட்டிலுக்கு அல்லது ஒரு முன்னணிக்கு அல்லது ஒரு சாண்டா கிளாஸ் எனப்படும் குழந்தை நட்பு தெய்வ கதைக்கு அல்லது ஈஸ்டருக்கான ஒரு செல்ல பெயர் கொண்ட முயலுக்கு அல்லது மற்ற ஏதோ ஒன்றுக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கிறார்கள். அவர்கள் உங்களை ஒருபோதும் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறதே இல்லை. கிறிஸ்துமஸ் அல்ல கிறிஸ்து இல்லை. இன்றைக்கு அவர்கள் உங்களை மற்ற ஏதோ ஒரு இடத்திற்கு, ஏதோ ஒரு சிறு அண்டைக்கு, ஏதோ ஒரு சபையிடத்திற்கு, ஏதோ ஒரு ஸ்தாபனத்தண்டைக்கு, ஏதோ ஒரு கோட்பாட்டு பிரமாணங்கள் அண்டைக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் உங்களை ஒருபோதும் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறதில்லை. ஒரு மெய்யான உண்மையான சீஷன் உங்களை கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் நேராக சரியாக கொண்டு வருவான். அங்கே இருந்தே கிறிஸ்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்பதை காண்பிப்பார். இப்பொழுது ஆவியானது கிறிஸ்துமஸில் இருந்து போய்விட்டது என்று இன்று யாரோ ஒருவர் கூறினார். நான் அவைகளை வானொலியில் கேட்டேன். ஒரு மனிதன் வாதமாக கூறினதை ஒரு ஊழியக்காரன், அநேக ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் இதுவல்ல, நாம் சண்டா கிளாஸ் மட்டுமுள்ள காரியங்களை உடையவளாக இருக்க வேண்டியதில்லை என்பதை பற்றி கூறினதை சொல்ல கேட்டேன். அந்த நபர் தன்னுடைய வாத மைய கூறுகளை தெளிவுபடுத்த முயன்றான். அதாவது நீங்கள் கிறிஸ்துமஸில் இருந்து சண்டா கிளாஸை எடுத்து விட்டிருந்தால் நீங்கள் ஆவியையே வெளியே எடுத்து போட்டீர்கள் என்றான். நீங்கள் சண்டா கிளாஸின் ஆவியை எடுத்து போட்டீர்கள், அது உண்மை.
Isn't Santa some myth of Germany, a German Catholic tradition?
Santa Claus in ஆவியானது இல்லை. Santa என்பது ஜெர்மானிய கட்டுக்கதை, ஒரு ஜெர்மன் கத்தோலிக்க பாரம்பரியம். அது கிறிஸ்துமஸை உருவாக்குகிற ஆவி அல்ல. கிறிஸ்துவை சுட்டிக்காட்டின ஆவியே பரிசுத்த ஆவியாகும். அது ஒரு கொண்டாட்டம் அல்ல, ஆனால் ஜீவனுள்ள தேவனின் ஒரு ஆராதனையாகும். ஆனால் அவரோ, நீங்கள் சாண்டா கிளாஸை எடுத்து போட்டு விட்டீர்கள், இனிமேல் கிறிஸ்துமஸில் ஆவியே கிடையாது என்றார் ஒரு ஊழியக்காரன். அதை ஒலிபரப்பில் கூறுவதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஆனால் அதைத்தான் அவர் கூறினார். அதாவது நீங்கள் சாண்டா கிளாஸை எடுத்து விடுகிறீர்கள், எனவே நீங்கள் ஒருபோதும் கிறிஸ்துமஸின் ஆவியை பெற்றிருக்கவே இல்லை என்றார். அது அவ்வாறு இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு மாஸ் என்று உபயோகிக்கும் வார்த்தையை, அதை குறித்து நீங்கள் அதிகமாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் இருந்து சாண்டா கிளாஸை எடுத்து போட்டு உங்களுடைய இதயத்தை திறந்து கிறிஸ்துவானவரை உள்ளே வரவிட்டு உண்மையான கிறிஸ்துமஸை பெற்றுக் கொள்ளும்படி இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மறியுங்கள். ஆம், இது வழக்கமாக இருந்ததை விட நிறைய வித்தியாசமுடையதாக இருக்கிறது. ஆனால் இது மாற்றப்பட்டுள்ளது. கிறிஸ்து மாற்றப்பட்டிருக்கவில்லை. பண்டைய சிஷ்யர்களுக்கும் இன்றைய சிஷ்யர்களுக்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு. இன்றைய சீஷர்கள் பேச்சாளர்களை கொண்டு வருகிறார்கள் இல்லை. சரியாக கூறினால் தங்களுக்கு நாட்டமுடையவர்களை பண்டைய சீஷர்களோ தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக தேடினவர்களை கொண்டு வந்தனர். இன்றைக்கு இன்றைய சீஷர்களோ அவர்களை கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்கு பதிலாக ஏதோ ஒரு சபை சாபனத்தின் பிரசன்னத்திற்குள்ளாக, ஏதோ ஒரு துன்பத்தின் பிரசனத்திற்குள்ளாக, ஏதோ ஒரு கோட்பாட்டின் பிரசனத்திற்குள்ளாக, ஏதோ ஒரு உபதேசத்தின் பிரசனத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு வருகிறார்கள். நாம் கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையை எடுத்துக் கொள்கிறோம். அதில் நீங்கள் கிறிஸ்துவனுடைய பெயர் குறிப்பிடப்படுவதை நீங்கள் கேட்பது எப்போதுமே மிகவும் அபூர்வமானதாக இருக்கிறது. அது குறிப்பிட்டு கூறப்படுவதை நீங்கள் கேட்பதில்லை. ஜனங்கள் கிறிஸ்துமஸ் உண்மையாகவே என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாத அளவிற்கு விளக்குகளும் மினுக்கான அற்பகட்டான யாவுமே சாண்டா கிளாஸ் பேரில் உள்ளது என்று கிறிஸ்துவின் பேரில் அல்ல. அவர்கள் அது முழுவதையுமே அஞ்ஞான காரியமாக்கும் அளவிற்கு அதை அஞ்ஞான மார்க்கமாக்கி இருக்கிறார்கள். அதை அஞ்ஞான மார்க்கமாகவே ஆக்கிவிட்டனர். இது ஒரு பெரிய வர்த்தக நாளின் கொண்டாட்டமாக இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் இதை அன்னையருடைய தினத்தைப் போல அல்லது தந்தையருடைய தினத்தைப் போல அல்லது குமாரருடைய தினத்தைப் போல அல்லது குமாரத்தியருடைய தினத்தைப் போல ஒரு வர்த்தக தினமாக ஆக்க விரும்பினால் அது பரவாயில்லை. ஆனால் அந்த வர்த்தகத்தை கிறிஸ்துமஸில் இருந்து விலக்கி வையுங்கள். அண்மையில் நான் ஒரு அடையாள குறிப்பை கண்டேன். அது கிறிஸ்துமஸில் கிறிஸ்துவை முதலில் வையுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. இப்பொழுது அவர்கள் உங்களை ஒரு சபைக்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு கோட்பாட்டையே கற்றுக் கொள்ளுகிறீர்கள். அவர்கள் உங்களை ஒரு கிறிஸ்துமஸுக்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் ஒரு சாண்டா கிளாஸையே காண்கிறீர்கள். அவர்கள் உங்களை ஒரு சபைக்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை காண்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்துவோ அவர்களை சிறுவை அண்டைக்கு கொண்டு வந்தார். கிறிஸ்துவண்டைக்கு உங்களை சுட்டி காட்டும் ஒரு உண்மையான சீஷன் உங்களை கொண்டு வரும் போது கிறிஸ்துவ உங்களை சிறுவை அண்டைக்கு கொண்டு வருவார். அங்கே நீங்கள் அவரோடு சிறுவையில் அழைக்கப்படுகின்றீர்கள். அவருடைய நித்திய ஜீவனும் உங்களுடைய ஜீவனும் ஒன்றாய் சந்திக்கின்றன. அப்பொழுது உங்களுடைய ஜீவன் மரிக்கிறது. நீங்கள் அவருடைய நித்திய ஜீவனை எடுத்துக் கொள்கிறீர்கள். அப்பொழுதே நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரன் ஆகிறீர்கள். ஆமென். பண்டைய சீஷனுக்கும் இன்றைய சீஷனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நீங்களோ நான் கர்த்தராகிய இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஒரு சீஷனிடத்தில் குறிப்பிட்டு கூறுவீர்களேயானால் நல்லது. இப்பொழுது பாருங்கள், நாங்கள் குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவர்கள். வந்து அதில் சேர்ந்து கொள்ளுங்கள், எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். புரிகிறதா? இல்லை என்றால் நாங்கள் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். வந்து அதை சேர்ந்து கொள்ளுங்கள். அதைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்து தாமே ஜனங்களை அவருடைய மரணத்துக்கு சுட்டி காண்பித்து கோதுமை மணியாரது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தரித்திருக்கும் என்றார். ஓ, அது எவ்வளவு வித்தியாசமாய் உள்ளது! ஆமையா, எவ்வளவு வித்தியாசமாய் உள்ளது! ஆனால் உங்களுடைய ஜீவியமும் அவருடைய ஜீவனும் ஒன்றை ஒன்று கண்டடைகிறது. சபையில் அல்ல, ஒரு கட்டடத்தில் அல்ல, ஒரு கோட்பாட்டில் அல்ல, நல்ல கிரியைகளில் அல்ல, ஆனால் சிலுவையில் நீங்கள் அவரோடு சிலுவையில் அறையப்படுகின்றீர்கள். அங்கேதான் நீங்கள் கிறிஸ்துவை கண்டடைகிறீர்கள். நீங்கள் மேலான காரியத்தை செய்வதன் மூலமாகவோ ஒரு புதிதான ஒன்றை துவங்குவதன் மூலமாகவோ அவரை கண்டடைகிறதில்லை. ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கி நீங்கள் கிறிஸ்துவை கண்டடைகிறதில்லை. நீங்கள் மரணத்தில் மட்டுமே கிறிஸ்துவை கண்டடைகிறீர்கள். ஒரு முன்னணியில் அல்ல, ஒரு அறிக்கையில் அல்ல. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கோட்பாடுகளிலும் கட்டுக்கதைகளிலும் நம்பிக்கை வைப்பதனால் கிறிஸ்துவை அங்கே கண்டடைகிறதில்லை. ஒரு உண்மையான ஊழியக்காரன் உங்களை அவர் அன்றைக்கு கொண்டு செல்கிறார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். நீங்களோ அப்படியானால் சகோதரன் பிரணாம், கிறிஸ்து இன்றைக்கு பூமியின் மேல் இருப்பாரானால் ஒரு உண்மையான ஊழியக்காரன் அவனை அவர் அன்றைக்கு கிறிஸ்துவின் அன்றைக்கு கொண்டு செல்வான் என்று கூறுகிறீரா என்று கேட்கலாம். நல்லது. கிறிஸ்துவோ வார்த்தையின் ரூபத்தில் இங்கே இருக்கிறார். வார்த்தையே ஜீவனை கொண்டு வருகிறது. ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். ஆமையா, அவர் தாமே வார்த்தையாயிருக்கிறார். உண்மையான ஊழியக்காரன் உங்களை எப்பொழுதுமே வார்த்தைக்கு கொண்டு
செல்கிறான்.
இப்பொழுது அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர் ஜீவிக்கிற இந்த வேதாகமாயிருக்கிறார். நீங்கள் ஒரு கோதுமணியை போன்று கிறிஸ்துவோடு உங்களுடையதற்கு மறிக்கும் போது அப்பொழுது வார்த்தை உங்களுக்குள் ஜீவித்து பூமிக்குள்ளாக விட வேண்டியதாக இருந்த அந்த ஜீவனுள்ள கோதுமை மணியில் அது செய்தது போன்றே அதே பலன்களை கொண்டு வருகிறது. ஆமேன். நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களிலும் அவருடைய எல்லா வெளிப்படுத்தல்களிலும் அவரோடு பங்காளிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவர் செய்த எல்லாவற்றிலும் அவரோடு பங்காளிகளாக இருக்கிறீர்கள். இப்பொழுது அவர் வார்த்தையோடு கூடிய அதனுடைய உண்மையான வியாக்கியானமாயிருக்கிறார். இப்பொழுது நீங்களோ, ஓ ஐயா, நாங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறோம், நாங்கள் வேதாகமத்தை விசுவாசிக்கிறோம் என்று கூறுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் வேதாகமத்தை விசுவாசிப்பீர்களேயானால் இயேசு இதை வேதாகமத்தில் கூறினார். பரிசுத்த யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்றார். அதுவே வேதாகமத்தின் உண்மையான வியாக்கியானமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் தாமே உங்களுக்குள்ளாக இருந்து தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை திரும்பவும் பேசுகிறார். மகிமை, அதுவே உண்மையான வியாக்கியானம். தேவன் உங்களுக்குள் இருந்து தம்முடைய சொந்த வார்த்தைகளை வியாக்கியானித்தல். ஆமென். இயேசு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று கூறவில்லையா? தேவன் உங்களுக்குள் இருந்து தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை அளித்தல். நீங்கள் வேறு யாரோ ஒருவரை நோக்கி பார்க்க வேண்டியதில்லை. அதாவது வார்த்தை இதை கூறுகிறது என்று கூறுங்கள், அதை விசுவாசியுங்கள், அது அதனுடைய வியாக்கியானப்படுத்தும். ஏனென்றால் அது தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை வியாக்கியானப்படுத்த உங்களை உபயோகிப்பதாகும். ஆமென். கிறிஸ்துவே அவருடைய சொந்த வார்த்தையின் ஜீவனுள்ள வியாக்கியானமாக இருக்கிறார். நாம் சிலவற்றை நோக்கி பார்ப்போம். அவர் எப்படி வார்த்தையை வியாக்கியானிக்கிறார் என்றும், இப்பொழுது அவர் சரியான வியாக்கியானத்தை உடையவராக இருக்கிறாரா என்றும் பார்ப்போம். இப்பொழுது நாம் இங்கே மெத்தோடிஸ்ட் சண்டையில் சென்றால் அவர்களோ நாங்கள் சரியான வியாக்கியானத்தை பெற்றுள்ளோம் என்கிறார்கள். பாப்டிஸ்டுகளோ அவர்கள் நாங்கள் சரியான வியாக்கியானத்தை பெற்றிருக்கிறோம் என்கிறார்கள். பிரஸ்பிடேரியன்கள் நாங்கள் சரியான வியாக்கியானத்தை பெற்றிருக்கிறோம் என்கிறார்கள். கிறிஸ்துவின் சபை என்று அழைக்கப்படும் சபையினரோ நாங்களும் சரியான வியாக்கியானத்தை பெற்றுள்ளோம் என்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே சரியான வியாக்கியானத்தை பெற்றிருக்கிறார்களா? அவர்கள் ஒருவரிலிருந்து ஒருவர் எல்லோருமே வித்தியாசமாக இருக்கிறார்கள். அப்படியானால் ஏதோ காரியம் எங்கோ தவறாயிருக்கிறது. இப்பொழுது நாம் கண்டறியக்கூடிய ஒரே வழி, இயேசு யூதர்களிடம் எப்படி வார்த்தையை வியாக்கியானிக்க வேண்டும் என்று கூறின வழியை கண்டறிவதேயாகும். ஆமே. கிறிஸ்து அவ்வண்ணமாக கூறியிருந்தால் அதுவே இதனை சரிபடுத்துகிறது. மெத்தோடிஸ்டுகளோ ஆலோசனை குழுவில் எங்களுடைய சகோதரர்கள் அதை இந்த விதமாக வியாக்கியானிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். பாப்டிஸ்டுகளோ நாங்கள் அதை இந்த விதமாக வியாக்கியானிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். பிரஸ்பிடேரியன்களோ நாங்கள் அதை இந்த விதமாக வியாக்கியானிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இயேசு அதை வியாக்கியானித்த விதமே சரியாயிருக்கிறது. அவர் எப்படி வார்த்தையை வியாக்கியானித்தார் என்பதை நோக்கி பார்ப்போமாக. அவரோ, நான் என்னுடைய பிதாவினுடைய வார்த்தையின் கிரியைகளை செய்யாதிருந்தால் என்னை விசுவாசிக்காதீர்கள் என்றார். அதுவே இதனை தீர்த்து வைக்கிறது. அந்த விதமாகத்தான் அவர் வியாக்கியானித்தார். அவரோ, உங்களால் என்னை விசுவாசிக்க முடியாவிட்டால் நான் செய்திருக்கிற கிரியைகளையாவது விசுவாசியுங்கள் என்று கூறினார். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் விசுவாசிக்காதீர்கள் என்றார். ஆமேன். அதுவே இதனை தீர்த்து வைக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார். இப்பொழுது ஏதோ ஒன்று சரியானதாயும் ஏதோ ஒன்று தவறானதாயும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இரண்டில் ஒன்று. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் கிட்டத்தட்ட விளையாடிக் கொண்டிருக்கிறோமா? நாம் இங்கே சுற்றி தெரிந்து கொண்டு கிறிஸ்தவராக இருப்பதாக பாவனை செய்து கொண்டு இதை செய்து கொண்டு அதை மற்றதை இந்த கோட்பாடுகளை சேர்த்து இந்த விதமாக பெந்தெகோஸ்தோடு அல்லது அந்த அல்லது மெத்தோடிஸ்ட் அல்லது பிரஸ்பிடேரியன் அல்லது பாப்டிஸ்ட் அல்லது கத்தோலிக்கரோடு கரங்களை குலுக்கிக் கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? இவை எல்லாவற்றையும் குறித்து என்ன? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பூனையும் சுற்றிலும் ரப்பரை மறைத்து வைத்து விளையாடும் விளையாட்டை ஆடிக்கொண்டிருக்கிறோமா? நாம் எங்கே இருக்கிறோம்? அப்படியானால் ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு அஸ்திபாரம் மட்டுமே உண்டு, ஒரே ஒரு நிச்சயமான வழி மாத்திரமே உண்டு. அது இயேசு வார்த்தைக்கு அளித்த வியாக்கியானமாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வியாக்கியானமே சரியானதாயிருக்கிறது. நான் செய்வதாக தேவன் கூறின கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள் என்றார். ஆமேன். அதுவே வியாக்கியானமாயிருக்கிறது. இன்றைக்கு வியாக்கியானமோ இயேசு கூறின என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார் என்பதே ஆகும். வேத வாக்கியமும் கூட அவர் நேற்று மின்னும் மாறாதவராய் இருக்கிறார் என்று உரைத்துள்ளது. இயேசு நான் தேவனிடத்திலிருந்து வந்தேனா அல்லது இல்லையா என்பதை அந்த விதமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். அந்த விதமாகவே அறிந்து கொள்ளும்படி வர வேண்டும். அவர்களோ, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறும், நாங்கள் ஆபிரகாமையும் எங்கள் பிதாக்களையும் உடையவர்களாக இருந்தோம் என்று கூறினார். அவர்கள் எங்களுடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மனாவை பிசித்தார்கள் என்றார். இயேசு அவர்கள் எல்லோருமே மரித்தார்கள் என்றார். நாங்கள் அடிக்கப்பட்ட கண்களிலிருந்து தண்ணீரை பருகினோம் என்று கூறினார்கள். இவரோ, அவர்கள் எல்லோருமே மரித்தார்கள் என்றார். மேலும் வரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானே என்றார். பேசுகிறது நானல்ல, அது எனக்குள்ளே வாசமாயிருக்கிற என் பிதாவாயிருக்கிறது. அவரே தெய்வீக வார்த்தையின் வியாக்கியானியாயிருக்கிறார். அவர் தேவனாயிருக்கிறார் என்பதை அவர் மீண்டும் நிரூபிக்கிறார். ஏனென்றால் அவர் செய்வதாக கூறினதை என்னோடு அவர் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். ஆமே. அதுவே வேத வாக்கியம். அதுவே ஜனங்கள் இன்றைக்கு சென்றடையும்படியான செய்தியாயிருக்கிறது. ஒரு தொட்டில் அல்ல, ஒரு முன்னணி அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது முழு வேதாகம புத்தகத்திலுமே குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. இயேசுவானவர் தம்முடைய மரணத்தை தவிர தம்முடைய பிறப்பை ஒரு முறை கூட அவரிடத்தில் குறிப்பிட்டு கூறினதே கிடையாது. இயேசுவோ எப்போதாவது ஒரு முறை கூட ஒரு சபையை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறவே இல்லை. அவர் எப்போதாவது ஒரு முறை கூட ஒரு கோட்பாட்டை ஒப்புவீங்கள் என்று சொல்லவே இல்லை. ஆனால் அவரோ என்னிடத்திற்கு வாருங்கள் என்றார். அவர் என்னிடத்துக்கு வருகிறவனை நான் செய்கிற கிரியைகள் என்னை பின்தொடர்வது போல அவனையும் பின்தொடரும் என்றார். நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் என்னை விசுவாசிக்காதீர்கள். ஏனென்றால் மேசியா வரும்போது இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று வார்த்தை உரைத்துள்ளது. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார். ஆம், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார். அவர் மோசேயை போன்று ஒரு ஞான திருஷ்டிக்காரனாக இருப்பார். முடவன் ஒரு மானை போல குதிப்பார். குருடர் பார்வையடைவார்கள். செவிடர் கேட்பார்கள். ஊமையன் பேசுவான். இது அவரால் செய்து காட்டப்படும். எப்படியாய் அவரால் மேசியாவின் அடையாளங்களை செய்ய முடிந்தது? இப்பொழுது மேசியாவின் அடையாளங்களினுடைய ஊழியத்தை ரூபகாரப்படுத்தவில்லை என்றால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள் என்றே அவர் கூறினார். ஆனால் இங்கேதான் நீங்கள் வார்த்தையை வியாக்கியானிக்கும் வழி இருக்கிறது. அவர், நான் இந்த அடையாளங்களை பெற்றிருக்கவில்லை என்றால் அப்பொழுது இதை விசுவாசிக்காதீர்கள். ஆனால் நான் இந்த அடையாளங்களை தோற்றுவித்தால் அப்பொழுது நான் வியாக்கியானிக்கும் வார்த்தையை உங்களால் விசுவாசிக்க முடியாவிட்டால் அடையாளங்களை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அவைகள் வார்த்தையை குறித்தே பேசுகின்றன. அதுவே அதனுடைய உண்மையான வியாக்கியானமாக இருக்கிறது. அதுதான் இது. அதுவே செய்தியாக இருக்கிறது. நீங்கள் வேறு யாருடைய வார்த்தையும் எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் எந்த சபையிலும் சேர்ந்து கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு சபையில் சேர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் இந்த ஸ்தாபனங்களில் சேர்ந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய சபையிலோ நீங்கள் கல்வாரியிலிருந்து அதற்குள்ளாக பிறக்கின்றீர்கள். நீங்களோ தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நானும் கூட சகோதரன் பிரணாம் என்று கூறலாம். அப்படியானால் இயேசு செய்த கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். அதைத்தான் இயேசு கூறினார். புரிகிறதா? நான் செய்கிற கிரியைகளை என்ன? அவர், நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன என்றார். அல்லேலூயா! நான் செய்கிற கிரியைகள், அவைகள் சாட்சி பகர்கின்றன. நீங்கள் அதை காணவில்லையா? வேறு வார்த்தைகளில் கூறினால் மேசியாவின் அடையாளங்கள், மேசியா என்ன செய்ய வேண்டியவராக இருந்தார் என்பதை உங்களால் காண முடியவில்லையா? நான் சரியான வார்த்தையின் வியாக்கியானத்தை பெற்றுள்ளேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறதில்லை. பின்ன ஏன் என் பிதா அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்? நான் உங்களுடைய சாபங்களின் மேல் மிகவும் கண்டிப்பான இருக்கிறேன் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அவரோ, நான் அடிப்படை மாற்றத்தை மிகவும் தீவிரமாக விரும்புவோம் என்று நீங்கள் கருதலாம். நான் ஒரு பித்து பிடித்த மனிதன் என்று நீங்கள் கூறலாம். எனக்கு பிசாசு பிடித்து விட்டது, நான் என்னுடைய சிந்தையை இழந்து விட்டிருக்கிறேன் என்றெல்லாம் கூறுவீர்கள் என்று கூறினார். இயேசு பித்து பிடித்தவராய் இருந்தார் என்றே அவர்கள் கூறினார்கள். பித்து பிடித்தல் என்பதன் பொருள் பைத்தியம் என்பதாகும். நீர் பைத்தியக்காரனாயிருக்கிறீர். நீர் எங்களுடைய குழுக்களை சேர்ந்து கொள்ளவில்லை. நீர் ஒரு பித்து பிடித்த மனிதரை போல இங்கே வெளியே இருக்கிறீர். நீர் உங்களுடைய சிந்தையை இழந்து விட்டிருக்கிறீர் என்றெல்லாம் கூறினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில், அப்படியானால் நீங்கள் தேவனுடையவர்களாய் இருந்தால் தேவனுடைய அடையாளம் எங்கே? நீங்கள் மோசேயில் விசுவாசம் கொண்டிருந்தால் உங்களோடு உள்ள மோசேயின் அடையாளங்கள் எங்கே? நீங்கள் தீர்க்கதரிசிகளின் விசுவாசம் கொண்டிருந்தால் உங்களோடு உள்ள தீர்க்கதரிசிகளின் அடையாளம் எங்கே? நான் சரியான வியாக்கியானத்தை பெற்றிருக்கிறேன் என்று உங்களால் விசுவாசிக்க முடியாவிட்டால் அடையாளங்களை விசுவாசியுங்கள். ஏனென்றால் நான் சரியாயிருக்கிறேன் என்று அவைகள் சாட்சி பகர்கின்றன என்று இதை கூறியிருக்க கூடும். அல்லேலூயா! எல்லை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. நான் சரியா அல்லது இல்லையா என்று அவைகளை சாட்சி பகர்கின்றன. பிதாவானவர் என்று கொடுக்கிற யாவும் அதை பின்தொடர்ந்து அதனண்டை வரும். எந்த மனிதனுமே பிதாவானவர் அவனை அழைத்திருந்தால் ஒழிய வரமாட்டான். சரி, இன்னும் அவர் அநேக கிரியைகளை செய்திருந்தார் என்று வேதம் கூறியுள்ளது. அதே சமயத்தில் அவர்களால் அவரை விசுவாசிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஏசாயா அவர்களுக்கு காதுகளிலிருந்தும் கேட்க மாட்டார்கள், கண்களிலிருந்தும் காண மாட்டார்கள் என்று கூறினான். அவர்கள் ஒரு ஒவ்வாலை போல குளிரலாயிருந்தார்கள். அவர்களால் இன்னமும் அதை காண முடியவில்லை. ஏனென்றால் அவர்களால் காண முடியாது என்று தீர்க்கதரிசி கூறினான். இப்பொழுது அது அப்பொழுது இருந்த பட்டமாகவே இன்றைக்கும் அதே காரியமாகவே உள்ளது. அவர், உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நான் கிரியை செய்கிறதில்லை, செய்கிறதும் வார்த்தைகளை பேசுகிறதும் நான் அல்ல. வேறு விதமாக கூறினால், கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, அது என் பிதாவாய் இருக்கிறது. தேவன் அண்ணமாய் இருந்தார் என்று நீங்கள் அறிந்திருந்தால், தேவன் சிருஷ்டிகராயிருந்தார், மோசேயின் மேலிருந்த தேவனாயிருந்தார், தேவன் மோசைக்குள் இருந்து என்னுடைய நாளை முன்னுரைத்தார், தேவன் பழைய பாட்டில் இருந்தார் என்று அவர் கூறினார். அந்தபடியே கூற வேண்டுமானால் எந்தோ ஒரு நாள் அந்த தலையாய தீர்க்கதரிசி வருவார். அவரண்டு பிள்ளைகள் கூட்டி சேர்க்கப்படுவர் என்று உங்களிடம் கூறின அந்த தீர்க்கதரிசிகள் மேல் தங்கியிருந்தவர். நான் உங்களுக்கு வார்த்தையை வியாக்கியானித்துக் கொண்டிருக்கிறதை உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது அடையாளத்தை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அவைகள் என்னை குறித்து பேசுகின்றன என்றார். ஓ, அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அவர்களால் அதை காண முடியவில்லை. அவர் மாம்சத்தில் தேவனாயிருந்தார். ஏனென்றால் அவர் என்னவாயிருந்தார்? அவர் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தார். அவர் தேவன் வாக்கு பண்ணியிருந்தவராயிருந்தார். பிரண்ணாம் கூடாரமே, கவனியுங்கள். கிறிஸ்துமஸ் தின இரவுக்கு முந்தின இந்த நாளில் உங்களுடைய கச்சையை கட்டிக்கொண்டு முன் வாருங்கள். புரிகிறதா? அவர் அவ்வாறு இல்லாதிருந்திருந்தால் தேவன் அவரை ரூபகாரப்படுத்தி இருக்க மாட்டார். நிச்சயமாகவே வேறு வார்த்தைகளில் கூறினார், அவர் உங்களில் எந்த குழுவினரையாவது, பரிசேயர்கள், சரிசேயர்கள் அல்லது அவர்கள் என்னவா இருந்தாலும், உங்களுடைய மனிதர்களில் எந்த ஒருவரையாவது, எந்த உங்களுடைய பிரதான ஆசாரியரையாவது, எந்த உங்களுடைய பண்டிதர்களில் ஒருவரையாவது, அவருடைய வார்த்தைகளோட பேசுவதற்கு, அதை வெளிப்படுத்துவதற்கு, அதை சரி என்று கூறுவதற்கு தேவன் உபயோகிக்கிறார் என்று கூறியிருக்க கூடும். நல்லது, அவர்களோ எங்களுடைய புருஷர்கள் கல்வி பயந்திருக்கிறார்கள், நாங்கள் அறிவுத்திறன் உள்ளவர்கள், நாங்கள் தலைமுறை தலைமுறையாக அந்த வேதாகமத்தை அறிந்துள்ளோம் என்று கூறியிருந்திருப்ப இருக்கட்டுமே. அப்படியானால் அத்தேவனுடைய வார்த்தையா இருக்குமே, ஆனால் அப்பொழுது தேவன் ஏறதை மனுஷர்களுக்குள் மீண்டும் ஜீவிக்க செய்கிறதில்லை. பாருங்கள், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், மூன்றாய் அல்ல, நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம். தேவன் அவருக்குள் இருக்கிறார், தேவன் அவர் மூலமாக பேசுகிறார். அவர் இனிமேல் அவருக்கு சொந்தமானவர் அல்ல, ஆனால் அவர் மானிட உதர்களினூடாக தேவனுடைய சத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா! அவருக்குள் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இரவு அந்த விதமாகவே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை போலாகும் வரையில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கப்படும்படியாய் அவளமாய் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். அவர் பேசுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாக்கப்பட்டிருக்கிறது. அவர் பேசுகிறார், அந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். ஏசாயா 42 அதிகாரத்தில் கூறினான், நாம் பெரிய வெளிச்சம் தோன்றிற்று என்று வாசித்தோம், வெளிச்சமாயிற்று. ஓ, நான் பொருளை விட்டு அகன்று செல்ல விரும்பவில்லை, ஆனால் என்னென்றுவாய் பிரகாசித்த அந்த மகத்தான வெளிச்சம் அந்த தாழ்மையான சிறிய நசரேயனிடத்தில் பிரகாசிக்கப்பட்டது. நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்த ஒரு மனிதர், உலக பிரகாரமான பேச்சின்படி கல்வியறிவற்ற ஒரு மனிதர், சடங்காச்சாரங்களையும் இந்த உலகத்தின் காரியங்களையும் அறிந்திராத ஒரு மனிதன், ஆனால் பிசாசுகளை கட்டி மரித்தோரை எழுப்ப முடிந்ததே, பிசாசுகள் நடுங்கினதே, தேவன் பரலோகத்தில் இருந்து அவரை அடையாளம் கண்டுகொண்டு இவர் என்னுடைய ரேசகுமாரன் என்று விளம்பினார். பொருட்செல்வ பெருக்குடையோர் முன்பாக அல்ல, ஆனால் அவர் அடைத்திருந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவினருக்கு முன்பாக பேசினார். மகத்தான வெளிச்சமாயிற்றே, ஒரு மகத்தான வெளிச்சம் அவருடைய வார்த்தையிலிருந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தது. வார்த்தை என்னவாக இருந்தது? கிறிஸ்து. அவர் என்னவாக இருந்தார்? வார்த்தை ஜீவனை கொண்டு வந்தது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் வெளிச்சம் உண்டாக்கிறவர் என்று அவர் கூறின போது அவர் செய்ததை பார்க்கிற வார்த்தையானது ஜீவனை கொண்டு வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை அளித்தது. அது ஒரு சிருஷ்டிப்பின் வெளிச்சமாய், அது ஒரு அழிவுள்ள சிருஷ்டிப்பாய் இருந்தது, அது விழுந்து போக வேண்டும், ஆனால் அவருடைய வார்த்தை நித்திய ஜீவனாய், நித்திய வெளிச்சமாய் இருந்தது. ஒரு மனிதன் அதை விசுவாசித்த போது அவன் நித்திய வெளிச்சத்தை உடையவனாய் இருந்தான். மத்தேயு 4 அதிகாரத்தில் மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று உள்ளது. புறஜாதிகளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அவர்கள் தங்களுடைய விக்கிரகங்களினால் பீடிக்கப்பட்டு தேவனால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தனர், ஆனால் அவரோ ஒரு ஒளியாக வந்தார். அவர் என்ன கூறினார்? உம்முடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சமும், என் கால்களுக்கு தீபமும், எனக்கு வழிகாட்டியுமாய் இருக்கிறது என்றார்.
Of God is the word of God made manifest.
Hallelujah.
The light made manifest.
தேவனுடைய வெளிச்சம் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. வெளிச்சமானது தேவனுடைய கிரியைகளாய் தேவனுடைய வார்த்தையின் மூலம் உரைக்கப்பட்டு ஜீவனை கொண்டு வந்தது. அது சிருஷ்டிப்பின் வழியில் இருந்ததை பார்க்கிலும் ஒரு மகத்தான வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். விளக்கிற்கு பாதைக்கு ஒளியாய் உள்ளது என்னே, ஓ தேவனே. வெளிச்சம் வார்த்தையாயிற்று. நாம் இன்றைக்கு அந்தகாரத்தில் கோட்பாடுகளினாலும் ஸ்தாபனங்களினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறபடியால், உணர்ச்சி வசப்படுதலினாலும் மட்டுமீறிய மதவரினாலும் நிரப்பப்பட்டிருக்கின்றபடியால், சத்தியமாய் இருக்கிற இந்த வார்த்தையும் கூட வருதலிக்கும் எந்த விதமான ஒரு ஆவியுடைய கலரைகளுக்கும் இருதயங்களை திறந்து அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன. பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்நிய பாஷைகளில் பேசுதல், தீர்க்கதரிசிகள் போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அவர்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்னரே மரித்து போய்விட்டனர் என்று கூறுகிறோம். ஆகையால் அந்தகாரத்தின் மத்தியில் கோட்பாட்டின் அந்தகாரத்தில், ஸ்தாபனங்களின் அந்தகாரத்தில் தேவனை காணும்படியாக அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை விசுவாசிக்கும் ஒரு கூட்டம் மக்கள் அவருடைய ஜீவனையும் அவருடைய வெளிச்சத்தையும் பிரகாசிக்கிறார்கள். அது வெளிச்சத்தை பார்க்கிலும் மேலானதாக இருக்கிறது. அது சிருஷ்டிப்பின் விடியலில் இருந்ததை பார்க்கிலும் மேலான நித்திய வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று நிச்சயமாக. இப்பொழுது இயேசு அவர்களை பெத்லகேமுக்கு கொண்டு போவதாக ஒருபோதும் கூறவில்லை. இயேசு கிரேக்கரிடத்தில் அவர்கள் வந்தபோது, இப்பொழுது ஒரு நிமிடம், நீங்கள் அதை காண வேண்டும் என்றால் நான் பிறந்த பெத்லகேமுக்கு உங்களை திரும்ப கொண்டு செல்வேன், அப்பொழுது அது அங்கே எப்படி சம்பவித்தது என்று நான் உங்களுக்கு கூறுவேன் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. அது அதுவாயிருக்கவில்லை. அவர்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தபடியால் அப்பொழுது அவர் ஒரு எதிர்கால இடத்தையே அவர்களுக்கு சுட்டி காண்பித்தார். நீங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேறு வார்த்தைகளில் கூறினால், நான் உங்களை நான் பிறந்த பெத்லகேமுக்கு திரும்ப அழைத்து சென்று அது குறித்து எல்லாவற்றையும் கூற மாட்டேன். உங்களுக்காக நான் சிலுவையில் அறையப்பட போகிற இடத்தையே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுவேன். அங்கே நீங்கள் என்னோட சிலுவையில் அறையப்படுவீர்களேயானால், உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவீர்களேயானால், அப்பொழுது நான் யாராயிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மற்றபடி நீங்கள் உங்களுடைய தொன்மையான அறிவார்ந்த கலைகளின் மூலமாக அதிலிருந்து இதை ஒருபோதும் கற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். நீங்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள் என்பதாகும். நல்லது. நீங்களோ சகோதரன் பிரணாம் அவர்களே, ஆனால் நாங்கள் அதை வேதாகமும் அறிவுத்திறன் கொண்ட பட்டப்படிப்புகளினூடாக கற்றுக்கொள்கிறோம் என்று கூறலாம். இல்லை, நாம் கற்றுக்கொள்ளுகிறதில்லை. நாம் அதை வேதாகம அறிவுத்திறன் கொண்ட பட்டப்படிப்பினூடாக கற்றுக்கொள்வோமேயானால், பின்ன ஏன் பரிசெயர்களால் அதை கற்றுக்கொள்ள முடியவில்லை? அது வேதாகம அறிவுத்திறன் கொண்ட பட்டப்படிப்பினூடாக கற்பிக்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் மிக அதிகமான ஓவிய கலைஞர்கள் அதற்கு வண்ண தீட்ட முயன்றிருக்கிறார்கள். ஆனால் வேதமே சரியானதாக இருக்கிறது. ஆனால் தேவனே ஓவிய கலைஞராக இருக்கிறார். இன்றைய கோட்பாடுகளோ, இதை சேர்ந்து கொள்ளுங்கள், இந்த வேத துதிப்பாடல்களை கூறுங்கள், அப்போஸ்தல கோட்பாட்டை திருப்பி திருப்பி கூறுங்கள், எங்களுடைய சபையை சேர்ந்து கொள்ளுங்கள், கரங்களை குலுக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. அது ஸ்தாபன சம்பந்தமான கோட்பாடாக இருக்கிறது. சரி, ஓவியனோ அந்த படத்திற்கு அந்த விதமாக வண்ணம் தீட்டவில்லை. ஓவியரோ இயேசு கிறிஸ்து நேற்று மின்னும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். என் வசனத்தை கேட்டு என் அனுப்பினவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று அதை வண்ணம் தீட்டினார். அந்த விதமாகத்தான் அதை வண்ணம் தீட்டுபவர் வண்ணம் தீட்டினார். ஆகையால் தேவன் அதை பிரதிபலிக்கும் போது நீங்கள் அந்த சரியான ஓவியத்தை மனதில் பதிவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு புறம்பே நீங்கள் ஒரு போலியான பிரதியை பெற்றுக் கொண்டீர்கள். ஆமென். இன்றிரவே அந்த பழைய போலியான பிரதியை எடுத்து, ஏதோ ஒரு விதமான ஒரு கோட்பாட்டை எடுத்து, அந்த காரியத்தை வாசலுக்கு வெளியே எரிந்து போடுங்கள். வேதாகமத்தினுடைய சுவிசேஷ வெளிச்சத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள். வண்ணம் தீட்டுபவரோ கிறிஸ்துவை உங்களுக்குள் வண்ணம் தீட்டட்டும். ஆமென். அதுதான் வழி, அதுதான் இது. இல்லை, அவர் அவர்களை ஒருபோதும் முன்னிலைக்கு கொண்டு செல்லவில்லை. அவர் அவர்களை ஒருபோதும் கிறிஸ்துமஸுக்கு கொண்டு செல்லவில்லை. ஏசாயா அவருடைய நாமம் இவ்வாறு அழைக்கப்படும் என்றான். அவன் அதே அதிகாரத்தில் அவருடைய நாமம் இவ்வாறு இருக்கும் என்றான். இல்லை, ஏசாயா 55 அதிகாரம், அவன் அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்று அழைக்கப்படும் என்றான். ஆமென். எனக்கு நேரம் இருந்தால் நலமாக இருக்கும், நான் முடிக்க வேண்டும். நான் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அதிசயமானவர் என்று அவர்கள் ஒவ்வொன்றின் பேரிலும் ஒரு பாடத்தை எடுக்க விரும்புகிறேன். நாம் ஒரு நிமிடம் அதிசயமானவர் என்ற கருத்தினை சற்று மனதில் பதிய வைத்துக் கொள்வோமாக. அதிசயமானவர், ஓ, அவர் அதிசயமானவராய் இருந்தார் என்று ஏசாயா கூறினார். அவர் கூறின சில காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போமாக. அதுவே அவரை அதிசயமாக்கினது. அவரை அதிசயமாக்கினது எது? அவர் நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இதை கூறின போதே ஆகும். அதிசயம். பரிசேயர்கள் அதற்கு என்ன கூறியிருந்திருக்க முடியும் என்று எனக்கு சொல்லுங்கள். தேவனதை ஆதரித்துக் கொண்டிருந்தால் பிரதான ஆசாரியர் அதற்கு என்ன கூறியிருந்திருக்க முடியும் என்று எனக்கு சொல்லுங்கள். புரிகிறதா? அவர், நான் இப்போது கிரியைகளை செய்யாதிருந்தால் நான் கூறுகிற எந்த காரியத்தையும் விசுவாசிக்காதீர்கள். ஆனால் நான் இதை பிரசங்கித்தால் அப்பொழுது அதை செய்யும்படிக்கே தேவனை அனுப்பினார் என்பதையே அது காண்பிக்கிறது என்று கூறினார். இப்பொழுது கூறினதோ, அவர் நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நானும் என் பிதாவும் மூன்றாயிருக்கிறோம் என்று கூறவில்லை, இயேசுவே கூறினார். இப்பொழுது கோட்பாடோ நானும் என் பிதாவும் மூன்றாயிருக்கிறோம் என்று கூறுகிறது. ஆனால் வேதம் கூறினதோ, இயேசு கூறினதோ, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதே ஆகும். அது அதிசயமாயிருக்கிறது. தேவன் எப்படி மாம்சமானார் என்று பார்த்தீர்களா? அல்லேலூயா. ஏதோ ஒரு இரண்டாவது அல்லது மூன்றாவது அல்லது நான்காவது நபராய் அல்ல, ஆனால் தேவன் தாமே ஏசவண்ணமாய் கூறினார். அவரோடு வாதிடுங்கள், என்னோடு அல்ல. நான் வெறுமன அவர் கூறினதையே கூறிக்கொண்டிருக்கிறேன். நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, அது என்னுடைய பிதாவாய் இருக்கிறது. அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்றால் வார்த்தையை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை மாம்சமாக்கப்பட்டிருக்கிறது. நான் தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதே சுவிசேஷ எழுத்தாளர் யோவான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூறினார். அதுவே அவரை தேவனாக, அந்த மாறாத நபராக ஆக்குகிறது. தேவன் வார்த்தையாயிருப்பாரே, ஆனால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். அப்பொழுது நானும் என் பிதாவும் ஒன்றே ஆகும். ஓ, அது அதிசயமாயிருக்கிறது. ஆமையா, ஆகையால் நாம் அதன் பேரில் அநேக காரியங்களை கூறக்கூடும். அதிசயம் அவர் கூறின காரியங்கள் ஆயிற்றே. அவர் கூறின மற்றொரு காரியம், நான் உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன் என்றார். ஒரு ஆசாரியன் அதை கூற முடிந்ததா என்று எனக்கு சொல்லுங்கள். அதை கூறக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தை எனக்கு சொல்லுங்கள். அதை கூறக்கூடிய ஒரு கோட்பாட்டை எனக்கு சொல்லுங்கள். அது அதிசயமாய் உள்ளது. நானே சத்தியம். ஓ என்ன, நம்முடைய கோட்பாடுகளோ சத்தியத்திற்கு லட்சக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கின்றன. அந்த கோட்பாடு தேவனை வெளிப்படுத்த முடியாது, கோட்பாட்டினால் முடியாது. எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல் தேவன் தேவனாய் இருந்தால் அவரே உத்தரவு வரலட்டும் என்று கூறினது போலே ஆகும். கோட்பாடு அதை செய்யாது, இல்லையா? ஆனால் தேவன் அதை செய்வார். தேவன் யார்? வார்த்தையே, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அவர் அதை செய்வார். நானே உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன், நானே உலகத்தில் உள்ள சத்தியமாயிருக்கிறேன், நானே வழியாயிருக்கிறேன். அவரே இல்லாமல் வேறே வழி இல்லை. அவ்வளவுதான். ஒரு கோட்பாட்டினூடாக செல்லாதீங்கள், என்னிடத்திற்கு வாருங்கள். புரிகிறதா? நான் வழியும் ஒளியும் சத்தியமாயிருக்கிறேன். அவரே அந்த எல்லாமாயிருந்தார். அவைகள் அவர் கூறின அதிசயமான வார்த்தைகளாயிருக்கின்றன. நானே வழி, நானே சத்தியம், நானே ஒளி, நானே முந்தினவர், நானே பிந்தினவர், நானே ஆதி, நானே அந்தம், நானே இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன். நானே விடிவெளி நட்சத்திரம், நானே அல்பா முதல் ஒமேகா வரையுமாய் இருக்கிறேன். நானே எல்லாவுமாய் இருக்கிறேன். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நானே அவர், அவரே நானாய் இருக்கிறேன். அவர்கள், நீ ஒரு மனிதனாய் இருக்க உன்னை தேவனாக்கிக் கொள்ளலாமா என்று கேட்டனர். ஓ, அவர் பரிசேயரிடத்தில், நீங்கள் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் அதை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று ஒருமுறை கூறினது போன்றே ஆகும். நிச்சயமாகவே அதிசயமான வார்த்தைகளாயிற்று, அதிசயமாயிற்று. நாம் ஒருமுறை அதிசயமான கிரியைகளை குறித்து சிந்தித்து பார்ப்போமாக. அவர் என்ன செய்தார்? அவர் என்னவாக இருந்தார்? அவர் அதிசயமானவராக இருப்பார் என்று ஏசாயா கூறினார். அவன் அவரை அழைத்த போது, ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்ற இந்த எல்லா பெயர்களிலுமே அவனால் அழைக்க முடிந்தது. அவர் உறுதியாக அதிசயமானவர் என்றான். அதிசயமான வார்த்தைகள் ஆயிற்றே. இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் அதிசயமான கிரியைகளை குறித்து பேச போகிறோம். அவர் என்ன அதிசயமான கிரியைகளை செய்திருந்தார்? ஒரு நாள் நாயின் ஊரிலிருந்து ஒரு சம ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. ஒரு விதவை, அவளோடு இருந்த ஒரே மகன் மரித்து போய் ஒரு பாடையிலே வைக்கப்பட்டு விரைத்து போய் பிணமாய் அழுகாதபடி தைலமிடப்பட்டு அடக்கம் பண்ணப்பட பிரேத கூடிக்கு கொண்டு செல்லப்பட்டான். அப்பொழுது அவரோ நாசரேத்தில் இருந்து அந்த வழியாய் பயணித்துக் கொண்டிருந்தார். அவருடைய பாதமோ கடுமையான வலியோடும் புழுதியாயும் களைப்புற்றும் விடாய்த்து போயிருந்தது. அவர் அந்த குக்குரலை கேட்டார். அப்பொழுது அவர் நோக்கி பார்த்தார். ஒரு இளம் விதவை வீதியிலே புலம்பிக் கொண்டு வந்தாள். அவளுடைய பையன், அவளுடைய ஒரே மகன் மரித்து போய் அந்த படுக்கையிலே கிடத்தப்பட்டிருந்தான். அங்கே அவன் இயேசுவானவர் இருந்த இடத்தின் அருகே கடந்து சென்ற போது தீர்வு உண்டானது. மரணமும் ஜீவனும் ஒன்று சேர முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏதாவது ஒன்று போயாக வேண்டும். அவர் பாடையை சுமந்து வந்தவர்களை நெல்லுங்கள் என்றார். பின்னர் நடந்து சென்று அந்த பையனை தொட்டார். ஒரு கால் இரண்டு நாட்களுக்கு முன்னர் அந்த பையனுக்குள்ளிருந்து போய்விட்டிருந்த ஜீவன் திரும்பி வந்தது. பிணத்தை மூடியிருந்த துணி அசைய துவங்குவதை என்னால் காண முடிகிறது. ஜனங்கள் உற்று பார்க்க துவங்குவதையும் என்னால் காண முடிகிறது. மறுத்து போயிருந்த ஒரு மனிதன் தன்னுடைய காலூன்றி எழுப்பி நின்று நடந்து சென்று ஒருவேளை தன்னுடைய கரங்களை தன்னுடைய தாயாரை சுற்றி போட்டிருக்கலாம். அது தேவனுடைய கிரியைகளாயிருக்கின்றன. அதிசயமாகிற்றே. அது அவ்வாறு இருந்திருக்காதா? நிச்சயமாகவே அதிசயமாகிருந்தது. ஒரு அருமையான மனிதனாக இருந்து வந்த ஒரு இளம் ஆசாரியன் எவீர் என்பவனை காண முடிகிறது. அவன் இயேசுவை விசுவாசித்தான். ஆனால் அவனை தன்னுடைய கூட்டாளிகள் நிமித்தமாக அப்படியே வெளிக்காட்டாமல் அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. இன்றைக்கும் அதுபோன்று எத்தனையோ ரகசிய விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்களை தங்களுடைய சபை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். புரிகின்றதா? கோழைகள். தேவனதை உபயோகப்படுத்த முடியாது. தேவனோ அங்கே பின்னிடாமல் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனையே விரும்புகிறார். அதற்கு மரணமே நேரிட்டாலும் அதற்கு முத்திரை போடு. சரீரத்தை அழிக்கக்கூடியவனுக்கு நீங்கள் பயப்படாமல் சரீரத்தை அழித்து ஆத்மாவை நரகத்திற்கு அனுப்பக்கூடியவருக்கே பயப்படுங்கள். எவீர் அவர் இந்த ஊழியக்காரனுடைய வீட்டுக்கு செல்வதை நான் காண்கிறேன். 12 வயது கொண்ட ஒரு சிறுமி, ஒரே பிள்ளையா இருந்த சிறுவன் மறித்து விரைத்து போனவளாய் அந்த படுக்கையில் கிடத்தப்பட்டிருந்த இடத்திற்கு நடந்து சென்றார். அவளுடைய சரீரம், சீவனற்ற சரீரம் அங்கே கிடத்தப்பட்டிருந்தது. அவளுடைய சிறு கரங்கள் வெளுத்து போயிருந்தன. அவளுடைய நகங்கள் வெள்ளையாய் மாறியிருந்தன. அவளுடைய உதடுகளோ கீழே வறண்டு சுருங்கியிருந்தன. காய்ச்சல் அல்லது ஏதோ ஒன்று அவளை கொன்று போட்டிருந்தது. அவளுடைய சிறு கண்கள் அப்படியே நின்று போய் மூடப்பட்டிருந்தன. ஏதோ ஒன்று ஒருவேளை அவைகளின் மேல் வைக்கப்பட்டிருந்திருக்கலாம். அவளுடைய சிறிய கூந்தல் வாரப்பட்டிருந்தது. அங்கே ரோஜாக்களும் மற்ற காயங்களும் அவளை சுற்றி வைக்கப்பட்டிருந்தன. தாயும் தந்தையும் கதறிக்கொண்டிருந்தனர். அண்டை விட்டாரும் கதறிக்கொண்டிருந்தனர். அவருடைய ஒரே பிள்ளையே மறித்து போய்விட்டிருந்தது. அவர் அந்த அறைக்குள் நடந்து செல்வதை நான் காண்கிறேன். ஆமென். அவர் சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்தார். அவர் அவர்கள் எல்லோரையுமே கண்டார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தனர். அவரோ அவர்களை அறையிட்டு வெளியேற்றினார். அது அதிசயமானது. பார்த்தீர்களா? ஒரே மனிதனால் முழு கூட்டத்தையும் கட்டுப்படுத்த முடிந்தது. ஏன் அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் கூறவில்லை? அவர்கள் ஏதோ ஒன்றையுமே கூறுவதற்கு பீதியுற்றிருந்தனர். இன்றைக்கு ஏன் அவர்கள் வார்த்தையை கண்டனம் பண்ணுகிறதில்லை? அவர்கள் அதை கூறவே பீதியுற்றிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அந்த அறைக்குள்ளாக நடந்து சென்று அந்த சிறிய குளிர்ந்து போன கரத்தை பற்றி எடுத்து அறிந்திராத பாஷையில் அங்கு எங்கோ அப்பாலே பேசினார். அப்பொழுது அந்த பிள்ளையின் ஆவியானது திரும்பி வர அவர் மீண்டும் ஜீவித்தார். அதிசயமான கிரியைகள். ஆம், அது அவ்வாறுதான் இருந்தது. அது அதிசயமான கிரியைகளாக இருந்து அவர் அதிசயமானவராய் இருந்தார் என்பதை நிரூபித்தது. நான் லாசருவை பற்றியும் கூட கூறலாம். அவர்களோ அவருடைய சரீரத்தை தைலமிட்டு 4 நாட்களுக்கு முன்னரே அவன் மேல் நறுமணப் பொருட்களை அடுக்கடுக்காக வைத்து இந்த வாலிப மனிதனை துணியால் சுற்றி சுற்றி சுருட்டி மூடிவிட்டிருந்தனர். அவனோ அங்கே கலரையில் அழுகி போய் கிடந்தான். அவனுடைய மூக்கோ அழுகி விழுந்து போயிருந்தது. அவனுடைய உதடுகளோ அவனுடைய முகத்திற்குள்ளாகவே அமிழ்ந்து போயிருந்தன. தோல் புழுக்களோ அவனை தின்ன ஆரம்பித்து விட்டிருந்தன. அவனுடைய ஆத்மாவோ எங்கோ 4 நாள் பிரயாணமாய் சென்றிருந்தது. நான் அவரை அவருடைய சிறிய கூனி போயிருந்த தோள்பட்டைகளை காண்கிறேன். ஓ என்ன உலகமோ, அதை பாருங்கள். அந்த மனிதரை பாருங்கள். அவரை பாருங்கள். நீங்கள் அவரை தேவன் என்று அழைத்தீர்கள். அவரோ மரணத்துக்குரிய கண்ணீரோடு அழுது கொண்டே கல்லறை அண்டைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று கூறியிருந்திருக்கும். அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் கூறினது. அவர் கல்லறைக்கு சென்ற போது அவருடைய கன்னத்தில் இருந்து கண்ணீர் வடிந்தோடிவிட மூக்கினால் உறிஞ்சினார். அப்பொழுது அவர் ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் அவரோ கல்லை பின்னால் புரட்டி போடுங்கள் என்று கூறுவதை நான் காண்கிறேன். ஆமேன், ஆமேன். அவர் காட்சியை மாற்றி போட்டார். 4 நாட்களாக மறித்து போயிருந்த லாசருவோ தன்னுடைய காலூந்தி எழும்பி நின்று மீண்டும் ஜீவித்தான். அவரை சுற்றியிருந்த போர்களினூடாக நறுமணப் பொருள் கசங்கி வடிய தொடங்குவதை நான் காண்கிறேன். என்ன, ஜீவன் மீண்டுமாய் உள்ளே வந்திருந்தது. துர்நாற்றமோ தூரமாய் போய்விட்டிருந்தது. புதிய மாம்சம் உண்டாயிருந்தது. ஒரு ஆவி 4 நாட்களாக எங்கோ இருந்து அவருடைய சரத்துக்குள்ளாக திரும்பி வர அந்த மனிதன் தன்னுடைய காலூந்தி எழும்பி நின்றான். அதிசயமாய் இருந்து கொண்டிருப்பவரை குறித்தும், ஆலோசனை கத்தரை குறித்தும், சமாதான பிரபுவை குறித்தும், வல்லமையுள்ள தேவனை குறித்தும் பேசுங்கள். அவர் அவ்வாறே இருந்தார். நிச்சயமாகவே அவர் அவ்வாறே இருந்தார். சரி, நாம் கிணச்சண்டையில் இருந்த அந்த ஸ்திரியை கண்டறிகிறோம். அவர் நின்று அவரிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் பேசிவிட்டு அவளுக்கு அந்த நேரத்தில் 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்று அவளிடத்தில் கூறினார். அப்பொழுது அவளோ, ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். மேசியா வரும்போது அதுவே அவருடைய அடையாளமாக இருக்கப் போகிறது என்பதை நாங்கள் அறிவோம் என்றார். அதற்கு அவரோ, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அதிசயமாயிற்று. அது அவ்வாறு இருக்கவில்லையா? அதிசயமாயிற்று. ஒரு இரவு கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அவரோ ஒரு மனிதரை போன்றே களைப்புற்று நித்திரையாயிருந்தார். அவர் களைப்புற்று நித்திரையாயிருந்தார். பிசாசுகளோ அந்த ராத்திரியிலேயே அவரை அமிழ்த்தப் போவதாக அவைகள் ஆணையிட்டிருந்தன. கப்பற்பாய்கள் கிழிந்து போய், துடுப்புகள் முறிந்து உடைந்து போய், படகோ மிதக்க முடியாத அளவிற்கு நீரில் தோய்ந்து நிரம்பி இருந்த போது பிசாசுகளோ கிட்டத்தட்ட அவரை சிக்க வைத்து விட்டதாகவே அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களோ திரும்பி ஓடி சீஷர்கள், நாங்கள் படித்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் எழும்பி தன்னுடைய கண்களில் இருந்த நித்திரை மயக்கத்தை துடைத்துக் கொண்டார். பின்னர், ஓ அற்ப விசுவாசிகளே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்றார். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த புயலாந்த சமுத்திரத்தில், இந்த பெரிய கலிலேயா கடலில் ஒவ்வொரு அலையும் அடித்தளத்திற்கு கொண்டு செல்லும்படி மூழ்கடித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் இங்கே என்ன செய்ய போகிறீர்கள்? பிசாசு தொலைவில் உள்ள அந்த மலையின் மேல் அமர்ந்து முணுமுணுத்துக் கொண்டே அந்த அலைகளை அந்த விதமாக வீசிக் கொண்டிருக்கையில், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? களைப்புற்றிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். அவர் அங்கிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். இது 30 அல்லது 40 உயரத்துக்கு தண்ணீர் சீற்றம் கொண்டு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதா உள்ளதே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எனவே அவர், எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கேட்டார். கப்பற்பாயின் நுனி கயிற்றின் மேல் தம்முடைய பாதத்தை வைத்து, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர், காற்றே, உன் வாயை மூடு, அலைகளே, உங்களுக்கு சொந்தமான இடத்துக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்றார் என்பதாகும். அப்பொழுது அங்கே தண்ணீரின் மேல் ஒரு சிறு அலை கூட இருக்கவில்லை. அங்கே நின்று சுற்றி பார்த்தார். திடுக்கிட்டு போன அப்போஸ்தல கூட்டம் அங்கே நின்று கொண்டிருக்க திரும்பி நடந்து சென்றார். பின்னர் மீண்டும் கீழே படுத்துக் கொண்டு தன்னுடைய உறக்கத்தை தொடர்ந்தார். அப்பொழுது அவர்களோ, இவர் யாரோ என்றனர். அதிசயமாயிற்று. ஆமே, அதிசயமாயிற்று. அவர் அதிசயமானவராய் இருந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நிச்சயமாக அவர் அதிசயமானவராய் இருந்தார். ஆமையா, அந்த மனிதர் தானே வானமண்டலங்களை விட்டு வந்த போது முழு சூரிய மண்டலமே அவருடைய கிரீடமாயிருந்தது. கோடான கோடி நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு நட்சத்திரமும் பூமியின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தன. அது கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ளன.
When I look through that glass I earned Mount Palmer and can see 120 million years of light space and all those billions and trillions of
அவர்களோ தூரத்தில் உள்ள பால்மோர் மலையின் மேலிருந்து அந்த தூரதரிசனி கண்ணாடியினூடாக நோக்கி பார்க்கும்போது 120 கோடி ஒளி ஆண்டுகளின் விண்வெளி தூரத்தை காண முடிந்தது. அந்த கோடா கோடி நட்சத்திரங்கள் யாவுமே அவருடைய கிரீடத்தில் இருந்தன. அவரோ ஒரு முட்கிரீடத்தை ஏற்றுக்கொள்ள அவைகளை விட்டு வந்தார். யார் அதை செய்வார்? அதிசயமாயிற்றே. ஓ என்ன நித்தியமே அவருடைய வஸ்திரமாயிருந்தது. அவர் நித்திய ஜீவனால் உடுத்தப்பட்டிருந்தார். அவருக்கு ஒரு துவக்கமே ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் பெத்லகேமிலே துவங்கினார் என்று ஜனங்கள் நினைக்க முற்படுவது போல அவர் ஒருபோதும் பெத்லகேமிலே துவங்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவருக்கு துவக்கமே இல்லாது இருந்தது.
ஆமேன்.
நித்திய ஜீவனை கொண்டு உடுத்தப்பட்டிருந்ததை உங்களுக்காகவும் எனக்காகவும் பழைய அழுக்கான மரண வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ளும்படியாக அதை ஒருபுறம் தள்ளி வைத்தார். அதிசயம். ஆம், பரலோகம் அவருடைய அரண்மனையாயிருந்தது. முழு பரலோகமும் அவருக்கே சொந்தமானதாயிருந்தது. அதுவே அவருடைய அரண்மனையாயிருந்தது. எந்த காரியமும் அவருக்கு இணையாக எப்போதுமே பிரகாசிக்க முடிந்ததில்லை. அவர் பூமிக்கு வந்தார். அவர் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் எனக்கோ தலை சாக்கி இடமில்லையே என்றும் கூட கூறினாரே. அது அதிசயமாயிருக்கிறது. நீங்கள் அவ்வண்ணமாய் நினைத்து பார்க்கிறது இல்லையா? நண்பர்களே, நான் இங்கே ஏராளமான சூழ்நிலைக்கேற்ற கட்டங்களை எழுதி வைத்துள்ளேன். ஆனால் எனக்கு ஒருவேளை அதை கூற நேரம் கிடைக்காமல் போகலாம். ஆயினும் நான் துரிதமாக முடித்து விடுவேன். அந்த இயேசுவை நீங்கள் காண வேண்டும். அவர்கள் பேசுகிற ஸ்தாபனத்தின் இயேசுவை குறித்து அல்ல, கோட்பாடுகளின் இயேசுவை அல்ல, ஏதோ ஒரு விதமான கிறிஸ்துமஸ் கட்டுக்கதை குறித்த இயேசுவை அல்ல, ஏதோ ஒரு ஈஸ்டர் செல்ல முகிலை குறித்த இயேசுவை அல்ல, ஆனால் கல்வாரியின் இயேசுவை, எல்லாவற்றையும் ஒருபுறம் தள்ளி வைத்த இயேசுவை, தீர்க்கதரிசிகள் உரைத்துள்ள அவரையே நீங்கள் காண வேண்டும். நாமோ இங்கே அதிசயமான பிதா, அதிசயம், அதிசய பிதா, அதிசயமான ஆலோசனை கர்த்தா, அதிசயமான சமாதான பிரபு, அதிசயமான வல்லமை உள்ள தேவன் என்று பேசிக்கொண்டே போகலாம். நாம் அதன் பேரில் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். புரிகிறதா? ஆனால் ஒருபுறம் வைத்து நாம் இதை நீங்கள் நாம் காண வேண்டும். அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள அந்த இயேசுவையே நாம் காண வேண்டும் என்று கூறுவோமாக. உங்களால் அதை ஒரு கோட்பாட்டினால் பெற்றுக் கொள்ள முடியாது. உங்களால் அதை ஒரு சபையை சேர்ந்து கொள்வதன் மூலம் பெற்றுக் கொள்ள முடியாது. உங்களால் அதை சாண்டா கிளாஸை பற்றி உங்களுக்கு கூறப்பட்ட ஒரு விதமான ஏதோ ஒரு கட்டுக்கதையினால் பெற்றுக் கொள்ள முடியாது. சாண்டா கிளாஸ் நித்திய ஜீவனை உடையதாயிருக்கவில்லை, கிடையாது. ஒரு கோட்பாடு நித்திய ஜீவனை உடையதாயிருக்கவில்லையே. உங்களுக்கு அளிக்கிற அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதல்ல, அதை அறிந்து கொள்வது, அது உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறதில்லை. அவரை அறிந்து கொள்வது என்றே வேதம் கூறியுள்ளது. அவரை அறிந்து கொள்வது நித்திய ஜீவனாயிருக்கிறது. அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதல்ல, அவரை அறிந்து கொள்வது. கிரேக்கர் அவரை காண விரும்பினர். அவர்கள் அவருடைய சரீர உருவத்தை தெரிந்து கொள்ள விரும்பினர். ஐயன்மே, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். இப்பொழுது உங்களுடைய கண்களினால் நீங்கள் காண்கிறதில்லை, நீங்கள் உங்களுடைய இதயத்தினால் காண்கிறீர்கள். புரிகிறதா? நீங்கள் உங்களுடைய கண்களினால் காண்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய இதயத்தினால் புரிந்து கொள்கிறீர்கள். காண்பது என்பது புரிந்து கொள்ளுதல் என்பதாகும். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை சரியாக பார்த்து நான் அதை காணவில்லை என்று கூறலாம், ஆனால் நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுகிறதில்லை என்று நீங்கள் பொருட்படுத்தி கூறுகிறீர்கள். கிரேக்கர் இயேசுவை அறிந்து கொள்ள விரும்பினர். அவரை அறிந்து கொள்வதற்கான வழியை அவர்களுக்கு அவர் அளித்தார். அவரை அறிந்து கொள்வதே, அவருடைய கோட்பாட்டை அறிந்து கொள்வதல்ல, அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதல்ல, அவருடைய அற்புதங்களை அறிந்து கொள்வதல்ல, ஆனால் அவரை அறிந்து கொள்வதே. நீங்கள் அதை கண்டறியக்கூடிய ஒரே வழி சிலுவை அண்டையிலே என்று தொட்டில் அண்டை அல்ல, அல்ல, அது சிலுவையா இருப்பதையே நான் காண்கிறேன். அவர் ஒரு சிலுவைக்கு அவர்களை சுட்டி காண்பித்தார். ஏதோ ஒரு கோட்பாட்டிற்கு அல்ல, அல்ல, இல்லை என்றால், அல்லது ஏதோ ஒரு முன்னணிக்கு அல்ல, அல்லது ஸ்தாபனங்களின் பாணியில் அல்ல, ஆனால் சிலுவை அண்டைக்கே சுட்டி காட்டினார். இப்பொழுது அது இன்றைக்கும் அதே விதமாக இருக்கிறது. ஒரு உண்மையான சீஷன், நீங்கள் எப்பொழுதாவது இயேசு கண்ட வருவீர்களேயானால், இப்பொழுது அவர் இயேசு என்னிடத்தில் என்னென்ன சபையை சேர்ந்து கொள்ள முடிக்கொண்டார் என்று ஒருபோதும் கூறவே மாட்டான். அவர் அதை ஒருபோதும் செய்ததே இல்லை. எனவே அவர் அதை இன்றைக்கும் செய்யவே மாட்டார். இல்லை, நீங்கள் அவரை காண விரும்பும் போது அவர் உங்களை சிலுவை இடக்கே சுட்டி காண்பிப்பார். நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அங்கே போய் மறியுங்கள். அப்பொழுது நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். அவர் ஒருமுறை கூட எந்த நபருக்கும் எந்த கோட்பாட்டையோ எந்த ஸ்தாபனத்தையோ அல்லது அவருடைய பிறப்பினிடத்திற்கோ அல்லது கிறிஸ்துமஸ் இடத்திற்கோ கூட சுட்டி காட்டினதே இல்லை. அவர் எப்போதாவது ஒருமுறை கூட அதை செய்ததே இல்லை. என்னால் அதன் பேரில் இன்னமும் சற்று நேரம் நீடித்திருக்கக்கூடும், ஆனால் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். அதே சமயத்தில் அது முக்கியமில்லாததாயிருந்தால் இயேசு அவர் யாருக்காவது அவரை அறிந்து கொள்ள சிலுவையை தவிர வேறு எங்காவது எப்போதாவது சுட்டிக்காட்டினார் என்பதை உங்களால் வேதத்தில் எங்குமே அதை கண்டறிய முடியாது. அது உண்மை. அது உங்களுடைய தனி நலனை சிலுவையில் அறைதலாயிருக்கிறது. ஒரு மனிதன் மீண்டும் பிறவாவிட்டால் அப்படியானால் முன்னிலையானாலும் சாண்டா கிளாஸ் ஆயிருந்தாலும் இயேசு ஒருபோதும் ஒரு கோட்பாட்டை ஒருபோதும் எழுதவில்லை. அவர் ஒரு ஸ்தாபனத்தை ஒருபோதும் நியமனம் செய்யவில்லை. பின்ன ஏன் நாம் அதை குறித்து அதிகப்படியானதை உருவாக்கி அதன் பேரில் ஒவ்வொரு பொறுப்பையும் கூட வைத்து விடுகிறோம்? நான் அதை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். இப்பொழுதோ கிறிஸ்துமஸ். பின்ன ஏன் நம்முடைய சபைகள் அதன் பேரில் அதிகப்படியானதை வைத்து, அதாவது நீங்கள் இந்த சபையை சார்ந்திருக்க வேண்டும், நீங்கள் இந்த கோட்பாட்டை கூற வேண்டும், நீங்கள் இதை அதை அல்லது மற்றதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது? அது முக்கியமானதல்லவென்றால் நாம் ஏன் அதன் பேரில் மிக அதிகமானதை வைக்கிறோம்? அது நாம் வழக்கமாக இருந்ததை காட்டிலும் ஒரு விதமான வித்தியாசமான சீசர்களையே நாம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதையே காண்பிக்கிறது. அவர்களோ உங்களை அவர்களுடைய சபைக்கு, அவர்களுடைய ஸ்தாபனத்திற்கு அல்லது அவர்களுடைய கோட்பாட்டிடத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறார்கள் என்று கிறிஸ்துவனிடத்திற்கு அல்ல. இன்றைக்கு ஜனங்கள் அவர்கள் நீங்கள் ஒரு விசுவாசியா என்று கேட்கப்பட்டால், நான் இதை பல முறை கேட்டிருக்கிறேன், நீங்கள் ஒரு விசுவாசியா என்று கேட்டால் அதற்கு அவர்களோ, ஓ நான் பேப்டிஸ்ட், நான் மெத்தோடிஸ்ட் என்கிறார்கள். நல்லது. அப்பொழுது அது நீங்கள் ஒரு விசுவாசி அல்ல என்பதையே காண்பிக்கிறது. புரிகிறதா? அது உண்மை. பேப்டிஸ்ட். ஆனால் நீங்களோ நான் பெந்தகோஸ்தே என்கிறீர்கள். அதற்கு இதனோடு செய்வதற்கு ஒரு காரியமும் கிடையாது. இல்லையா? ஒரு விசுவாசி ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆனால் அங்குதான் அவர்கள் அதை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். புரிகிறதா? அவர்கள் ஏறதை செய்கிறார்கள். ஜனங்களை அதை கூறச் செய்கிறது எது? அன்று இரவு நான் மருத்துவமனையில் இருந்தேன். சுகமீனமாக இருந்த ஒரு சிறு பெண்ணிற்காக ஜபத்தை ஏறெடுக்க நான் சென்றிருந்தேன். அவள் சுகமடைந்தாள். நான் கூறினேன், அங்கே ஒரு மனிதனும் அவனுடைய தாயாரும் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அது அவனுடைய தாயார் என்று நான் உத்தேசித்தேன். அவளும் ஏறக்குறைய அவனுடைய தாயாரை போன்றே காணப்பட்டாள். நானோ அந்த பெண்மணியின் இடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நாம் இப்பொழுது ஜபத்தை ஏறெடுப்போம் என்றேன். நான் திரும்பி பார்த்து, நாங்கள் ஜபித்தால் நீங்கள் கவனம் செலுத்துவீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, அந்த திரையை இழுத்துவிட்டுக் கொள்ளுங்கள் என்றாள். அப்பொழுது நான், இருக்கட்டும், நாங்கள் ஜபம் செய்தால் நீங்கள் கவனம் செலுத்துவீர்களா என்றுதான் நான் கேட்டேன் என்றேன். அதற்கு அவள், நாங்கள் மெத்தோடிஸ்டுகள், எனவே அந்த திரையை இழுத்துவிட்டுக் கொள்ளுங்கள் என்றாள். நானோ, அப்படியானால் இது உங்களுக்கு மரணதிகளடைய செய்யும், எனவே நான் திரையை இழுத்துவிட்டுக் கொள்வது மேலானதாகும், பாருங்கள் என்றேன். நானோ, நீங்கள் ஒரு மெத்தோடிஸ்டா இருந்தால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஆகவே நான் இவ்வாறு கூறினேன். ஆம், ஏன் அவர்கள் அதை கூறுகிறார்கள்? ஏதோ ஒரு போலியான சீஷன் அவர்களை அந்த தூரத்திற்கு கொண்டு சென்று விட்டார். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். தவறாக போதித்த ஏதோ ஒரு சீஷன். இயேசுவின் சீஷர்களோ அவர்களை இயேசுவிடத்திற்கு கொண்டு சென்றனர். ஒரு மெத்தோடிஸ்ட் சீஷன் அவர்களை மெத்தோடிஸ்டுக்கு கொண்டு செல்கிறான். ஒரு பேப்டிஸ்ட் அவர்களை பேப்டிஸ்டுகளை கொண்டு செல்கிறான். பெந்தேகோஸ்தவை சேர்ந்தவன் அவர்களை பெந்தேகோஸ்தைகளை கொண்டு செல்கிறான். ஆனால் ஒரு கிறிஸ்துவின் சீஷன் அவர்களை கிறிஸ்துவனண்டைக்கு கொண்டு செல்கிறான். கிறிஸ்துவோ அவர்களை கல்வாரி அண்டைக்கு கொண்டு செல்கிறான். அதுதான் உண்மையான காரியம். ஆமையா? ஆமையா? அந்த அளவு தூரத்திற்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் அந்த அளவு தூரம் வரை மட்டுமே கொண்டு வரப்பட்டிருந்தனர். புரிகிறதா? அவர்களோ ஒரு பேப்டிஸ்ட் அல்லது மெத்தோடிஸ்ட் அல்லது பிரெஸ்பிடேரியன் அல்லது என்னவென்று கூறினாலும், கத்தோலிக்கர், அது என்னவாயிருந்தாலும் இருக்கட்டும், அவ்வளவு தூரம் தான் அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். அவ்வளவு தூரம் வரைக்குமே அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். ஆகையால் அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், இந்த சீஷர்களோ இயேசுவை அறிந்திருந்தனர். ஆகையால் அவர்கள் அவரை கொண்டு சென்று, அவர்கள் இந்த கிரேக்கரை, அவர்கள் சத்தியம் என்று அறிந்திருந்த இடத்திற்கு கொண்டு சென்றனர். கிறிஸ்துவை எப்போதாவது கண்டறிந்துள்ள ஒரு உண்மையான கிறிஸ்துவின் சீஷன் தேடுவோரை நேராக இயேசு அண்டைக்கு கொண்டு செல்கிறார். அப்பொழுது இயேசு அவர்களை கல்வாரி இடத்திற்கு சுட்டி காட்டுகிறார். அவர்கள் அங்கே அவரோடு மறித்து மீண்டும் புதிதாக பிறக்கின்றனர். ஓ என்னே, அதை பொறுத்த அளவில் அங்கேதான் உள்ளது. ஆனால் ஐயன்மீர், நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம், அதுவே கேள்வியாயிருந்தது. நாங்கள் ஒரு கோட்பாட்டை காண விரும்பவில்லை, நாங்கள் மெத்தோடிஸ்டுகளை காண விரும்பவில்லை, நாங்கள் பேப்டிஸ்டுகளை காண விரும்பவில்லை, நாங்கள் இவர்களில் எவரையுமே காண விரும்பவில்லை, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். ஆனால் காரியம் என்ன? என் சகோதரர்களே, நான் முடித்துவிட வேண்டும். நான் முடிப்பதற்கு முன்னர் இங்கே ஒரு சில கருத்துக்களை இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். என்ன? என்னால் இந்த காரியத்தை ஆழமாய் பதிவு செய்ய முடிந்தால் நான் இப்பொழுது வீட்டுக்கு செல்லும்படி விரைந்து முடிக்க விரும்புகிறேன். கிரேக்கர் இயேசுவை காண விரும்பினர். அவர் ஒருபோதும் அவரை கிறிஸ்துமஸில் கண்டறியும்படி செய்யவில்லை. அவரை ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் ஒருபோதும் கண்டறியவே இல்லை. ஏதோ ஒரு கோட்பாட்டில் அவரை ஒருபோதும் கண்டறியவே இல்லை. அவர் அப்படிப்பட்டதற்கு அவர்களை சுட்டிக்காட்டவில்லை. நீங்கள் அதை நன்றாய் புரிந்து கொண்டீர்களா? மாறால் அவர் அவர்கள் மறிக்கும்படிக்கு சிலுவை அண்டைக்கு சுட்டி காட்டினார். ஒரு உண்மையான சீஷன். நீங்கள் மறிக்கத்தான் வேண்டும் என்றே கூறுகிறார். நான் மறித்திருக்கும் போது எப்படி நானே அறிந்து கொள்வேன்? நீங்கள் இந்த எல்லா வார்த்தையும் சத்தியம் என்று அடையாளம் கண்டுகொள்ளும் போது அப்பொழுது வார்த்தையானது உங்களுக்குள்ளாக ஜீவிக்க துவங்குகிறது. நீங்களோ இருக்கட்டுமே என்றும், ஆனால் எங்களுடைய சபை போதிக்கிறதோ என்று கூறலாம். உங்களுடைய சபை என்ன போதிக்கிறது என்பதை குறித்து நான் கவலைப்படுகிறதில்லை. அதைத்தான் வேதம் கூறுகிறது. நீங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இன்னொரு சபையானது வித்தியாசமான ஏதோ ஒன்றை போதிக்கிறது. ஆனால் இந்த வேதமோ மாறாத அதே காரியத்தையே போதிக்கிறது. இயேசுவோ, நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது இந்த வார்த்தை உங்களுக்குள் வெளிப்படுத்தப்படும், உங்களுக்குள்ளாக அது செய்யும் என்று கூறுகிற அதே காரியத்தை அது செய்யும் என்றார். அவர்களோ அற்புதங்களை நாட்கள் கடந்துவிட்டன என்று கூறலாம். வேதமோ இயேசு நேற்று நின்று என்றும் மாறாதவர் என்று கூறியுள்ளது. இயேசு என்மேல் விசுவாசமாக இருக்கிறவன் என்று கூறியிருக்கும் பொழுது எங்கே, எந்த நேரத்தில், எப்படி நீங்கள் அவரை சந்திக்க போகிறீர்கள்? மார்க் 16 அதிகாரத்தில் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எதுவரைக்கும்? உலகமெங்கும். அங்கே இன்னும் சர்வ சிருஷ்டிக்கும் ஒருபோதும் சென்றடைந்திருக்கவில்லையே. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்காதவனோ ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அங்குதான் நீங்கள் இருக்கிறீர்கள். வார்த்தையானது வெளிச்சமாக்கப்படும், அதுதானே பிரகாசிக்கும். நீங்கள் தொட்டிலண்டை சென்று ஒரு சிறு குழந்தை இங்கே அநேக ஆண்டுகளுக்கு முன்னரே பிறந்தது என்று கூறுவீர்களேயானால் அதுவல்ல, அர்த்தமற்றது. எல்லா விதமான கோட்பாடுகளும் கட்டுக்கதைகளுமே அதை பற்றி கூறிவிட்டன. அந்த எல்லா காரியங்களும் அழிந்து எல்லாமே குழப்பத்திற்குள்ளாகும் என்பதை இயேசு அறிந்திருந்தார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் குழப்பம் அடையாத ஒரு காரியம் உண்டு, அதுவே பரிசுத்த ஆவியாகும். ஓ, அவர்களில் ஒருவர், அவர் இங்கேதான் பிறந்தார், நாங்கள் அதன் மேல் சபையை கட்டியுள்ளோம் என்று கூறலாம். மற்றொருவரோ, அவர் இங்கேதான் பிறந்தார் என்று கூறியிருக்கலாம். சிலுவையில் இருந்த அந்த அசலான ஆணிகள், அவர்கள் எத்தனை ஆணிகள் வைத்திருந்தனர் என்று உங்களுக்கு தெரியுமா? அதுபோன்றுதான். அதனை நிரூபிக்க முடியுமா? 19. ஒவ்வொரு நபரும் ஒரு ஆணியை வைத்திருக்கிறார். இதுவே நாங்கள் அதை வைத்துள்ளோம். அல்லேலூயா, நாங்கள் அதை வைத்திருக்கிறோம். அவர்கள் சிலருடைய மறித்த எலும்புகளை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை வைத்துள்ளோம், நாங்கள் அதை வைத்துள்ளோம். அவர் பிறந்தது இந்த இடமா இருக்கிறது. மற்றொருவரோ, அவர் பிறந்தது இந்த இடமா இருக்கிறது என்கிறார். இதுவோ, அவர் பிறந்தது இந்த இடம் தான் என்கிறது. அது என்ன வித்தியாசம் உண்டு பண்ணுகிறது? அவர் இங்கே இருதயத்தில் தான் பிறந்திருக்கிறார். ஆம், நான் மறித்த போது அவர் இங்கே பிறந்தார். நான் அவருக்குள் புதிதாக மீண்டும் பிறந்தேன். அதுதானது. ஐயன் மீ, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். சரி, நல்லது. காரியம் என்ன? அவர் மீண்டும் காணாமற் போய்விட்டிருக்கிறார். ஜனங்கள் அவரை தொலைத்து விட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் மீண்டும் பெரிய கூட்டங்களில், கோட்பாடுகளின் கூட்டங்களில் தொலைக்கப்பட்டிருக்கிறார். ஒருமுறை அவருடைய பெற்றோரண்டையிலே அவர் தொலைந்து போய்விட்டார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர் மீண்டும் தொலைக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொலைந்து போய்விட்டார். இந்த வீதிகளில் சென்று பாருங்கள். கடந்த ஒரு சில தினங்களாக இருந்து வருவது போன்றதான அந்த பைத்தியக்கார கூட்டத்தினர் தள்ளிக்கொண்டும் நெருக்கி இடித்துக் கொண்டும் குடித்துக் கொண்டும் சபித்துக் கொண்டும் இகழ்ந்து கொண்டும் இருப்பதை பாருங்கள். கலகல மணியோசை, சரசல மணியோசை. கிறிஸ்து தொலைக்கப்பட்டார். அவர் தொலைக்கப்படவில்லை, ஜனங்களோ அவரை தொலைத்து விட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவரை எங்கே கண்டனர்? அவர்கள் அவரை எங்கே தொலைத்திருந்தனர்? அங்கேயே நாம் அவரை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவர் அவர்களுடைய கோட்பாடுகளில், அவர்களுடைய கூட்டத்தில் தொலைந்திருக்கிறார். அவர் தொலைக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து வர்த்தக கூட்டத்தில் தொலைக்கப்பட்டிருக்கிறார். வர்த்தக கூட்டமோ நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. அன்று ஒரு நாள் மனைவியும் நானும் அங்கே நின்று கொண்டிருந்த போது அங்கே நின்றிருந்த பெண்மணி இவ்வாறு கூறினாள். அவள், நான் என் தந்தைக்கு கால்காலன் அளவுள்ள மதுவான புட்டியை வாங்கினேன் என்றாள். மற்றொருத்தியோ, நல்லது, நானோ வாங்கப் போவது, நான் தந்தைக்கு என்ன வாங்கப் போகிறேன் என்று நான் உனக்கு சொல்லுவேன். நான் அவருக்கு சில சீட்டாட்ட அட்டைகளை, பணப்பந்தயம் கட்டி ஆடும் சீட்டாட்ட கட்டுகளை வாங்கப் போகிறேன். நாங்கள் பணம் வைத்து பந்தயம் கட்டி சீட்டு விளையாடி கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் என்றாள். நீங்கள் பாருங்கள். மற்றொருவரோ, நான் அம்மாவிற்காக ஒரு பெரிய சிகரெட் பெட்டியை வாங்கிவிட்டேன், நீ அவளுக்காக என்ன வாங்குவாய் என்று கேட்டார். ஓ தேவனே, அவர் தொலைக்கப்பட்டார். அவர்கள் கிறிஸ்துமஸில் அவரை தொலைத்து விட்டனர். அவர்கள் ஈஸ்டரில் அவரை தொலைத்து விட்டனர். ஒரு செல்ல பெயர் கொண்ட முயல் அல்லது ஒரு புதிய தொப்பி உயிர்த்தெழுதல் அல்ல, கிறிஸ்துவின் பிறப்பல்ல. அவர்கள் அவர் யாராக இருக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்கு பதிலாக அவரை 3 கடவுள்களாக்கி, அவரை கூறுகளாக போட்டு ஒரு விக்கிரகமாக்கிற போதே அவர்கள் தங்களுடைய கோட்பாடுகளில் அவரை தொலைத்து விட்டனர். நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நீங்கள் அவரை தொலைத்து விட்டீர்கள். அவர்களுடைய சமய பத்திரிக்க கூட்டத்தில் அவர் தொலைக்கப்பட்டிருக்கிறார். சமய பத்திரிக்க கூட்டமானது எப்படி அதை செய்தது? அவர் லவோதிக்கேயாவில் அவருடைய சபையினிடத்தில் தொலைக்கப்பட்டிருக்கிறார். கடைசி சபை, சபைக்காலம், அவர் சபைக்கு புறம்பே இருந்து தட்டிக்கொண்டு உள்ளே வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்றே அது கூறியுள்ளது. அவர் வருவதற்கு முன்பு இந்த கடைசி நாட்களில் உள்ள சபையின் நிலையே முழுவதாகவத்தில் உள்ள காட்சிகளிலேயே மிகவும் துயரார்ந்ததாயிருக்கிறது. மற்றெந்த சபைக்காலமும் அவரை எப்போதும் வெளியே தள்ளினதில்லை. அவர்கள் எந்த வித்தியாசத்தையுமே அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுதோ அவர்கள் மெய்யாகவே உண்மையான பரிசுத்த ஆவியின் வல்லமையை அறிந்து கொள்ளும் போதே அவர்கள் அவரை உதைத்து வெளியே தள்ளின இடத்திலிருந்தே, வெளியிலிருந்தே வாசலை தட்டிக் கொண்டிருக்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். நிச்சயமாக அவர்கள் அவரை தங்களுடைய வர்த்தக கூட்டத்தில் தொலைத்து விட்டனர். அவர்கள் தங்களுடைய மத பற்றுமிக்க கூட்டங்களில் அவரை தொலைத்து விட்டனர். அது உண்மை. அவர்கள் அதிலிருந்து கோட்பாடுகளை உண்டாக்கி விட்டனர். அவர்கள் அதிலிருந்து ஸ்தாபனங்களை உண்டாக்கி விட்டனர். அவர்கள் அதை தொலைத்து விட்டனர். அவர்கள் வேதத்துக்கு பதிலாக சமய சடங்காச்சாரங்களை எடுத்துக்கொண்டனர். அவர்கள் அதைத்தான் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் தேவன் கூறினதை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ஒரு கூட்ட மனிதனுடைய கருத்துக்களையே எடுத்துக்கொண்டனர். அவர்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்யுங்கள், கரங்களை குலுக்குங்கள், அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். முழு காரியமுமே தவறாயிருக்கிறது. அது உண்மை. அங்கேதான் சபை கூட்டமானது அவரை தொலைத்து விட்ட போது அவர்கள் அவரை தொலைத்து விட்டனர். ஏன்? அவர்களுடைய சபை கட்டிடங்களில் அல்ல, நீங்கள் அதை அடைக்கிற அவர்களுடைய ஜனக்குழுவில் அல்ல. ஆனால் அவர்கள் வார்த்தையை விட்டுவிட்ட போது அவர்கள் அவரை தொலைத்து விட்டனர். அதாவது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அது உங்களுக்கு செய்யப்படும். ஏனென்றால் அது தேவனாக இருக்கிறது, அது மீண்டும் மாம்சமானது. புரிகிறதா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதுதான் இது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் நிலைத்திருப்பதில்லை. அவர்கள் இன்றைக்கு ஒரு மெத்தோடிஸ்டாய், நாளைக்கு ஒரு பேப்டிஸ்டாய், அதற்கு அடுத்த நாள் ஒரு பிரஸ்பிடேரியனாய் இருந்து கொண்டு அதே சமயத்தில் எங்குமே நிலைத்திருப்பதில்லை. என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நலமாயிருக்குமே. வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. சகோதரன் டேவில் அவர்களே, அது அவ்வளவு உண்மையாயிருக்கிறது. வார்த்தை உங்களுடைய சரத்தில் மாம்சமாகி உங்கள் மூலமாய் பேசுகிறது. அவரை தொலைத்து விட்டனர். ஓ ஆம், அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னரே அவரை உடையவராய் இருந்தனர். ஆனாலும் அவர்கள் அவரை தொலைத்து விட்டனர். அவர்களை எப்படி செய்தனர்? யார் மிகப்பெரிய கட்டிடத்தை கட்ட முடியும்? யார் மிகப்பெரிய சபை உடையவராய் இருக்க முடியும்? யார் மிகச்சிறந்த பயிற்சி பெற்ற பாடற்குழுவினை வைத்துக் கொள்ள முடியும் என்பதை காண்பிப்பதன் மூலமேயாகும். நான் விரும்பாத ஏதாவது ஒரு காரியம் இருக்குமாயின் அது அளவுக்கு அதிகமாக பயிற்சிக்கப்பட்ட குரலை, அதாவது எழும்பி நின்று அவர்களுக்கு கடுமையான வயிற்று வலி உண்டாயிருப்பது போன்று பாடுகின்றனர். அதாவது என்று அவர்கள் முகம் கருப்பாகும் அளவிற்கு அவர்கள் தங்களுடைய மூச்சை பிடித்துக் கொண்டு பாடுகிறார்கள். அவர்கள் பாடிக்கொண்டிருக்கவில்லை, அவர்கள் வெறுமன ஒரு இரைச்சலையே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் விரும்புவது என்னவென்றால், ஒரு நல்ல பண்டைய நாகரிகம் கொண்ட இருதயத்தால் உணரப்பட்ட பெந்தேகோஸ்துக்களாய் மீண்டும் பிறந்த நபராய் அவர்களுடைய இருதயத்திலிருந்து பாடுவதே ஆகும். அவர்களால் ஒரு குறிப்பிட்ட ராகத்தில் தொடர்ந்து பாட முடியாவிட்டாலும் அவர்கள் இன்னமும் அங்கே ஆவியை பெற்றிருக்கிறார்கள். அது உங்களின் ஊடாக சென்று கிழித்தெறிவதை உங்களால் உணர முடியும். அல்லேலூயா. எனக்கு அது பிடிக்கும். அதற்கு பின்னுள்ள பலன்களை நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அதை விரும்புகிறேன். அது எனக்கு முற்றிலும் உண்மையாயிருக்கிறது. ஆம். ஆனால் அவர்கள் அவரை தொலைத்து விட்டனர். நன்கு பயிற்சிக்கப்பட்ட பாடற்குழுக்கு, நன்கு பயிற்சிக்கப்பட்ட பிரசங்கிமார்கள், ஓ என்ன எல்லா விதமான சுருள்முடியும் கொண்டவர்களாய் தங்களுடைய தலையை இந்த விதமாக தாழ்த்திக் கொண்டு தங்களுடைய புகைப்படத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓ ஆம், நன்கு பயிற்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஐயத்திற்கிடமின்றி இருக்கிறார்கள். அதுதான் நன்கு பயிற்சிக்கப்பட்டதாக இருப்பதாகும். பெரிய ஞாயிறு சிறுவர் வேத பாட பள்ளிகள் நிச்சயமாகவே ஒவ்வொரு சபையும் ஒன்றையொன்று ஞாயிறு சிறுவர் வேத பாட பள்ளியில் மிஞ்சி நிற்க முற்படுகிறார்கள். ஞாயிறு சிறுவர் வேத பாட பள்ளியை குறித்து வேதத்தில் கூறப்பட்டிருக்க கூட இல்லை. அது ஒரு மெத்தோடிஸ்ட் கோட்பாடாயிருக்கிறது. அது முதலில் ஏழை சிறுவர்களுக்கான இலவச பள்ளி என்றே அழைக்கப்பட்டது. இப்பொழுது எல்லோருமே ஞாயிறு சிறுவர் வேத பாட பள்ளிக்கு செல்கிறார்கள். அதாவது சபைக்காக தரித்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவன் கூறினதல்லாத வேற ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டனர். சரி, நான் என் ஜீவியத்தில் ஆவியின் ஏவுதலின் கீழ் பிரசங்கித்த எந்த காரியத்தையும், நான் அன்று நாள் பீடத்தண்டை கூறின காரியங்களை, சர்பத்தின் வித்து அல்லது அதை குறித்து எதையாவது நான் திரும்ப திருத்தி கூற வேண்டி இருந்தது என்று நான் ஒருபோதும் கூறினதே இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பது நினைவிருக்கட்டும். யாராவது ஒருவர் வந்து அதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு இடித்து வீழ்த்தட்டும். முடியாதே. அங்கேதான் அவர்கள் அவரை தொலைத்து விட்டனர். பெரிய ஞாயிறு சிறுவர் வேத பாட பள்ளி அல்லது அங்குள்ள மிகப்பெரிய கூடாரம், நகரத்தில் சிறப்பான உடை உடுத்தின குழுவினர், அதுதான் பெந்தேகோஸ்தே. ஏன்? நாங்கள் முதன்மையான சபையை சேர்ந்தவர்கள். பட்டணத்தில் உள்ள மிகச்சிறந்த குழுவினர் அங்கே செல்கிறார்கள். கண்காணிகள் மூன்று அல்லது நான்கு முறைகள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிர்வாக குழுவில் காணப்படும் கண்காணி ஒரு கால் போதகரும் கூட அவ்வாறு இருக்கலாம். எல்லா விதமான அர்த்தமற்றவர்களும் இன்றைக்கு சபைகளில் இருக்கின்றன. புரிகின்றதா? அவர்கள் எங்கே செய்துள்ளனர்? அவர்கள் இயேசுவை தொலைத்து விட்டனர். நல்லது. எங்களுடைய ஸ்தாபனம் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்திலேயே மிக பெரிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்களுடைய புருஷர்களோ அங்குள்ளதிலேயே மிக சிறப்பாய் பயிற்றுவிக்கப்பட்ட புருஷர்களாக இருக்கின்றனர். அவர்கள் எல்லோருமே அந்த விதமாக இருக்கலாம். நான் அதை மறுப்பதில்லை. அது விடுதிகளுக்கு, வேத சாஸ்திர செயற்களங்களுக்கே சென்றடைகிறது. ஆனால் இயேசுவை அறிந்து, அவரை கண்டிருந்து, மீண்டும் பிறந்திருந்து, வார்த்தையானது தாமே அவனுடைய வார்த்தையில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனையே நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களால் காண முடிந்த அது அவனுடையதல்ல. கிறிஸ்து அவன் மூலமாக பேசும் வரைக்கும் அவன் தன்னையே அவ்வளவு முற்றிலுமாக ஒப்புவித்திருக்கிறான். அங்குதான் உங்களுக்கு காரியமே. அது உண்மை. அடையாளங்களும் அதிசயங்களும் அந்த வார்த்தையை பின்தொடர்கின்றன. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கூறுமையானால் இந்த குழுவோ இல்லை இல்லை கிடையாது இல்லை நாங்கள் அதை விசுவாசித்தால் எங்களுடைய ஸ்தாபனங்களை உதைத்து வெளியே தள்ளிவிடும் என்கிறார்கள். ஆகையால் அவனது சரியாக அங்கேயே முடிவாக்கி விடுகிறான். அங்கேயே தன்னை துண்டித்துக் கொள்கிறான். அவ்வளவுதான். நீங்கள் கண்மூடி மரபான ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி தூண்டலாம். நீங்கள் ஏதோ ஒரு விதமான ஒரு கேலித்தனமான கட்டுக்கதையை புகுத்தி இதை அதை அல்லது மற்றதை கற்பனை செய்யலாம். ஆனால் உண்மையான அசலான காரியமே அங்கு இல்லை. ஆமையா? ஓ, நிச்சயமாக சபைகள் சபைகள் உலகத்திற்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் கிறிஸ்துவையே மாற்றிக் கொண்டிருக்கின்றன. சபையானது ஒரு பண்டமாற்று நிகழ்ச்சியில் உள்ளது. ஓ, அவர்கள் நிச்சயமாகவே பண்டமாற்றிக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆமையா? அவர்களோ சென்று அவர்களே மாற்றிக் கொள்வார்கள். அவர்கள் ஒரு பண்டமாற்று நிகழ்ச்சியை விரும்புகிறார்கள். அவர்கள் ஸ்தாபனம் கூறுகிறதற்காக தேவன் கூறுகிறதையே மாற்றிக் கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் போதகரை பின்பற்ற தேவன் கூறுகிறதையே மாற்றிக் கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் ஸ்தாபனத்தை பின்பற்ற தேவன் கூறுகிறதையே மாற்றிக் கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் ஏதோ ஒன்றுக்காக மற்றதை மாற்றிக் கொள்கிறார்கள். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஜனங்கள் தேவைப்படும் பொருட்களை வாங்கும் கடைக்கு செல்வதிலேயே இருக்கின்றனர். ஓ, ஒரு பெரிய வர்த்தகமே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மற்றொரு கிறிஸ்துமஸ் ஆய் வெறுமன ஒரு போலியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இன்னும் சற்று நேரம் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். எனவே நான் மீண்டும் ஒரு நாள் இந்த பொருளின் பேரில் திரும்பி வந்து பேசப் போகிறேன். இங்கே அதிகப்படியான நேரம் கடந்துவிட்டது. பரிசுத்த ஆவியானவரோ சற்று முன்னரே அதை என்னிடம் கூறினார். பார்த்தீங்களா? சபையானது பண்டமாற்றிக் கொண்டிருக்கையில், சபையானது பொருட்களை கொள்முதல் செய்ய கடைக்கு சென்று கொண்டிருக்கையில், ஜனங்கள் சபை என்று அழைக்கப்படுகின்றவர்களாய் இருக்கின்றார்கள். ஆமையா, அவர்கள் பண்டமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடைக்கு சென்று பொருட்களை கொள்முதல் செய்வதிலும் பண்டமாற்றிக் கொள்வதிலுமே உறுதியாயிருக்கிறார்கள். அவர்கள் என்னத்திற்காக கடைக்கு சென்று பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? மிக பெரிய சபை என்பதனால், மிகச்சிறந்த உடை உடுத்திற கூட்டத்தார் என்பதால், மிக பெரிய ஸ்தாபனம் என்பதனாலே ஆகும். ஜனங்களோ, நான் ஏதோ ஒரு காரியத்தை கூறப்போகிறேன். ஜனங்கள் அதிகமான உலகத்தின் காரியங்களை தாங்கள் அடையும்படி அவர்களை அனுமதிக்கும் ஒரு இடத்தை கண்டறியவே முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தைகளும் கூட, பெந்தேகோஸ்தே ஸ்திரீகளும் கூட, குட்டைக்கால் சட்டைகள், குட்டையாக வெட்டப்பட்ட தலைமுடி, வண்ணம் திட்டுதல் போன்ற அப்படிப்பட்டதை அனுமதிக்கும் ஒரு இடத்தை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடையிலே தேவையான பொருட்களை கொள்முதல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் பெந்தேகோஸ்தே, அல்லேலூயா, நான் இதை சேர்ந்தவன். ஓ, எங்களுடைய போதகரோ இதை விசுவாசிக்கிறது இல்லை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் மிகவும் மற்றகமாக வாழும்படிக்கு உங்களை அனுமதிப்பவர்களுக்காக தேவனே இரக்கமாயிரும். மிகவும் அசுத்தமாக வாழும்படி உங்களை அனுமதிப்பவர்களுக்கு, அவர்களால் முடிந்த அளவு பெரும்பாலும் உலகத்தைப் போன்று இருக்க அனுமதிப்பவர்களுக்கு பொருட்களை கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை நிராகரித்துவிட்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று பொருட்களை கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு காரியத்தையும் இடித்துரைப்பது போன்றிருக்கலாம். அதுவே இதனை செய்வதற்கான பொருளாக இருக்கிறது. ஜனங்கள் தேவையான பொருட்களை கடைகளை வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பேரம் பேசக்கூடிய இடத்திலேயே கிறிஸ்துமஸுக்கு தேவைப்படும் பொருட்களை கடையில் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பேரம் பேசுதலை நாடி தேடுவோர்கள் ஆயிற்றே. நல்லது, நானும் கூட பெந்தேகோஸ்தைக்காரன். நல்லது, நான் அந்த பண்டைய கூட்டத்தனமான தப்பெண்ணங்களை உடைய காரியத்தை கொண்டிருக்கவில்லை. ஆனால் வேதம் அவனமாய் கூறுகிறதே, அவர் உண்மையான கிறிஸ்துவின் சீஷனாக இருந்தால் அப்பொழுது அவன் உங்களை சிறுவனிடத்திற்கு வழிநடத்துவான். ஓ சகோதரன் பிரணாம், நான் அங்கு சென்று அந்நிய பாஷைகளை பேசினேன். அது எந்த காரியத்தையுமே பொருட்படுத்துகிறதில்லை. ஒரு நாள் ஒரு கோவேறு கழுதையே அது செய்தது. ஆமையா, நான் தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை குறித்து பரியாசம் செய்யும்படியாக பொருட்படுத்தி கூறவில்லை. நான் அந்நிய பாஷைகளில் பேசுவதில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். பிசாசுகள் அந்நிய பாஷைகளில் பேசுகின்றன. அந்நிய பாஷைகளில் பேசக்கூடிய ஜனங்கள் எவ்விதமான ஒரு வாழ்க்கையும் வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்த ஒரு போலியான பாவனையை பிசாசு வைத்திருக்கிறான் என்று நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். கிறிஸ்துவின் அசலான பிறப்பை தவிர அவனால் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் போலியாக பாவனை செய்ய முடியும். அவனால் அதை செய்ய முடியாது. காரணம், நீங்கள் முதலில் மறிக்க வேண்டும். அதன் பின்னரே வார்த்தையானது உங்களை எழுப்புகிறது. நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்கிறீர்கள்? வார்த்தையானது, அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள் மாம்சமாக்கப்படுகிறதே ஆகும். வேதாகமம் கூறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களும் அதே காரியத்தையே கூறுகிறீர்கள். அப்பொழுது அவரதை கூறியுள்ள விதமாகவே சரியாக அது நிறைவேறுகிறது. அப்பொழுது சரியாக இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய ஆவியும் அவரோடு ஒத்து போகிறது. அவர் வார்த்தையாயிருக்கிறார். உங்களுடைய ஆவியானது அவர் கூறியுள்ளதோடு இணங்கும் பொழுதே ஆவியானது அதனை அவருடைய வார்த்தைகளூடாக வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். புரிகிறதா? நீங்களோ கடைக்கு சென்று பொருட்களை வாங்கிக் கொண்டும், அதன் பின்னர் பண்டங்களை மாற்றிக்கொண்டும், அதை குறித்த மற்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். அதுவே எல்லாவுமான நிலையான வாழ்க்கை முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆம், ஜனங்கள் உலக பிரகாரமாக வாழக்கூடிய ஒரு இடத்தையே அவர்கள் கண்டறிந்து பொருட்களை கடையில் கொள்முதல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தர்கள் மற்ற எல்லாருமே அவ்வாறு இருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தர்கள் ஆகிய நீங்கள் பாப்டிஸ்டுகள் மற்றும் பிரஸ்பிடேரியன்களை குறித்து பரியாசம் செய்யாதீர்கள். அடுப்பில் வைக்கப்படும் பானையானது கொதிக்கிண்டியை அழுக்கடைந்தது என்று கூறவே முடியாது. இல்லையா? உண்மையாகவே கூற முடியாதே. அவை யாவும் ஒரே மாதிரியாயிருக்கின்றன. அவர்கள் ஒரு சபைக்குள்ளாக சேர்ந்து கொள்ளும்படிக்கு, ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளாக சேர்ந்து கொள்ளும்படியான இடத்தை கண்டறியும்படிக்கு, அவர்கள் புகழ்பெற்றவர்களாக இருக்கும்படிக்கு, நகரத்தில் நல்ல அபிப்பிராயம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, நகராண்மை கழக தலைவர் போகிற சபையை கண்டறிய விரும்புகிறார்கள். எனவே அவர்கள் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கிக் கொண்டிருப்பதிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் எந்த சபைக்கு சென்று மீண்டும் பிறக்க முடிந்தது? இப்பொழுதுதான் நகரத்தில் நடைபெறும் மிகப்பெரிய சபையை கூறிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு சாலையில் உள்ள ஒரு சிறு ஸ்தாபனத்தை, ஒரு சிறு சபையை சேர்ந்திருந்த ஜனங்களை நான் அறிவேன். ஆனால் அது மிகவும் சிறிய சபையாயிருந்தது. ஆகையால் அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளும் நாங்களும் சற்று மேலான நல்ல அபிப்பிராயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் தங்களுடைய கடிதத்தை ஒரு சபையிலிருந்து எடுத்துக்கொண்டு மற்றொன்றிற்கு, ஒரு பெரிய ஸ்தாபனத்திற்கு சென்று விட்டார்கள். மற்றபடி இந்த மற்றொன்று அடித்தளத்தில் ஒரு திரைப்பட காட்சி கொண்டதாக இருந்தது. எனவே அவர்கள் பணத்தை பந்தயமாக வைத்தாலும் சூதாட்டம் மற்றும் அதை பொறுத்தான விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த விளையாட்டுகளையும் மற்றும் அதை பொறுத்தானவர்களையும் உடையவளாக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அங்கே அழைத்து சென்று விட்டார்கள். அவர்கள் அடித்தளத்தில் ஒரு கூட்டு சூதாட்ட விளையாட்டு மேஜையை பாருங்கள். அவர்கள் சூதாட்டம் விளையாடும்படி வைத்திருக்கிறார்கள் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த இன்ப விளையாட்டுகளையும் அதை போன்ற காரியங்களையும் வைத்திருக்கிறார்கள். ஞாயிறு சிறுவர் வேதப்பாட வகுப்புகள் 10 நிமிடம் மட்டுமே உடையதாயிருக்க, அதன் பின்னர் ஒரு காப்பி பருக, இடைவேளை மற்றும் போதகர் வெளியே சென்று சில சிகரெட்டுகளை புகைக்கும்படியான ஒரு இடைவேளைக்கு நேரத்தை அளிக்கிறார்கள். ஓ ஆம், அது உண்மை. நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்திருந்தால் ஒழிய நான் அதை பேசவே மாட்டேன். அது உண்மை. ஓ நிச்சயமாகவே பார்த்தீர்களா, அவர்கள் தேவைப்படும் பொருட்களை கடைகளை கொள்முதல் செய்வதிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து சென்று அவர்கள் வாழும்படி விரும்புகிற எந்த விதமான வாழ்க்கையையும் வாழ்ந்து, அவர்கள் விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்து, இதற்கு பின்னரும் இன்னும் நித்திய ஜீவன் ஒன்று என்று வாக்களிக்கிறார்கள். எனவே அவர்கள் அதற்காகவே பண்ணங்களை கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கடைக்கு சென்று வாங்க விரும்பினால் கல்வாரிக்கு வாருங்கள். அதுவே அதனை தீர்த்து வைக்கிறது. உங்களுடைய தான் என்னும் அகங்கார அழுக்கிற்கு, உங்களுடைய பாவங்களுக்கு மறித்து மீண்டும் புதிய பிறப்படையுங்கள். நீங்கள் உலகத்திலும் அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் கூட இல்லை. அதைத்தான் வேதம் கூறுகிறது. அது உண்மை. நீங்களோ, நான் பரிசுத்தத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை என்று கூறலாம். உங்களால் நம்பிக்கை வைக்க முடியவில்லை என்பதில் வியப்பொன்றுமில்லை. ஆனால் வேதமோ, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று கூறியுள்ளது. தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார். தேவன் உங்களுக்குள் ஜீவிப்பாரேயானால் நீங்களும் கூட பரிசுத்தமாக இருப்பீர்கள். நீங்கள் வெளியே இந்த விருந்துகளுக்கு சென்று நட்புக்காக சற்று மது அருந்த முடியுமா என்று எனக்கு சொல்லுங்கள். அநேக பெந்தேகோஸ்துக்களை செய்கிறார்கள். இந்த விருந்துகளுக்கு வெளியே சென்று அங்கே ஸ்திரீகளையும் அழைத்துக் கொண்டு போய் அந்த இடங்களிலேயே தங்கியிருந்து உங்களுடைய ஆடைகளை நீங்களே களைந்துவிட்டு நீச்சல் உடைகளோடு உங்களுடைய கணவன்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் போன்றவர்கள் இருக்கும் போதே புருஷர்களுக்கு முன்பாக நீச்சல் குளத்தில் நீந்தி செல்கிறீர்கள். பெந்தேகோஸ்த ஜனங்கள் நீச்சல் உடைகளில் வெளியே போய் உங்களை மனவாட்டியின் அங்கத்தில் இருந்து அழைத்துக் கொள்கிறீர்களா? கிறிஸ்துவின் மனவாட்டியோ அந்த காரியங்களை செய்கிறதில்லை. ஓ, அவர் கடையில் பண்டங்களை கொள்முதல் செய்வதிலிருந்து கொண்டே நிச்சயமாகவே சுலபமான வழியை சென்றடைந்து கொண்டே இதற்கு பின்னரும் நித்திய ஜீவன் உண்டு என்று வாக்களிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு ஜீவித்துக் கொண்டிருந்தால் ஒழிய, நீங்கள் அவருக்குள் இருந்தால் ஒழிய, நீங்கள் அதை உடையவளாக இருக்கவே மாட்டீர்கள். ஓ என்னே, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். ஓ, இந்த கோட்பாடுகளை அல்ல, ஜனங்கள் இணைத்து உருவாக்கி இருக்கிற இந்த காரியங்களை அல்ல, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். ஆனால் அவர் அவர்களுக்கு தொலைந்து போய்விட்டார். ஏன் அப்படியே ஒரு வினாடியிருங்கள். ஏன் அவர்களுக்கு அவர் தொலைந்து விட்டார்? ஏன் பெந்தேகோஸ்தைகளுக்கு அவர் தொலைந்து விட்டார்? ஏன் மெத்தோடிஸ்ட் மற்றும் பாப்டிஸ்டுகளுக்கு அவர் தொலைந்து விட்டார்? ஏன் அந்த ஸ்தாபனங்களுக்கு அவர் தொலைந்து விட்டார்? காரணம், அவர்கள் தங்களுடைய கோதுமை மணியானது கல்வாரியிலே விழுந்து தங்களுடைய கோட்பாட்டிற்கு மறித்து வார்த்தையை பிறப்பிக்கும்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் நாம் வார்த்தையின் தண்ணீரினால் கழுவப்பட்டு ஆமென் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்படுகிறோம். கிறிஸ்து தன்னை பின்தொடர்வதாக கூறின அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும். ஒவ்வொரு ஸ்திரீயும் அவருடைய ஸ்தானத்துக்கு வர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவருடைய ஸ்தானத்துக்கு வர வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ஆவியானது அதனுடைய ஸ்தானத்திற்கு வரும். ஜீவனுள்ள தேவனுடைய சபை கரைகரையற்றதாயிருக்கும் நிச்சயமாக. ஆமென். ஆமையா, அந்த விதமாகவே அது செய்யப்படுகிறது. அவர்களுடைய கோதுமை மணிக்கு மரணமே இல்லை. அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தை விடவிட மாட்டார்கள். அவர்கள் அதை மறிக்க விட மாட்டார்கள். பாப்டிஸ்ட் ஸ்தாபனமானது பாப்டிஸ்ட் கோதுமை மணியை நிலத்திலே விழுந்து அதை மறுக்கும்படி செய்தால், மெத்தோடிஸ்ட் கோதுமை அதனுடைய விளைச்செய்யுமையானால், அசம்பிளிஸ் ஆஃப் காட், இயேசு நாம பெந்தேகோஸ்தைகள், ஒருத்துவம், திரித்துவம் மற்றும் வித்தியாசமான யாவுமே, சர்ச் ஆஃப் காட் மற்றும் இன்னும் உள்ள மற்ற அவர்கள் எல்லோருமே வார்த்தைக்குள்ளாக அந்த கோதுமை மணியை விழச் செய்தால், அது அதனுடைய சொந்த கருத்துக்களுக்கு மறிக்கும்படி செய்தால், இந்த வார்த்தை நிலைத்திருக்கும்படி ஜீவனடை வந்தால் நலமாயிருக்குமே. அப்பொழுது அவர்கள், நீங்கள் என்ன விசுவாசிக்கவில்லை என்றால் நான் செய்கிற கிரிகளையாவது விசுவாசியுங்கள், ஏனென்றால் அவைகள் என்னை குறித்து சாட்சி பகர்கின்றன என்று கூறுவார்கள். கிரிகள் என்றால் என்ன? இயேசு இந்த கிரியைகளை நான் செய்யும்படி தேவன் அருளின கிரியைகள் என்றார். மேலும் பிதாவானவர் எனக்கு அனுப்பினது போலவே நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். அவருக்குள்ளிருந்து தேவன் செய்த அதே கிரியைகளே அவரையும் பிதாவையும் ஒன்றாக்கினது. இயேசுவானவர் செய்த அதே கிரியைகளை உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியாக இயேசுவானவர் நீங்களும் அதே கிரியைகளை செய்யும்படிக்கு செய்வார். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார் நிச்சயமாக. அவர்கள் என்ன செய்தனர்? மரித்த அங்கத்தினர்கள் மாத்திரமே இருந்தனர். பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்தனர். கல்வியில் மரித்திருந்தனர். உலகத்தின் காரியங்களில் மரித்திருந்தனர். அது அவர்களுக்கு எண்ணப்படுகிறது. அந்த காரணத்தினால்தான் அவர்கள் மீண்டும் பிறக்கவில்லை. அந்த காரணத்தினால்தான் அடையாளங்கள் பின்தொடர முடியவில்லை. காரணமே மரித்த அங்கத்தினராய் மட்டும் இருப்பதனாலேயாம். ஒரு ஊழியக்காரன் சில சபைகளில் போதகராய் இருப்பதற்கு முன்னர் அவர் வேதத்துவத்தில் ஒரு பாண்டித்தன் பட்டம் பெற்று இரு எல்டி பட்டங்களை பெற்றிருக்க வேண்டும். அவர் ஒரு கால ஆங்கில மொழியின் அகரவரிசை எழுத்துக்களான ஏபிசியை கூட அறியாதிருக்கலாம். அதாவது எப்பொழுதும் கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பதை அறியாமல் இருந்திருக்கலாம். அவன் கிறிஸ்துவை விசுவாசித்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். அன்று நாள் யாரோ ஒரு நபர் என்னை பின்தொடர்ந்து வந்து, நீர் ஏன் ஜனங்களை எப்பொழுதும் அவர்கள் உடை உடுத்துகிற விதத்தையும் அவர்கள் செய்கிற காரியங்களையும் குறித்து அவர்களை எடுத்துரைத்து சொல்லாமல் அவர்களை அப்படியே விட்டுவிடக் கூடாது, நல்லது, நீர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் என்று கூறினான். அவர்கள், நீர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறீர் என்று ஜனங்கள் கருதுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நானோ, அவர்கள் அதை கூறி வருகின்றார்கள் என்பதை நான் அறிவேன், நான் அவ்வாறு கூறுவதில்லை ஆனால் என்று கூறி, மேலும் நான் அவர்களே அதை கூறினர் என்றேன். அப்பொழுது அவன், நல்லது, அவர்களும் எவ்வாறு இருப்பதாக விசுவாசித்தால் பின்ன ஏன் நீர் அவர்களுக்கு தரிசனங்களை காண்பது எப்படி என்றும் தேவருக்கு முன்பாக சஞ்சரிப்பது எப்படி என்றும் போதிக்க கூடாது என்று கூறினான். அதற்கு நானும், அவர்களுக்கு மொழியின் முதலெடுத்துக்களே தெரியாமல் இருக்குமாயின் நான் எப்படி அவர்களுக்கு இயற்கணிதத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று கூறினேன். அவர்கள் சிறுவர்களுக்குரிய விளையாட்டு முறை கல்வி பள்ளியை அறியாதிருப்பார்களாயின், தங்களை எப்படி நடத்திக் கொள்ள வேண்டும் என்று அறியாதிருப்பார்களாயின், எப்படி காண வேண்டும், செயல்பட வேண்டும், உடைவெடுத்துக் கொள்ள வேண்டும், பண்பார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று அறியாதிருப்பார்களாயின் நீர் எப்படி அவர்களுக்கு தீர்க்க தரிசன காரியங்களை கற்றுத்தரப் போகிறீர் என்று கேட்டேன். இயேசு, நீங்கள் இங்குள்ள காரியங்களை, பூமிக்குரிய காரியங்களை விசுவாசிக்கவில்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிற பரலோக காரியங்களை நீங்கள் எப்படி விசுவாசிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். நீங்களாகவே உங்களுக்கு செய்து கொள்ள முடிந்த காரியங்களை, இந்த காரியங்களை செய்வதை நிறுத்துங்கள். அதை செய்யாமல் இருக்க முடியவில்லை என்றால் ஜனங்களே, நீங்கள் எப்படி ஆவிக்குரிய காரியங்களை கண்டறிய போகிறீர்கள்? சரியல்லவா? ஆமையா, அவர்களுடைய கல்விக்கு மட்டுமே மரித்திருந்தனர். அவர்கள் கல்வி கற்ற கூட்டத்தினரை பெற்றிருந்தனர். இப்பொழுது இந்த ஒரு சில வார்த்தைகளை இதை கூறுவதன் மூலம் நான் முடிக்கப் போகிறேன். என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியானது நான் உங்களை இன்றிரவு சிலுவை எண்டை சுட்டி காட்டுவதாயிருக்கட்டும் என்பதாயிருக்கிறது. ஆமேன். நீங்கள் கோதுமை மணியாய் கிறிஸ்துவுக்குள் அங்கேயே விழுந்து மரியுங்கள். அங்கேயே நீங்கள் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிற அவருடைய வார்த்தையில் உள்ள அவருடைய ஜீவனை கண்டடைவீர்கள். அதுவே உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியாயிருக்கட்டும். நான் உங்களை ஒரு முன்னணி அண்டைக்கு, ஒரு தொட்டில் அண்டைக்கு, ஒரு சபை அண்டைக்கு, ஒரு ஸ்தாபனத்தின் அண்டைக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஐயன் மீர் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். அப்பொழுது நான் உங்களை அவர் அண்டைக்கு சுட்டி காண்பிப்பேன். அவர் உங்களை அவருடைய மரணம், அடக்கம், உயிர் தழுதல் அன்றைக்கு சுட்டி காண்பிக்கிறார். நீங்கள் உங்களுடைய சொந்த கோதுமை மணியை அங்கே உள்ளே விட செய்யுங்கள். அவருடைய வார்த்தையானது உங்களுக்குள் மெய்யானதாய் மாறட்டும். அப்பொழுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அயன்மீர் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, நேரங்கள் விரைந்தோடி கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு மத்தியில் அசைவாடுகிறாரே. நாளைய தினமானது நீருமுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பினீர் என்பதற்கு ஆராதனையின் நாளாயிருப்பதாக கருதப்படுகிறது. நான் இன்றிரவு ஜனங்களுக்கு அவர் பிறந்திருந்த ஒரு முன்னணியை சுட்டிக்காட்ட முயற்சித்திருக்கவில்லை. ஏனென்றால் அவர் அப்பொழுது ஒரு குழந்தையாயிருந்தார். ஆனால் அவர் அவர்களுடைய இரட்சகராகும்படிக்கு, அதாவது அவர் அவர்களுடைய தேவனாகும்படிக்கு, அவர்களுடைய ராஜாவாகும்படிக்கு, அவர்களுடைய எல்லாவற்றிலும் எல்லாமாகும்படிக்கு அவர் பிறந்த நோக்கத்தையே அவர்களுக்கு சுட்டிக்காட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது அவர் எல்லா இடத்தையும் நிரப்புகிறவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. அவர்கள் அவரை அறிந்து கொள்வார்களாக. அவர் பெத்லகேமிலே துவங்கியவர் அல்லவென்றும், ஆனால் ஒருபோதும் ஒரு துவக்கம் என்பதே இல்லாமல் இருந்தவர் என்றும், பூமியின் மேல் நின்று நானும் என் பிதாவும் ஒன்றாகிருக்கிறோம் என்று கூற முடிந்த அந்த ஒருவரான நித்திய தேவனை அறிந்து கொள்வார்களாக. நான் ஒரு சிஷ்யனை போல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் அறிந்துள்ளேன். மிகச்சிறந்த முறையில் செயல்பட முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இருதயத்தில் பசி கொண்டிருந்த ஜனங்கள் உண்மையாயிருந்த சீஷர்களான பிலிப்பு, அந்திரேயா என்பவரிடத்தில் வந்தபோது இவர்கள் அவர்களை கர்த்தராக இயேசுவின் பிரசன்னத்திற்கு கொண்டு சென்றனர். அவரோ அவர்கள் அவரை அறிந்து கொள்ளும்படியாகவும் அவரை காணும்படியாகவும் நேரிடப் போவதாக இருந்த ஒரு மரணத்தையே அவர்களுக்கு சுட்டி காண்பித்தார். பிதாவே, இன்றிரவு அதுபோலவே நான் அவர்களுக்கு தேவகுமாரனை, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை, ஒரு மானிட ரூபத்தை தெரிந்து கொண்டு வாசஸ்தலமாக்கி தன்னுடைய பாத்திரத்தை மாற்றின மகிமையிலிருந்து இறங்கின நித்திய தேவனுக்கு நேர்ந்த ஒரு கல்வாரியையே சுட்டி காண்பிக்கிறேன். நித்தியமானவர் ஒரு மானிடனாகி தம்முடைய கூடாரத்தை எங்களுக்கு மத்தியிலே அமைத்து ஒரு இனத்தான் மீட்பராகும்படிக்கு, எங்களை சிருஷ்டித்த ஒரே வல்லமையுள்ள தேவனின் ஞாபகத்திற்கு எங்களை திரும்ப கொண்டு வரும்படிக்கு எங்களில் ஒருவரானாரே. அவர் அங்கே கல்வாரியில் மரித்தார், நாங்களும் அங்கே அவரோடு மறிக்க வேண்டும். அவர் தேவகுமாரனாக மறித்தபடியால் தேவகுமாரனாகும்படிக்கு நாங்களும் கூட மறிக்க வேண்டுமே. எங்களுடைய கோதுமை மணியானது அவரோடு கூட நிலத்திற்குள் விழுந்து எங்களுடைய ஜீவியங்கள் மறித்து அவரில் மறைக்கப்படுவதாக. ஓ, அதன் பின்னர் அவருடைய உயிர்த்தெழுதலில் எழுப்பப்பட்டு அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அவர் வாக்களித்தபடியே அவருக்குள் இருந்த அந்த அதே மாறாத அவருடைய தேவன் கடைசி நாட்களில் வார்த்தையின் வெளிப்படுத்துதலை கொண்ட சபையை பிறப்பிப்பாராக. தேவனே, அவர் தேவனாக இருக்கிறார் என்று காண்பிக்கும்படியாக அதனுடைய ஒவ்வொரு துணுக்கையும் அவர் ரூபகாரப்படுத்தி இருக்கிறார் என்பதை காண்பதற்கு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார். மகத்தான அக்கிரிஸ்தம்பம் இன்னமும் எங்கள் மத்தியில் இருக்கிறது. அவர் வாக்களித்த மகத்தான அடையாளங்களும் அதிசயங்களும் இன்னமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஓ தேவரே, அவரை பூமிக்கு கொண்டு வந்த நோக்கத்திற்காகவும் எங்களுடைய ஜீவியங்களில் அவருடைய ஆவியை உண்மையாக பெற்றுக் கொள்ள எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஒரு உரிமைக்காக இன்றிரவு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவே எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறது. அவருடைய வார்த்தை எங்களுடைய சொந்த ஜீவியங்களில் மாம்சமாக்கப்படுகிறது. கர்த்தாவே, நாங்கள் எங்களையே இன்றிரவு ஒப்புவிக்கிறோம். இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியத்திற்கும் நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மரித்திருக்கும்படி முற்றிலுமாய் ஒப்புவிக்கிறோம். வருகின்றதான இந்த வருடத்தில் புறப்பட்டு செல்லும்படிக்கு, வருடத்தின் முடிவு வரை முழுவதுமாக அல்லது கர்த்தராகிய இயேசுவை சென்றடையும் வரை ரத்தத்தினூடாகவும் வார்த்தையின் தண்ணீரினாலும் கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்கான சேவைக்காக ஒதுக்கப்பட்ட தேவனுடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாத்திரங்களாய் புதியதாய் இருக்கும்படிக்கு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ள மீண்டும் எழுவோமாக. கர்த்தாவே, இதை அருளும். நாங்கள் எங்களையே உம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆமேன். உம்மண்டை நெருங்கி உம்மண்டையே நெருங்கி எப்போதும் ஜீவனுடைய யாத்திரிகனாய் யாத்திரையில் இரட்சகரே, நான் உம்மோடு நடப்பேனாக. நாம் அதை பாடுகையில் நாம் நம்முடைய கரங்களையும் நம்முடைய இருதயங்களையும் உயர்த்துவோமாக. உம்மண்டை நெருங்கி, உம்மண்டை நெருங்கி, உம்மண்டை நெருங்கி, உம்மண்டை நெருங்கி. எப்போதும் ஜீவனுடைய யாத்திரிகனாய் யாத்திரையில் இரட்சகரே, நான் உம்மோடு நடப்பேனாக. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளையும் நம்முடைய இருதயங்களையும் தாழ்த்தி அதை அமைதியாய் பாடுவோமாக. ஆனால் நீங்கள் அவரை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பது போன்று இப்பொழுது அவரிடத்தில் பாடுங்கள். உம்மண்டை நெருங்கி, உம்மண்டை நெருங்கி, உம்மண்டை நெருங்கி, உம்மண்டையே நெருங்கி. எப்போதும் ஜீவனுடைய யாத்திரிகனாய் யாத்திரையில் இரட்சகரே, நான் உம்மோடு நடப்பேனாக. அதுவே உங்களுடைய சாட்சியாயிருந்தால் இப்பொழுதே உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். பின்னர் உம்மண்டை நெருங்கியிருப்பேனாக. உண்மையாகவே கர்த்தாவே, சபையினிடத்தில் அல்ல உம்மண்டையே, ஒரு கோட்பாட்டினிடத்தில் அல்ல ஆனால் உம்மண்டையே, ஒரு மாட்டு தொழுத்தண்டையோ அல்லது ஒரு தொட்டிலண்டையோ அல்ல, உம்மண்டையே. ஓ தேவனே, நான் உம்மண்டை நெருங்கியிருக்கும்படியாய் உம்முடைய வார்த்தையானது எனக்குள்ளாக இருக்கட்டும் என்று கூறுங்கள். எப்போதும் ஜீவனுடைய யாத்திரையனா யாத்திரையில் இரட்சகரே நான் உம்மோடு நடப்பேனாக. இப்பொழுது நான் மீண்டும் பாடுகையில் யாரோ ஒருவருடைய கரத்தை பற்றி பிடித்து கிறிஸ்தவரே நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் என்று கூறுங்கள். நீங்கள் அவர்களுடைய கரத்தை பற்றி பிடிக்கும் பொழுது கிறிஸ்தவரே நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று அதையே கூறுங்கள். உம்மண்டை நெருங்கி உம்மண்டை நெருங்கி உம்மண்டை நெருங்கி உம்மண்டையே நெருங்கி எப்பொழுதுமே ஜீவனுடைய யாத்திரையன் ஆ யாத்திரையில் இரட்சகரே நான் உம்மோடே நடப்பேனாக. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கியே இருங்கள். மனிதர்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்க ஒரு பாலகன் வெகு காலத்திற்கு முன்னர் ஒரு முன்னணியில் பிறந்தார் என்பதையும் அது அவ்வளவு உண்மையானது என்பதையும் நான் அறிவேன். யோவான் அவரை கரையிலே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை கண்டான். ஓ, அது கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே. உம்மண்டை நெருங்கி உம்மண்டை நெருங்கி எப்போதுமே ஜீவனுடைய யாத்திரையனா யாத்திரையில் இரட்சகரே நான் உம்மோடே நடப்பேனாக. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அவர் அற்புதமானவர் அல்லவா? முடவரை நடக்க செய்த, ஊமையரை பேச செய்த அந்த வல்லமை சமுத்திரத்தின் மேல் அன்போடு உரைக்கப்பட்டது. குருடரை காணும்படி செய்ததோ அது அந்த கலிலேய மனிதனின் இரக்கமாய் மாத்திரமே இருக்க முடியும் என்பதை நான் அறிவேன். இப்பொழுது உம்மண்டை நெருங்கி உம்மண்டை நெருங்கி எப்போதுமே ஜீவனுடைய யாத்திரையனா யாத்திரையில் இரட்சகரே நான் உம்மோடே நடப்பேனாக. அதுதான் இன்றவு உங்களுடைய வாஞ்சையா? அதுவாயிருந்தால் ஆமேன் என்று கூறுங்கள். ஓ, எவ்வளவு அற்புதமாய் உள்ளது! எப்போதும் ஜீவனுடைய யாத்திரிகனாய் யாத்திரையில் நாம் யாத்திரிகர்களாய் இருக்கிறோம். இரட்சகரே நான் உம்மோடு நடப்பேனாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியாக ஒரு மகிழ்வார்ந்த கிறிஸ்மஸ் என்றல்ல, ஆனால் தேவனுடைய கிறிஸ்மஸ் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இருப்பதாக. கல்வாரியின் கிறிஸ்துவானவர் உங்களை தமக்குள்ளே மறைத்து உங்களை மூடி அவருடைய வார்த்தையானது உங்களுக்குள் மாம்சமாக்கப்படும் வரையில் அவருடைய வார்த்தைக்குள் உங்களை முழுவதுமாய் சுற்றி போர்த்தி உங்களை முழுவதுமாய் மறைத்துக் கொள்வாராக என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது போதகர் சகோதரன் நெவில்.